हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नारयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तान् वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहत सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आभ्यश्चन कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्य महदाशय कनाद श्रीभक्तिदारकुलशेखर ज्योतिवान् भक्तान्द्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्तराङ्गुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् பூமண்ணுமாது பொருந்தியம் மார்க்கம் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துகின்றன பல்கலையோர் தாம் மண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச தாருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் ఘోరాఘౌగ ధవాగ్ని సంజయ గణక సంసార మేఘానివ సాక్షాత్ మూలధనం సదా విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభు. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன் நாளும் கொடுவினை செய்யும் கூற்றில் தமர்களும் குறுகடில்லை. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சார குன்றே மாடம் நாடே குறிஞ்சு பேர் செருந்தி புன்னை மண்டலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே கூறும் புல் ஒளியும் அக்தே உலகெல்லாம் உண்டு மெழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. பாண்டியன் கொண்டாட பத்தர்விரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எழுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் கலியுக ஜனங்கள் மேலே எப்பொழுதுமே விசேஷமான கிருபை பண்ணிக்கொண்டே இருக்கான். அதனாலதான் கிருபயுகத்தில் இருக்கக்கூடிய பெரியவாழ்லாம் கூட கலியுகத்தில் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா பகவானுடைய அனுகிரகத்தை சுலபமாக வாங்கிட்டு விடலாம். அப்படி ஒரு யுகம் கலியுகம். சிரமப்பட வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் ஆகிறதுனாலேயே பகவானுடைய கிருபைய பூரணமாக சம்பாதிச்சிடலாம். கஷ்டப்பட்டு தவமெல்லாம் பண்ணி உடம்ப வருத்திண்டு அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனை சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலே போதும். அனன்யாஹா சிந்தையம் தூமாம் அப்படின்றான் பகவான் கீதை. அவனை நினைச்சிட்டு இருந்தாலே போதும் அப்படின்றான் பகவத்கீதைய பகவான் சொல்லும்போது துவாபரேகத்துடைய கடைசி. துவாபரேகம் முடிஞ்ச உடனே கலியுகம் வந்துடுறது. அப்பதான் ஆச்சரியமா கிருஷ்ணன் பகவத்கீதைய சொல்றான். இப்ப கலியுகம் இருக்கிறவா அவனை சிந்தனை பண்ண முடியும் அப்படின்றது தீர்மானமா தெரியும். முடியாதது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லாராலையும் முடியும், எப்பொழுதும் முடியும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் முடியும் அப்படின்னு தெரியும். பகவான் விடாம நினைக்கணும். இவ்வளவுதான். அவன் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை தானா நடக்கும். இப்ப என்ன நம்ம கஷ்டப்பட்டு நடத்திட்டு ஒரு அபிப்பிராயம் நமக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணல. நம்ம ருட்டீன் சும்மா இருக்கப்படாது. ஏதோ ருட்டீன் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இருந்தா நமக்கே கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அதான் அது விருப்பமே அப்படின்னு. அதனால எப்பொழுது பிஸியா இருந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மனசமாதானம். எப்பொழுதுமே சுவாமி தான் நடத்திட்டு இருக்கார். நாம நம்ம சரீரத்திற்கான கடமைகளை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சும்மாவே இருந்தாலும் சொல்லுவாங்க, சரீரம் படாத பாடுபடும். டாக்டரே சொல்லுவாங்க, வாக்கிங் போகும்போது உடனே படுத்துக்காதீங்க, ஒரு மணி நேரம் படுத்துக்காதீங்க, எழுந்து உட்காருங்கோ. அதுக்காக தான் நிறைய கடமைகள்லாம் கொடுக்கப்பட்டு. மற்றபடி எல்லாத்தையும் சுவாமி தான் நடத்தின்னு இருக்கார். ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா காத்தா எழுந்து எழுந்து அதை பண்றது இதை பண்றது பெருசா அதுக்கு வேண்டிய எதுவும் உருப்படியாக பண்ணவே இல்லை. அதுக்கு வேண்டிய சாப்பாடோ அதுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸோ அப்படியே மலம்பூட்டம் போனா அலம்பிக்கிறதோ தன் உடம்ப குளிப்பாடுறதோ இல்லாட்டி தனக்கு வேண்டிய சம்பாதிக்கிறதோ எதுவுமே அது பண்ணல. அதுக்காடி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு. அம்மா கொடுத்தா சாப்பிடுறது, விளையாட சொன்னா விளையாடுறது, ஸ்கூல் போனா ஸ்கூல் போறது, தூங்க சொன்னா தூங்குறது, இவ்வளவுதானே.
இதுக்கு போய் பார்த்தேன் எவ்வளவு டென்ஷனா இருக்கு, எனக்கு எவ்வளவு வேலைன்னு சொல்லிட்டு சிரிப்போமா இல்லையா, என்ன முட்டாள்தனமா இருக்கு, நீ என்ன பண்ணி கிழிச்சுட்டாய் அப்படின்னு கேட்போம். பாருங்க எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, ஒரே டயர்டா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணலையே, ஏதானும் பண்ணிட்டுனா பரவாயில்ல. அப்ப அந்த குழந்தைகள் ஒண்ணுமே பண்ணல, ஆனா தான் பண்ணேன்னு அபிப்பிராயப்பட்டுக்கிற மாதிரி எல்லா சுவாமி தான் பண்ற, நம்மளும் குழந்தைகள் மாதிரிதான் இருக்கும். குழந்தைகள் சின்ன கார பொம்மை காலச்சுடானா ஒரிஜினல் காலச்சுட ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். குழந்தைகள் பிக்கி பேங்க்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா போனா நம்ம பேங்க்ல மட்டும் 500 ரூபா 1000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா போடும், அவ்வளவுதான். குழந்தைகள் டாய் வச்சு விளையாடுங்க, நம்ம டிவி அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா வச்சு விளையாடுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு குழந்தைக்கும் வித்தியாசம் இல்லை, குழந்தையும் அடம் பிடிக்கணும் நம்மளும் அடம் பிடிக்கணும், குழந்தையும் அழகிறது நம்மளும் அழகணும், குழந்தையும் பயப்பட நம்மளும் பயப்படுறோம், குழந்தையும் சிரிக்கிறது நம்மளும் சிரிக்கிறோம். சரீரத்துக்கு தான் வயசே வழி அனுபவம் கேடு, அவ்வளவுதான், மற்றபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்ப பகவான் நடத்துறான்னு புரிஞ்சுட்டுனா போதும், யோகக்ஷேமம் மகாமியகம் நடத்துறான், நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்றான். சிந்தனை பண்ணிட்டு இருந்தா தானே நான் சொல்லல, என்ன ஞாபகம் அன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னா, என்ன நினைச்சிட்டு இருந்தா நான் யோகத்தின் விஷயமத்தையும் நிர்வாகம் பண்ணவே அர்த்தம் இல்லை, நான் யோகக்ஷேம நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நீ நினைச்சா உனக்கு புரியும். பகவான் நம்மளை மிரட்டுற வேலை எமோஷனல் பிளாக்மெயில் பகவானுக்கு தெரியாது, மனுஷனா தான் நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் உன நான் மறக்கிறதே இல்லை, நீங்க நினைச்சு பார்த்தியா அப்படின்னா சொல்லுவேன். சித்தப்பாவோ தாத்தாவோ மாமாவோ அப்பாவோ ஒரு சமயத்தில் நினைக்கவே இல்லை கன்சாம் ஆகுறதும் நமக்கு குறையே இருக்குன்னா அது சாப்பிடும் போது குறையேறும், அப்புறம் வருஷமே குறையேறாதான் நமக்கு சாப்பிடும் போது குறையே இருக்கும் அவன் நினைக்கிறான் அப்படின்னு. ஆனா சுவாமி மறக்கிறதே இல்லை, சதா சர்வதா ஸ்மரிச்சுட்டே இருக்க, நம்ம ஸ்மரிக்கிறோமோ இல்லையோ அவர் மறக்கிறதே இல்லை நம்மள, அப்படி ஒரு சுபாவம் சுவாமிக்கு இருக்கு. அப்ப இந்த சுவாமியை நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடையதான கிருபை நமக்கு உணர முடியும், கிருபையை உணர்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் அபாடான் இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணா பூமியில இருக்கலாம், இந்த கிருபையை உணராத வரைக்கும் தான் கஷ்டம். குந்தி தேவியில அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா, இன்னும் கஷ்டத்தை குடுன்னு கேட்கிறா, ஏன்னா உன் கிருபையை அனுபவிக்கிறேன் எனக்கு அது போதும் அப்படின்றா. அப்ப அந்த கிருபையை அனுபவிச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நம்ம வாடகை வாழ்ந்துட்டே இருக்கலாம், தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கலாம், கிருபை இல்லைன்னா தானே பயம் வரும், ஏதோ டென்ஷன் ஆகுறது அப்படின்னு தோணுது இல்லையா, கிருபை இருக்கு அப்படின்னா டென்ஷன் ஆகாது. நம்ம பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா, எப்படியும் கைவிட மாட்டார், எப்பயும் சோறு போடுவார், எல்லா சந்தர்ப்பத்திலும் வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பார் அப்படின்னா அவர் செத்து போகிறான்னு யாருக்காவது தோணுமா, சத்தியமா தோணாது, ஒரே டென்ஷனா இருக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, விட்டா போகும் போகலாம் அவ்வளவுதான், சந்தோஷமா இருக்கும் என்னைக்கா ஒரு அழகவானை ஐசிட்டு வயசு என்னைக்கா சொல்லியிருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு, மன சமாதானமா இருக்கு, உடம்பு ஹெல்த்தியா இருக்கு, ஒரு குறவு இல்ல, எல்லாரும் கொண்டாடுறா. அப்பா பிரபு இப்படியே ஐஸ்வர்யம் என்னைக்கு சொல்லிருக்கலாம், சத்தியமா ஒரு ஆளுதான் சொல்லியிருக்கே மாட்டேன், கஷ்டம் வந்துடுத்து அவமானம் வந்துடுத்து வியாதி வந்துடுத்து பிரச்சனை வந்துடுத்து கவலை வந்துட்டு பகவானே ஐஸ்வர்யப்படாதா என்னதான் வச்சிருக்க பூமியில பாரமா அப்படின்னு நமக்கு மனசுல பாரமான உடனே ஐஸ்வர்யம், நம்ம மனசு குத்துக்கொள்ள மாதிரி தான் ஐஸ்வர்யப்படா, இப்படிதானே புத்தியில இருக்கு, இப்படி எல்லாம் விபரீதமா நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையை, ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒழுங்கா அனுபவிக்கிறது இல்லை. அதனால பகவான் பார்த்தா கலியுக ஜனங்களுக்கு புத்தியில உழைக்கணும் அப்படின்னா சுலபமான வழி, அவ கூட வாழறவா பக்தி பண்ணி அவ தன்னை அனுபவிக்கிறத பார்த்தா அவளும் அனுபவிப்பார்கள் அப்படின்னு தீர்மானம் பண்ண முக்காது, அடுத்தவாள் அது பார்த்தா நம்ம வாழணும், நம்ம அதை பார்த்து வாழறதே இல்லை, அவாத்த காடு இருக்கு நம்ம அத்த காடு இல்லை, அவாத்த டீ இருக்கு நம்ம அதை டீ இல்லை, அவாத்த குழந்தை வேலைக்கு போயிட்டா நம்ம அது குழந்தை வேலைக்கு போகல, அவாத்து பொண்ணு நல்லத்துல கல்யாணம் இருக்கு நம்ம அது பொண்ணு கல்யாணம் ஆகல, அவாத்த வீடு வாங்கிட்டு நம்ம இப்படிதான் கம்பேரிசன் முழுக்க தானே போயிட்டு இருக்கு, இது போல பெருசா வரணும்னு யோசிக்க போறீங்க. அதனால பகவான் பார்த்தான் மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே அப்படின்றா, ஒரு மானை பிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஜாதிமான ஒரு இடத்த நிக்க வச்சு கட்டி போட்டு அழகா அந்த மானை பார்த்ததுன்னா அதோட ஜாதிமான் ஓடி வருமா, நம்முடைய இனம்னு ஓடி வருமா, அவ தானாகவே வேடுவன் விரிச்ச மலையில விழுந்துருமாம் அந்த மான், ஈஸியா பிடிச்சுடலாம். அந்த மாதிரி பகவான் கலியுகத்துல நிறைய ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பாகவதர்கள் இவாளெல்லாம் பூமியில அனுப்பிட்டே இருக்காங்க, நான் ஸ்டாப்பா நான் ஸ்டாப்பா அனுப்பிட்டே இருக்கான், மத்த யுகத்துல கூட கொஞ்சம் கேப் விட்டுறான் சுவாமி, பரவாயில்ல இந்த யுகம் காப்பாத்திரம், கலியுகத்துடைய பயத்தை பார்த்து மாத்தி 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 ஒரு குழந்தை ரொம்ப சேட்டையோட இருக்கு, சொல் பேசி கேட்கல, சும்மா ஏதாவது பண்ணிட்டே இருக்கு, ஏடாகுரமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஆத்தலுக்கு அத்தனை பேரும் மாத்தி மாதிரி டேன் கூட அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும். அதே ஒரு குழந்தை தேமேன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்துட்டு இருக்கணும். பட் நம்ம மாதிரி வேலையை பார்ப்போம், நம்ம சமயத்தா தூங்கிட்டு கூட ஆட்டை கூட்டி வெளில கூட போயிட்டு வந்துடும். இதே ரொம்ப பண்ற குழந்தை அப்படின்னா யாராவது ஒருத்தர் அதை கவனிச்சுட்டே இருப்போம். ஆனா நம்ம எல்லாம் வந்து முடிச்ச குழந்தைகள் மந்தாக சுமந்த மக்கையோ மந்த பாக்யா உபதிருத்தாக அல்பாயுஷ அஞ்சு குவாலிட்டி இருக்கு நமக்கு, புத்தி மந்தம், ஆயுஷ மந்தம், பாக்யம் மந்தம், அல்பாயுஷ. இது இல்லாம வியாதி வேற, இது இல்லாம அகம்பாவம் பொறாம எல்லாம் இருக்கணும். அப்ப இந்த குழந்தைகளை கவனிச்சுட்டே இருக்க வேண்டும், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் கொடுக்க வேண்டியிருக்கு, நமக்கு இன்டென்சிவ் கேர் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால பகவான் ஒவ்வொரு ஆழ்வார்களும் அனுப்புறா, பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், இவ நாலு பேருமே பார்த்தோம்னா உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாமதான் இருக்கா. பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், மூணு பேரும் கர்ப்பவாசமே இல்லாமல் அயோனிஜியா தான் தோன்றீங்க, ஸ்வயம்பூ வரலாம், ஸ்வயம்பூவா வந்துட்டாங்க. திருமழிசை ஆழ்வார் பிண்டமா புறக்கிறார், பகவான கிருபையினாலே சரீரங்கள் வந்து ஆத்மா உள்ள பிடிக்கிறது. அந்த நாலு ஆழ்வார்களும் துவாபரகர் கடைசியிலேயே வந்துடுறாங்க. கூடவே மதுரை கவி ஆழ்வார்கள், அவர் சாதாரணமான பரப்பு, அஞ்சு ஆழ்வார்களும் துவாபரகத்துக்கு கடைசியில். கலிபுரந்தான ஒரு ஆழ்வார் வர, சுவாமி நம்ம ஆழ்வார் கலிபுரந்த 43வது நாள், அவரும் பிறந்த உடனே லோகத்துக்கு விரோதமா இருக்கார், லோகத்துக்கு மாறுதலா இருக்கார், அதனாலே மாறன் அப்படின்னு பேர். இப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கா, பகவான் அப்படியே பார்த்தா, இன்னும் கூட சரியா மனுஷால மனுஷால பழகலாமா இருக்கணுமே அப்படின்னு தீர்மானம் பண்ணா. ஆச்சரியமா குலசேகர ஆழ்வாரி வாழலாம் வரா, அவரு ராஜாதிராசன் ஆயிட்டார். பகவான் பார்த்தான், இன்னும் கூட சாதாரண ஒரு ஆழ்வாரா இருக்கணும், இன்னும் தெரியாத ஒரு மனுஷன் மாதிரி இருக்கணும், ஒரு மூடன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சான். அப்படியே பார்த்தான் கருட ஆழ்வார் ஒவ்வொருத்தரையா அப்படியே பார்த்துட்டு இருந்தா, ஒவ்வொருத்தருடைய அம்சமா தான் பூமியில ஒவ்வொரு ஆழ்வார்களும் வரா. அப்ப கருட ஆழ்வார் அப்படியே பார்த்துட்டு இருந்தார், எல்லாரும் அனுப்புறாரு, நம்மள அனுப்ப மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு ஒரு பயம், நீங்க எந்த குரங்கு திரும்பி தட்டி பறிச்சு கொடுத்துனா ஹனுமான். ஏன்னா ராமாவதாரத்திலேயே பகவான் கிட்டேந்து தூது போகிற வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு போயிட்டார் குரங்கு. பெருமாளுக்கு ரொம்ப உகந்தவர் ஆயிட்டார், சிறிய திருவடின்னு இருக்கிறார், திருவடியும் பேரே இருந்து, முதல்ல கருடாழ்வார்கள் திருவடி, பகவானுடைய திருவடியும் பேருந்தது. இந்த ஆசிரியர் வந்தார், தூதெல்லாம் போய் ராமனா தூக்கிட்டு போனாரா, இவருக்கும் திருவடியும் பேர் வந்துடுச்சு. அப்ப பார்த்தா யார் கீழே யார் சூரியன் தெரியுது சொல்லி கடைசியில கருடாழ்வாருக்கு பெரிய திருவடின்னு பேரை வச்சு, ஆசிரியருக்கு சிறிய திருவடின்னு ஒரு பேரை கொடுத்துட்டா. பொதுவா திருவடின்னு சொன்னா இவரையும் சொன்ன மாதிரி இருக்கும், அவரையும் சொன்ன மாதிரி இருக்கும். கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே அப்படின்னு திருக்கோடு செம்பிள்ளை சொல்றா. அது கருடாழ்வார பத்தி வேறத்த வரதுனால இது ஆஞ்சநேயர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஒழிய, பொதுவா கருடாழ்வார் ஆஞ்சநேயர் எப்படி வேணா அர்த்தமா இருக்கு. அப்ப கருடாழ்வார் பார்த்தா பகவான விசேஷமா அனுபவிக்கக்கூடியவர், எப்பொழுதுமே பகவான சுமந்துட்டே இருக்கக்கூடியவர், கஜேந்திர மோட்சம், கர்தவ பிரஜாபதி அனுகிரகம், துருவண பாக சுவாமி வர்றது, தேவர்கள் எல்லாம் திருப்பாக்கடல போய் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் கருடாழ்வார்தான் காட்சி கொடுக்கிறான். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் கருடன் மேலதான் ஆவிர்வவிக்கிறான், நரகாசுர வதம், அப்பெல்லாம் கருடன் மேலதான் சுவாமி வர, கருடா பார்க்க வரும்போது பகவான் கருடன் மேலதான் வர ஞான கிடைக்கிறது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல பகவான் கருடாழ்வாராக வந்து காட்சி கொடுக்கிறான், தான் கருட சேவை ரொம்ப விசேஷமா சொல்லும். கருட சேவையை பார்க்கறது பெரிய பாக்கியம் அப்படின்னா, பெருமாள் அனுகிரகம் பண்றது முக்காவாசி கருடன் மேல வரா, அப்ப கருட சேவையை பார்த்தோம்னா ரொம்ப விசேஷம். அதுலயும் திருநாவுக்கூர் 11 கருட சேவை, நவதிருப்பதி 9 கருட சேவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் 5 கருட சேவை, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். புராதனமாகவே இந்த கோவில்கள் எல்லாம் கருட சேவை. அதே மாதிரி நாச்சியார் கோவில் கல் கருட சேவை, நாச்சியார் கோவில்ல கல் கருடன் ஒருத்தர் உண்டு, கல்லாலான கருடன், சாதாரண கருட வாகனம் அப்படின்னா மரத்துல பண்ணி அதுக்கு மேல அந்த பிளேட் எல்லாம் வச்சு கருடன் மாதிரி பண்ணிருப்பாங்க, அப்படிதான் கருட வாகனம். மரத்தினால கருடாழ்வார் இருப்பார், நாச்சியார் கோவில் திருநறையூர்ல மட்டும் கல்லாரே ஆன கருடன் அவர்களோட தனி சந்ததி உண்டு. அவர் அவர் மேல சுவாமி உட்கார வச்சு அழிச்சுட்டு வருவார். இந்த கல்கருட சேவை அவ்வளவு விசேஷம் நாச்சியார் கோவில். அந்த கருடாத முதல்ல உள்ளே எடுக்கும்போது நாலு பேர் எடுப்பா, வெளியில வந்தவனே கணம் ஜாஸ்தியாடும் எட்டு பேர் ஆவா, அடுத்த கட்ட தாண்டும் பொழுது இன்னும் கணம் ஜாஸ்தியாடும் பதினாறு பேர் தூக்கிட்டு போவா, அடுத்த கட்ட தாண்டும்போது வேலை கணம் ஜாஸ்தியாடும் முப்பத்தி ரெண்டு பேர் தூக்குவா, அப்புறம் இன்னும் கணம் ஜாஸ்தியாடும் அறுபத்தி நாலு பேர் தூக்குவா, அதுக்கப்புறம் நூத்தி இருபத்தி எட்டு பேர் தூக்கிட்டு போவா. வெளில வர 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 கணம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். திருப்பி உள்ள ஏழை பண்ணுவா, எழுந்துள்ள பண்ணுவா, கரெக்டா ஒவ்வொரு கட்டாகவும் கணம் குறையும். நூத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு ஆகும், அறுபத்தி நாலு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் தூக்குவோம், முப்பத்தி ரெண்டு பேர் பதினாறு ஆகும், பதினாறு எட்டு ஆகும், எட்டு நாலு பேரை கொண்டு வச்சிருவோம். இன்னி வரைக்கும் நடந்துருந்தது கரெக்டா. அத்த வசதி அந்த கல் கருடன். இப்படி பல இடங்கள்ல கருடாழ்வாருடைய பிரபாவம் கொட்டி கிடக்கு. ஜம்மனு ஸ்ரீரங்கத்தை பார்க்கணும், பெரிய கருடாழ்வா, அப்பா கொஞ்சம் பயமாவே இருக்கும். அதாவது டெய்லி அவருக்கு வஸ்திரம் எல்லாம் சாத்தி அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டு இருக்கோம், இப்படிதான் கட்டுறவளோ தெரியுது. நமக்கு பஞ்சகச்சம் கட்டுறதுக்குள்ளே போதுமோ, அவ்வளோ பெரிய கருடாழ்வா இருக்கு, இங்கே தான் பஞ்சகச்சம் கட்டி ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு அப்படி சம்முடு இருப்போம், மூக்கெல்லாம் அப்படி வச்சிருந்த அந்த கருடாழ்வாரை பார்க்கலாம். அது விசேஷமா இருப்பார். கருடனுக்கு ரொம்ப பிராமணிட்டான ஒரு இடம் உண்டு. கருட சண்டகம்னு நிகமாந்த மகாதேசிகர் பண்ணியிருக்கார். கருடனுடைய லட்சியை அடிச்சாருன்னா அதுல சதுர்வேதத்தினுடைய ஸ்லோக சப்தம் வருதான், அப்படிதான் விரிவா சொல்றான். வேதஸ்வரூபன் அப்படின்னு தான் கருடாழ்வாரை வர்ணிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்தோனேஷியாவோட கவர்மெண்டோடது ஆர்வேஸ் கருடா ஆர்வேஸ் தான், அவாதான் வச்சுட்டு இருக்கா, பழைய மற்றவாதான் வச்சுட்டு இருக்கா, நம்ம வச்சுக்கிறதே இல்லை. கருடா ஆர்வேஸ் அப்படின்றது இந்தோனேஷியாவோட, எனக்கு தெரிஞ்சு இந்தோனேஷியா நினைக்கிறேன். கருடா ஆர்வேஸ்னு ஒன்று உண்டு, நல்ல கருட பட்சியே போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லுஃப்டான்ஸ் ஒன்று இருக்கு பாருங்களோ, ஜெர்மன் ஆர்வேஸ் அது, லுப்த ஹம்சக ஒயிட் ஸ்வான் எல்லாம் அவ முடிஞ்சு வச்சிருந்துருக்கா, லுப்தான்சா லுப்த ஹம்சா. அது நம்ம சேர்த்து சொன்னா ஒரு அர்த்தம் பிரிச்சு சொன்னா கரெக்டா புரியும். லுப்த ஹம்சகன்னு பேர் வந்து லுப்தான்சா ஸ்டைல் ஆயிடுது, அவ்வளவுதான். சம்ஸ்கிருதம் எப்படி வேணா உழைஞ்சு கொடுக்கும் அப்படி ஒரு சமத்து பாஷை. மாதிரி அந்த கருட ஆர்வேஸ் நிறைய கருடன் இருக்கா, உண்மையா கருட ஆர்வேஸ் தான் பகவான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்னா கருடா தான். ஒரே ஒருத்தர் தான் சார்ட்டர் ஃபிளைட் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பெருமாளோட சார்ட்டர் ஃபிளைட் எதுன்னா கருடா ஆர்வேஸ் தான். ஏறி உட்காந்து ஜம்மனு போவார். எப்ப பண்ணாலும் போனா போடுறது ஆரியாரை உட்கார வச்சுப்பார், அவ்வளவுதான். அதை யாரையும் நான் அதனால ஏத்த மாட்டேங்கிறார். அந்த கருட ஆவேசில தான் பகவான் மேருமலையை தூக்கிட்டு வரான்னு காண கிடைக்கிறது. கருடன் மேலதான் வச்சு அழகா மந்திரமலையை கொண்டு வர, ஜோரா திருப்பாக்கடல கடைகிறதுக்கு மந்திரமலையை கருடன் மேலதான் தூக்கி கொண்டு வந்து வச்சு வைக்கிறார் சுவாமி அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்படி கருட பிரபாவம் ரொம்ப வசதி. பெருமாளுக்கே வரம் கொடுத்தவர் கருடாழ்வர். ஆச்சரியமா வினதை சிறுவன் அப்படின்ற ஆண்டாள்லாம், வைனதேயன் அப்படின்னு தான் கருடாழ்வாருக்கு பேர். வைனதேயன் ரெண்டு பேரும் சொல்லலாம், ஒன்னு கருடன் இன்னொன்னு அருணன், ரெண்டு பேருக்குமே வைனதேயன் தான் பேர். ரெண்டு பேருக்குமே ஜானகி அப்படின்னா சீதையை மட்டும் குறிக்கிற வார்த்தையே கிடையாது, ஊர்மிளாவையும் ஜானகின்னு சொல்லலாம், ஜனககுமாரத்தி அதனால ஜானகி. அந்த மாதிரி வைனதேயஸ்ட பக்ஷினா பகவான் கீதையில சொல்றான், பட்சிகளுள் நான் வைனதேயனாக இருக்கிறேன், கருடனாக இருக்கிறேன் அப்படின்னு. பத்ராசனம் புல்லறையன் அப்படின்ற ஆழ்வார் ஆண்டாள்லாம். பக்ஷிராசன் யார் அப்படின்னா கருடாழ்வார் தான். இன்னைக்கு நிறைய ஐயங்கார் பேர்ல பக்ஷிராசன் பேர் வைப்பா, பக்ஷிராஜ ஐயங்கார் எங்க கேள்விப்பட்டிருந்தாலும் தெரியும். பக்ஷிராசன் அப்படின்னா கருடாழ்வார தான் சொல்லுவோம். நிறையவே உண்டு பக்ஷிராசன் அந்த காலத்துல பேர் வைக்கிறதெல்லாம் உண்டு. இந்த கருடாழ்வார் அழகா அம்மாவை விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அமிர்த கலசத்தில் தூக்கிட்டு வர, பெரிய யுத்தம் நடக்கிறது, எல்லாரையும் ஜெயிச்சுட்டார். பகவான் வரா அசந்து போறார். கருடனை பாதி கேட்கிறார், உனக்கு என்னடா வரம் வேணும் அப்படின்ற. பகவானை பார்த்து கருடாவை கேட்கிற, உனக்கு என்ன வரணும் அது முதல்ல நீ சொல்லு அப்படின்ட்டு. பகவான் திருச்சுட்டே சொன்னா, முதல்ல நாகர் நீ சொல்லுடா அப்படின்னார். கருடாவிடா சொன்னா, ஆச்சரியமா உன்னோட வசரத்தை இருக்கணும் அப்படின்ட்டார். சரி எனக்கு கொடியா இருக்கும்ட்டார். பகவானோட வைட்டா கொடி தானே இருக்கு, நல்ல பகவானுக்கு கருடத்வஜன் பேரு, கருட கொடியோர் அப்படின்னு. உடனே பெருமாளை பார்த்து கருடாழ்வார் கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்னாரு, நீ எனக்கு வாகனமா வேணும், மேல ஏறுங்க கீழே இறங்கு. அதான் சுவாமி ரொம்ப சமத்து, மேல ஏற்றினா அவரே கீழே இறக்கிடுவோம், கீழே இறங்கினா மேலே ஏற்றி விட்டுருவோம், அவர் கீழே இறங்கினோம்னா மேலே ஏற்றி விட்டுருவோம், இந்த வினயத்தை இறங்கினா மேலே ஏற்றுவான், அகம்பாவத்தை ஏறினா கீழே இறங்குன்னு. அதனால கோவில்கள்லாம் கொடியேற்றம் மேல கருடாளர்கள் மேல பரப்பா கருடாளர்கள் மேல பறந்துட்டாருன்னா சுவாமி வெளில வரப்போறார் அப்படின்னு அர்த்தம். இல்லையே தலை காட்டா சுவாமி கருடன் வந்துட்டார் அப்படின்னா வருவார். ஆச்சரியமா பத்மநாபர் கோவிலில் கொடியேற்றும் போதுதான் கருடன் வரும். அது ஆச்சரியம் கருடாள் தான். இத்தனை பிரபாவம் கருடாழ்வாருக்கு உண்டு. ரொம்ப விசேஷம், ரொம்ப ஆச்சரியமானவர். யாஜ்ஞவல்க்ய மகரிஷிகள்லாம் கருடனை விசேஷமா கொண்டாடுறான். ஜோர சுமுகன்ற பாம்பு வரைக்கும் அனுகிரகம் பண்ணவர் கருடாழ்வர். சுமுகனை வதம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டார் பக்ஷிக்கணும்னு. சுமுகன் நேரவே பகவான் சரணாகதி பண்ணிட்டான். பகவான் பார்த்தான், கருடாழ்வர் வந்தோன்னு சொன்ன, அப்பா என்னுடைய பக்தன் ஒருத்தன் அவனை வதம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான், நீதான் இனிமேல் காப்பாற்ற. அதுக்கு என்ன பிரபு காப்பாத்திட்டா போச்சுன்னா பாம்பு எடுத்து கொடுத்துச்சா பத்திரமா வச்சுக்கோன்னு. அன்னைக்கு பாம்பை தூக்கிட்டு வேற அடையாது பாவம், இவ்வளவு டென்ஷன் நடுவில் அந்த பாம்பு கருடன் கால் நின்று கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்டு. அப்பதான் கருடன் சொன்னார், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, கண்ணதாஸ் சொன்னது அர்த்தம் உள்ளதுதான். சும்மா ஏதோ அடிச்சு விடல, ஏதோ வாயில வந்தது தோன்றதெல்லாம் சொன்ன விஷயங்கள் இல்லை. ஆனா பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டதுன்னு சொல்லிட்டா விஷயம் அதுதான். கருடாழ்வார் தூக்கிட்டு இருக்கார், அவர் தான் தூக்கிட்டு இருக்கார். ஏன்னா திமுரா அப்படி கீழே போட மாட்டாரா, பகவான் ஒப்படைச்சுட்டாரோ அதனால ஜாக்கிரதையா பிடிச்சிட்டு இருக்காரன். எல்லாம் நேரம் தாண்டாப்பா, நான் தான் உன்னை வதம் பண்ணணும், கடைசியில் உனக்கு செக்யூரிட்டிக்காராக நாகும்படியாயிடுது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நீ பகவானுடைய திருவடியை பிடிச்சுட்ட, அதனால எல்லாம் சௌக்கியமே. என்ன பண்றது, யார் உனக்கு விரோதியோ அவனே உனக்கு செக்யூரிட்டிக்காரா வரணும்னா என்ன பண்ண முடியாது. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற அத்தனை வசதி அந்த கருடாழ்வா. அவர் சரிதாங்க நாகங்கள் உண்டு, என்னென்ன நாகங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கார் ஆபரணமானு சொல்லி ஜோரா கருட கண்டகத்துல நிகமாந்த மகாதேசிகர்லாம் வர்ணிக்கிறார். பகவான் ராமச்சந்திர மூர்த்தி எல்லாம் நாகாஸ்திரத்துல மாட்டிக்கிறார் தெரியுமா யுத்த சமயத்துல. அப்பெல்லாம் கருடாழ்வார் வந்துதான் அந்த நாகாஸ்திரத்தையும் விடுவிக்கிறார்னு ராமாயணத்துல இருக்கு. கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல விளையாடும் பொழுது பகவானுக்கு இவர் தான் வெயில் காப்பான், மேலால் பறந்த வெயில் காப்பான், வினதை சிறுவன் கிழகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோவே. கருப்பாயிடப்படாதுன்னு யசோத சொல்றாளா, கருத்திருவடா குழந்த வெயில் அலையாதேடா. சரிமானுட்டு ஆனா வெயில தான் அலையணும் சொல் பேச்சு. அம்மா அப்பா சொல் பேச்ச குழந்தைகள் கேட்கறது எப்ப நிறுத்தினாங்க, கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல் பேச்சு சமத்தா கேட்டுருந்த குழந்தைகள் தான். ராமாவதாரம் கேட்டு கேட்டு டேய் ராமன் எப்படி இருக்காண்டா, சரி ஒழுங்கா இருக்கேன். இவன் வந்த அம்மா அப்பாட மண்டைய மண்டைய ஆட்டுறது அவர் தனக்கு தோன்றதை பண்றது. அந்த ஒரு வழக்கம் கத்துக் கொடுத்தது நம்ம கிச்சாபய தான். அவன் பண்ணா நியாயமா தான் இருக்கு, அவன் பண்ணா பொறுத்துக்கிற பொறுமையும் நமக்கு இருக்கு. நம்ம வசங்க பண்ணாதான் நமக்கு பொறுக்க மாட்டேங்குது, அது என்னன்னு தெரியல. அத்தனை ஆச்சரியம் இந்த கருடாழ்வா. பகவான் மேல வெயில் படப்படாதுன்னு ரக்கிய விரிச்சுண்டு பறந்தர கருடாழ்வா. வினதை சிறுவன் சிறகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு. அவ்வளவு வசதி இந்த கருடாழ்வா. அப்ப பகவான் பார்த்தான், கருடா என்னை பத்தி உனக்கு நன்னா தெரியும், நீ பூமியில போனேன்னா ரொம்ப அழகா என்னை பத்தி பிரபாவம் சொல்லுவார். இந்த அனுபவங்கள் எல்லா அவதாரத்தையும் கூட இருந்து பார்த்திருக்கா, அத்தனை அவதாரத்திலையும் கூட இருந்திருக்கா, கூடவே இருந்து 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 பார்த்திருக்கா. அதனால ஏ கருடா நீ பூமியில போய் அழகா பக்தி பிரச்சாரம் பண்ணு அப்படின்னுட்டார். உடனே கருடாழ்வாருக்கு பரம சந்தோஷம், கட்டாயம் பண்றேன் சுவாமி அப்படின்னு. நேர வந்துட்டாராம் ஸ்ரீவில்லி புத்து. ஜெய் போலோ ஸ்ரீவில்லி புத்தூர் திவ்ய தேசத்துக்கு ஜெய். ஸ்ரீவில்லி புத்து வடபெரும் கோயிலுடையான் அப்படின்னு பேரு. வடபத்ர சாயி ஆலிரை கண்ணன் அப்படின்னு அர்த்தம். வடபத்ர சாயி ஆலமரத்தின்மாய் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவிணனையான் அப்படின்றார் திருப்பானாழ்வார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் போனோம்னா வடபத்ர சாயியுடைய தலமாட்டு பக்கத்துல அந்த ஆளிலே ஆலமரம் உண்டு, பிரளய காலத்துடைய ஆலமரம் அங்க உண்டு, அந்த மூர்த்தியோடையே உண்டு. அத்தனை ஆச்சரியம் அந்த ஆளிலே கண்ணனாகிய வடபத்ர சாயி, வடபத்ர சாயின் ஜோரா அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பதுமையார்னு ஒரு ஸ்திரீ, முகுந்தாச்சாரியார் அப்படின்னு புருஷன், ரெண்டு பேர் உத்தமமான தம்பதிகள், வடபத்ர சாயினிடத்துல பக்தியோட இருக்கா, பிராமணர்கள் ஆச்சரியமான பக்தி பண்ணிட்டு இருக்கா, பகவானிடத்துல திட விசுவாசம், சுவாமி நல்லதுதான் பண்றார், நல்லதுதான் பண்ணார், நல்லதுதான் பண்ணுவார். நம்ம சாமி சமத்து ஞாபகம், அசடோன்னு தோணி போயிடுது. சுவாமி சுவாமி அசடு இல்ல, ரொம்ப சமத்து, நம்மளை விட அதி சமத்து அவர் தான். நம்மள மாதிரி அசடு யாருமே கிடையாது, அவரை மாதிரி சமத்து யாரும் கிடையாது. ஆச்சரியம் அந்த முகுந்தாச்சாரியா பதுமையார் அந்த அம்மா பேர், ரெண்டு பேரும் அழகா பக்தி பண்ணிட்டு இருக்கா. கலியுகம் வேறையா தான் நிறைய பக்தி பண்றா. கலி பிறந்த 47வது வருஷம், குரோதன வருஷம், ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாசம், சுக்லபக்ஷ ஏகாதசி, சுவாதி நட்சத்திரம். இதுதான் பெரியாழ்வாருடைய ஜன்மதினம். இன்னைக்கு பெரியாழ்வாருடைய ஜன்மதினம் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்றது. சுக்லபக்ஷ ஏகாதசி, ஆணி மாசம், சுவாதி நட்சத்திரம், குரோதன வருஷம், கலி பிறந்த 47வது வருஷம். ரொம்ப தைரியம் கலியை பிறக்கிறதுக்கு. இந்த கலி பிறந்த 47வது வருஷம் பூமியிலே இந்த கருடாழ்வார், இந்த முகுந்தாச்சாரியா பதுமையாருக்கு பிள்ளையா பிறந்துட்டார். ஆச்சரியமா குழந்தைய வளர்த்துண்டு வரா, யஜ்னோபவீத தாரணம் எல்லாம் பண்ணிட்டா, வேத பாடசாலைக்கெல்லாம் அனுப்புறா. இதுக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது, முடிச்சு முடிச்சு பார்க்கறது. அதெல்லாம் பயந்து போட்டா, கறி முத்தி போயிடுச்சு, பிராம் நாளைக்கு வேதம் வரலையேன்றா, கறி 47க்கு இந்த குழந்தைக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது. ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. ஈர்ப்பு இல்லைன்னா வேதத்து மேல ஈர்ப்பு இல்லாம இல்லை, உடனேயே பகவான் அடையணமே, அதற்கு எது சுலபமான வழின்னு தேடுறது இந்த பிள்ளை, எது சுலபமான வழின்னு தேடி 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 பார்க்கறது. பெரியவா கிட்ட எல்லாம் கேட்கறது, தெரிஞ்சதை வச்சு இப்படி பார்க்கறது, கடைசியில தீர்மானம் பண்றது அழகா பாகவதம் வாசிக்கிறது. இந்த பிள்ளை விஷ்ணு சித்தன்னு பேர் வச்சுட்டான். விஷ்ணு இடத்திலே கொடுத்த சித்தத்தை உடைய சித்தம் முழுக்க விஷ்ணு நிறைஞ்சிருக்கார். நம்மளை கேட்டா சொல்ல முடியாது. அத்தை தின்று அங்கே கிடக்கும், பசி வந்தா ஆகார சித்தம், தூக்கம் வந்தா நித்ரா சித்தம், காமம் வந்தா காம சித்தம், அப்படி அறிய ஒன்று நமக்கு பேர். ஆனா இவர் எப்பொழுதுமே விஷ்ணு இடத்துல கொடுத்த சித்தத்தை உடையவரா இருந்தா விஷ்ணு சித்தர் அப்படின்னு பேர். அப்படி இருக்க வேண்டாமா, அபாரான் இருக்கும். மனசு பகவான் கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், மனுஷால் இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா கஷ்டம்தான். கொடுத்துட்டு பகவான் நீ எப்படி கஷ்டப்படுத்துறான்னு வேற கேட்கும். கொடுக்க சொன்னது அவனா, கொடுத்தது நாம இல்லையே, அவன் தானே ஆதி காரணம். ஆழ்வார் கேட்டா நம்ம குறுக்கு கேள்வி கேட்கலாம், அதே ஆதி காரணம் தான், நாம சிரமம் பண்ணு, என்ன தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான், பண்ண முடியும் தானே சொல்லியிருக்கான், பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல மாட்டானே. பத்மநாபர் கோயில் போகிறதானே காலெல்லாம் கொடுத்திருக்கான், அவரை பார்த்து கை கூப்பிடறதானே கை கொடுத்திருக்கான், எதை கொடுத்திருக்கான் வேற. இப்ப பண்ண முடியும் தானே திருவனந்தபுரத்துல ஒரு வாசம் கொடுத்திருக்கான். அப்ப நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு, யோக்கியத்தை இருக்கு, அருகத்தை இருக்குன்றதுனால்தானே இவ்வளவு பண்ணிருக்கார் சுவாமி. அழகா அவர் பாக்கிறார், பாகவதம் எல்லாம் வாசிக்கிறார். பாகவதத்தில் நல்ல பெரிய 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 பக்தாளா வரா. இவர் பார்த்தா இவ்வளவுதான் நம்மளால முடியாதுப்பா, ரிஷவதேவர் மாதிரி ஜடபரதர் மாதிரி நமக்கு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் பார்த்தார் காட்டுல போய் தபஸ் பண்ணலான்னு பார்த்தார், ஜடபரதர் மாதிரி மாட்டின்றோம் வந்தே வேண்டாம், இந்த ஒரு ஜென்மாவோட கழிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி தீர்மானம் பண்ணிட்டார். ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கடைசியில பகவானுடைய கோகுல லீலா, பிருந்தாவன லீலா எல்லாம் வாசிக்கிறார். சரி பழக்காரி மாதிரி பணம் விற்கலாமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பகவான் பிரத்யட்சம் இருந்தா தான் பணம் வாங்குவான். கலியுகத்துல அர்ச்சாவதார மூர்த்தி ஆகிட்டான், பணம் வாங்கலையோன்னு கத்தீர்மானம் மனுஷா தான் வாங்குவான். பத்மநாபரா கூப்பிட்டு பணம் வேணும்னு கேட்கிற, ஏதோ பில்வமங்கலா பார்த்து ஒரு மாங்காய் கொடுத்தோம் வாங்கிட்டார் பத்மநாபன். நம்மளுக்கு பணம் வாங்கலையோ பணம் வாங்கலையோ, நீங்க வேணா நாலு பேர் விற்று பாருங்க, மனுஷாலாம் வருவா. என்ன மாமா நன்னா இருந்தாரு, நேற்று வரைக்கும் மாமி நன்னா இருந்தாரு, இப்படி நிலைமை வந்துருக்கு, பாவம் பழமைக்கு நிலைமைக்கு வந்துட்டாரு நினைச்சிருக்கோம். நம்ம பாகவத்தை கேட்டு உருகி பழமைக்கு வந்திருக்கோம்னு ஒருத்தருக்குமே தோணாது, சத்தியமா தோணாது. பாகவதம் வாசிக்க வேண்டிய அதுக்காக இப்படியா அப்படின்டுவா. அப்புறம் நாலு பேர்ட்ட சொல்லுவா, நீ பாகவதம் வாசிக்காத, அதுக்கு இன்னும் சொல்லிடுவா, அந்த பழக்காரி கிட்ட வாசிக்கப்படாது, வாசிச்சா பைத்தியம் ஆயிடுவான்டுவா. நிறைய உண்டு ஒண்ணும் மகாபாரதம் வாசிச்சா ஆத்த சண்டை வரும்ன்றாரு. ஜெயதேவர் பத்மாபதி துருவன் அப்படியே ஒத்துமையா இருக்கும். தனியா வேற மகாபாரதம் வந்து வேற ஒரு சண்டையை நம்மளுக்கு மூட்டி விடணுமா? ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே சண்டையில தான் ஓடிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் மகாபாரதம் வந்தாலும் நம்மளோட பெரிய சண்டை அடங்குவோமோ என்னமோ தெரியல. பரவாயில்ல, நம்மளோட பெரிய சண்டை எல்லாம் போடுறதா இருக்கா, சரி விட்டுடுவோம், நானே தான் நாயிடுகிற ஒரு புத்தியாக வருமா இருக்கும், அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. பார்த்தா எல்லாம் பாக்குற, இது வேண்டாம் இது வேண்டாம், கோபி பாவம் ரொம்ப கஷ்டம், தீர்மானம் பண்ணிட்டா புரியவே புரியாது, அவ்வளவு வசதியா இருக்கேன்னுட்டா. இப்படி எல்லாம் பார்த்தா கூடி விஷயம் எல்லாம் கேட்டார், பகவான் சந்தனம் பூசிண்டான் அப்படின்னு பார்த்தா, சந்தனம் யாரும் அழைச்சு கொடுக்கறது, இப்படி சந்தனத்தை எங்கேருந்து வாங்கிட்டு அவ்வளவு பெரிய பணக்காரனும் கிடையாது, இப்படி பார்த்தா அது ஒத்து வராது. சரி வண்ணானா இருக்கலாம்னு பார்த்தா தலையை கிள்ளி போட்டுருவார், தைக்கிறவன ஆல்டரேட் பண்ணலாம் அதுவும் கஷ்டமா இருக்கு, இப்படி பார்த்தா. ஆனா ஒரு மாலாக்காரன் வீட்டுக்கு தானே போய் வாசல்ல நின்று பகவான் மாலையை வாங்கிட்டான், தானே போய் நிக்கிறான். பகவான் மாலாக்காரன் கிட்ட ஒண்ணுமே கேட்கல, கூணிக்கிட்ட சந்தனத்தை கேட்கிறான், வண்ணான்கிட்ட வஸ்திரத்தை கேட்கிறான், செயல்காரன் கிட்ட ஆல்டர் பண்ணி கொடுன்னு கேட்கிறான். பகவான் வாயே திறக்காம கிடைச்ச ஒரே இடம் மாலாக்காரனுடைய கிரகம் மட்டும்தான். சுதாமான் அவருடைய பெயர், அந்த மாலாக்காரன் பெயர். ஆச்சரியமா பகவான் வீட்டு வாசலை வந்து நின்றுட்டானா, அவன் மாலாக்கார திருவா இல்லையே, அவன் சும்மா அப்படி வந்தானா, சும்மா அப்படி வந்துருவானா அப்படின்னா, இந்த கிருஷ்ணலீலா கேட்டு 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 மாலாக்காரன் அப்படி ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கானா, கிருஷ்ணன் பலராமன் ஒரு நாளாவது பார்க்கணும், அவ கழுத்து நிறைய நிறைய மாலைகளை போடணும் அப்படின்னு மாலை வித்து வயிற்று குழப்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் மாலை கட்டுறது அவருடைய வயிற்று குழப்பம், அவ்வளவுதான், அதுக்கு மேல பெருசா இருக்கணும். ஆனா எந்த மாலை கட்டினாலும் ஒரு நாள் இந்த மாதிரி மாலை கட்டி நான் கிருஷ்ணனுக்கு போடுவேன், எத் பாவம் தத் பலத், அந்த பாவம் இருந்துட்டே இருக்கணும். நானும் இவ்வளவு நாள் மாலை கட்டுறேன் அப்படின்னு அப்படாது, அந்த விடாத ஒரு பக்தி தைலதாரை போலே அப்படின்ற பெரிய வாழலாம். அப்படியே அந்த எண்ணெய் விட்டு அப்படியே பிரேக் இல்லாம ஒரு எண்ணெய் அப்படியே ஒரு நூல் மாதிரி ஒரு வண்டியா, அந்த மாதிரி பகவானத்திலே ஏற்பட்ட பக்தியானது அப்படி நூலிழ மாதிரி போயிட்டு இருக்கணும் தொடர்ந்து. அழகா சிவபெருமான் கோவில் எல்லாம் தலைக்கு மேல கட்டி அப்படி லேசா அப்படி ஜலம் வர மாதிரி ஜலதாரா வச்சிருப்பா தெரியுமா, அந்த மாதிரி சுவாமி இடத்துல அழகா ஜோரா அந்த திருவடியில அந்த பக்தி விழுந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆச்சரியமா ஒரு பார்க்கிறார், அந்த மாலாக்காரன் வீட்டு வாசல போய் பகவான் நிக்கிறான். ஆஹா பரபிரம்மம் என் வீட்டு வாசல வந்துடுதேன்னு சொல்லி ஓடி போய் கூட்டு வந்து ஆத்துக்குள்ள நிக்க வச்சு நிறைய விதவிதமா மாலைகள்லாம் கட்டியிருக்கான். அத்தனை மாலைகளையும் எடுத்து பகவான் கழுத்துல சாத்திரம், அத்தனை மாலை சாத்தினாலும் அழகா இருக்கு. நீங்க நாங்க அந்த பாறைக்கோவில் கிருஷ்ணன் பார்க்க போயிருந்தோம், அதுவே இவ்வளவுதான் இருக்கு, ஒரு ஜாந்தா இருக்கும் நினைக்கிற மூர்த்தி, ஒரு முழம் கூட இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா ஒரு மழை வந்தா பெருசு, அது சின்ன மாலையை கொடுத்தாலும் சாத்திரம், எத்தனை மாலை கொடுத்தாலும் சாத்திரம், அதுக்கப்புறம் இடம் இருக்கு, அது சைட்ல வேற கொண்ட போய் வேற சொல்லுவேன், எனக்கு அதான் அதிசயமா இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு சாத்த முடியாதுன்னு சொல்ல வேண்டாமா, பசி மாலையை கொடுத்தா சாத்திரம், திருச்சி மாலையை கொடுத்தா சாத்திரம், மல்லிகை மாலை இத்தோண்டு கொடுத்தா அதையும் சாத்திரம், இத்தனையும் சாத்திரி தேவையா நிக்கிறது பையன், இதோட ஒரு கொண்ட போய் எடுத்து சொல்லுகிற. அப்பதான் பார்த்து அலங்கார பிரியன்றது சத்தியம், இத்தனோட மூர்த்திக்கு எவ்வளவு மாலை வேண்டியிருக்குன்னா, இருக்கிறது ஒரு ஒரு மாலை போலதான், ஒரே ஒரு மாலை போல, இத்தனை ஒரு சாண ஒரு மாலை போட முடியும், ஆனா அத்தனை மாலை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏழு மாலை நான் பார்த்துருக்கேன் மேல, செச்சி மாலை துளசி மாலை மல்லி மாலை எல்லாரையும் சாத்திட்டு இருக்கான். இப்ப பாத்தி இன்னும் கூட ரெண்டு மாலை கொடுத்தா போட்டு போய் அப்படின்றான், அத்தனை அழகா இருக்கான் என் பெருமா. அப்ப இவனுக்கு இந்த மாலை மேல ஒரு ருச்சி இருக்கு. அந்த காலத்தெல்லாம் பாரத தேசத்துல எல்லாருமே கழுத்து மாலையை போட்டு அலைஞ்சானு உண்டு, எப்பொழுதுமே எல்லாரும் கழுத்து மாலை போட்டு போவான், சுகந்தம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நேச்சுரல் ஃபிராக்ரன்ஸ் இன்னைக்கெல்லாம் பண்றோம் அதெல்லாம் தான், எல்லாருமே கழுத்து மாலை போட்டு இருப்பான், திருவிழா போகும்போது அவாவா மாலை போட்டு இருப்பான், அந்த மாலை அப்புறம் கழிச்சுக்கு போட்டுருவான். ஆனா ஒருத்தர் போன்ற மாலை இன்னொருத்தர் போட்டுக்கப்படாதுன்னு சாஸ்திரம், அதனால கல்யாணத்துல மாலை மாத்துறதுன்னு ஒரு வழக்கமே. இனிமேல் நான் போன்ற மாலை உன்னுடையது, நீ போன்ற மாலை என்னுடையது, ரெண்டு பேருக்கும் உன்னோடதெல்லாம் என்னோடது, என்னோடதெல்லாம் உன்னோடது, மாலை மாற்றுதல்னு ஒரு சம்பிரதாயமே. அந்த மாதிரி அந்த மாலை மேல பகவானுக்கு ஒரு அபரிமிதமான ருச்சி. இவன் வேற அழகா கட்டியிருக்கான மாலாக்காரன், அத்தனை மாலையை எடுத்து பெருமாள் கேட்டுல போட்டுட்டான். திருப்பதியில பாக்கணும், திருப்பதியில மாலை வச்சு ரூமே அழகா இருக்கும். ஏசி எல்லாம் போட்டு ஒரு பெரிய மேடையை வச்சு அந்த மாலை வச்சிருக்கிறத பார்த்தாலே ஒரு ஜென்மா திருப்பதியில மாலையா பிறக்கணும்னு தோணும். ஏசி அவசரமா இருக்கலாம், ஏசியா நல்ல போனா நேர பெருமாள் கேட்டுல ஏறலாம், அப்படியே வந்தா நேர பக்தாக்கு அவ்வளவு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதுக்கு மேல வாழ்க்கை இருக்கப்படாது, நேர பகவானுக்காக காத்துட்டு இருக்கணும், பகவான் மேல ஏறணும், நேர பக்தா கைகளை போயிடும், முடிஞ்சிடும், அப்படியே புரிஞ்சிடும், அவ்வளவுதான் சுகமான வாழ்க்கை. அந்த மாதிரி அழகான ஒரு மாலை இல்ல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பிறக்கணும், ஆண்டாள் கழுத்துல சூடி கலைஞ்சடி மேல போயிடுறோம் ஜம்முனு. அந்த மாதிரி ஆச்சரியமான மாலை எல்லாம் பகவான் போட்டுவிட்டான். பகவான் கேட்டா என்ன வேணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்ல நல்ல மாலையா போட்டானோ, ஏதோ மீந்து போனது நிக்காதது பாதி அழுகி போன மாலையெல்லாம் இல்லையா, நல்லா பார்த்து பார்த்து தொடுத்த மாலை. அத்தனை மாலையும் போடுறவொடனே பகவான் கேட்டா என்ன வேணும்னா, ஒண்ணு வேண்டாம் கிருஷ்ணா, இதுவே போதும், இதுவே பரம திருப்தி. பகவான் பார்த்தா எனக்கு நீ மாலை போட்டிருக்க, உனக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி இக பர சுகம் ரெண்டும் கொடுத்துட்டான். தர்மார்த்த காம மோட்ச லாபம் பூரணமா கொடுத்துட்டான். பெரியாரோட படிச்சுட்டா விஷ்ணு சித்த, ஆஹா இதுதான் ஈஸியான வழி, அதுக்கு டெய்லி மாலை கட்டி போட்டா ஜென்மா ஓட்டிடலாம், மோட்சத்தையும் அடைஞ்சுடலாம். மாலைக்கு அத்தனை பலம் உண்டு, மாலை கட்டி போட்டா மோட்சம் வரைக்கும் சம்பாதிச்சுடலாம் என்ன ஞாபகம். அதாவது அந்த காலத்துல டெய்லி ஆட்ட பூவெல்லாம் தொடுத்து மாலை போட்டுட்டே சுவாமிக்கு அவ்வளவு வசதியான்னா மஞ்சுளா அப்படித்தானே பண்றா குருவாயிருப்பனுக்கு, குருவாயிருக்கே மஞ்சுளா மாலை கட்டிதானே போடுறான். அவ போட்ட மரம் கூட குருவாயிருப்பன் ஆயிடுத்தோம், பத்மநாபு மரப்பிரபு அந்த மாலை மாலை அழகா மரத்துல போட குருவாயிருப்பன், ஐயோ ராத்தி எனக்கு இவன் மாலை இல்லாம தூக்க வரா எடுத்து போட்டு எனக்கு மஞ்சுளா மாலை போட்டுக்கலாம் ராத்திரி தூக்கம் வராதே அப்படின்னு மரத்து மேல போட்ட மாலை எடுத்து தன் கழுத்துல போட அப்பாரா இப்பதான் திருப்தியா இருக்குதுன்னுட்டா. திருப்பதி அவர்தான் சொல்றா ராமானுஜர், எனக்குன்னு மாலை கட்டி போட ஒரு ஆள் அனுப்ப மாட்டியாடா, ஏன் பிரபு உனக்கு என்ன மாலைக்கு குறைச்சரா அப்படின்னு சார். எல்லாரும் மாலை போடுறா, எனக்காக யாரு போடுறா, பிள்ளை கல்யாணம் மாலை போடுறா, பொண்ணு குழந்தை பிறக்கணும்னு மாலை போடுறா, வேலை கிடைக்கணும்னு மாலை போடுறா, வீடு கிடைக்கணும்னு மாலை போடுறா, பெருமாளே உனக்கு மாலை போடுறதே பரமபாக்கியம்னு யாரும் போட மாட்டேங்கிற ஒரு ஆள் அனுப்பேண்டா அப்படின்றார் திருப்பதி பெருமாள். அதுக்கப்புறம் தான் சுவாமி ராமானுஜர் அனந்தாழ்வான்ற தன்னுடைய பக்தர் அனுப்பினா அப்படின்னு காண கிடைக்க. அப்படி இந்த பகவான் அந்த மாலையில ஒரு பிரீதி வச்சிருக்கான். மாலாக்காரன்ல ஆரம்பிச்சு தொண்டடிப்படி ஆழ்வார் அனந்தாழ்வார் நிறைய பேர் பகவானுக்கு அத்தனை அழகா மாலை கட்டி போட்டிருக்கான். திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய அப்பா கொடுத்த சொத்துல பெரிய பூந்தோட்டம் போட்டு அந்த அந்த பூவெல்லாம் பிரிச்சு 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 மாலை கட்டி மாலை கட்டி காஞ்சி வரதராஜனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் சாத்தினார் அப்படின்னே இருக்கு. அந்த வள்ளி தோட்டத்தோடும் அவ்வளவு அழகா தாயார் ஆவிர்வச்சா அதனால ஊரு பேரே பூவிருந்த வள்ளி ஆயிடுச்சு. தாயார் பேர் ஆக்சுவலா பூவிருந்த வள்ளி அப்படின்றது தாயார் வேதவள்ளி கணக்கவல்லின்றது பூவிருந்த வள்ளி, பூக்குள்ள இருந்த வள்ளி, ஊர் பேரே பூவிருந்த வள்ளி. கடைசியில இந்தி இங்கிலீஷ் காரணங்கள் வராம பூந்த மல்லி ஆகி இங்கிலீஷ்ல பூனமல்லின்னு எழுத ஆரம்பிச்சுட்டான். அத்தனை அழகா அந்த பூவிருந்த வள்ளி பூவிருந்த மல்லி அப்படின்னு பேர். அப்படி அந்த மாலை பிரபாவம் ரொம்ப வசதியா இருக்கு. பாதா விஷ்ணு சித்தர் நானும் இந்த மாதிரி மாலை கட்டியே வாழ்ந்துடலாம் தீர்மானம் பண்ணிட்டான். அழகா ஜோரா ஒரு நந்தவனம், இன்னைக்கு பெரியாழ்வார் நந்தவனம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கு, அந்த நந்தவனத்தை தான் ஆண்டாள் அவதரிச்சான். அந்த நந்தவனம் ஸ்வயம் பெரியாழ்வாருடைய நந்தவனம் தான். அந்த நந்தவனத்துல நிறைய விதவிதமா செடிகள் போட்டு டெய்லி அந்த செடிகள்லாம் பராமரிச்சுண்டு அந்த பூவெல்லாம் பறிச்சு டெய்லி மாலாக்காரனை ஸ்மரிச்சுண்டே மாலை கஷ்டம். பத்மநாள் கோயில் உட்காந்து மாலை ஆயிரம் மாலை கட்டுறது அப்படின்னா மாலாக்காரன் நினைச்சுக்கணும், நம்மள நினைச்சுக்கப்படாது, நம்ம கட்டுறது நம்மளே நினைச்சுக்கணும், அதான் பிரச்சனையே. எந்த ஒரு விஷயம் அந்த தயிர் கலந்தா ஆத்துல பால் காய்ச்சினா கோபிகளை நினைச்சுக்கணும், நான் என்ன பால் காய்ச்சினேன், அரை லிட்டர் பால்ல எத்தனை பேர் காபி போட்டேன் அப்படின்னு நினைக்கப்படாது. கோபிகள் நினைச்சேன் அப்படின்னா நீங்க உங்க ஆத்த காய்ச்சல பாலே பகவான் கோகுலத்துல காய்ச்சறதாக நினைச்சுப்பான். பாவம் நம்ம எப்படி பாவிக்கிறோமோ அது போல சுவாமியும் பாவிக்கிற சந்தேகமே வேண்டாம். அத்தனை ஆச்சரியம், ஏகாவது சனிக்கு தயிர் கொட்டிட்டுதான் சோக்காமல நினைச்சுக்கணும், ஏன்னா அவாத்துலாம் பகவான் பாண்டரங்கன் சாப்பிட போறான், அவனுடைய பீதாம்பரம் எல்லாம் தயிர் தெளிக்கிறதுன்னு காண கிடைக்கிறது ஆச்சரியமா. அத்தனை வசதி அத்தனை ஜோர், மனசுதானே காரணம், மனசு 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 ஒண்ணுதான் காரணம். ஆச்சரியமா விஷயம் டெய்லி மாலை கட்டி பகவானுக்கு போட்டு இருக்க. அப்பா அம்மா பாப்பா காலத்தே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா, மாலை கட்டி போடுற பிள்ளைய நம்பி யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏதோ பண்ணிட்டா ஒரு ஸ்திரீயும், அவரும் அவளுமா நன்னா குடும்பம் நடத்தின்னு இருக்கா. பகவத் தியானம், பகவத் தியானம், பகவத் தியானம். எல்லாருமே அந்த மாலா மாலாக்கார பிராமணன் வீடு எது அப்படிதான் சொல்லுவா, விஷ்ணு சித்தர் வீடு எங்கடா அப்படின்னா. அங்க அங்க அந்த எங்கேயோ தோட்டம் இருப்பா, ஒன்னு பூ பறிச்சுட்டு இருப்பா, ரெண்டு செடி எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பா, பிராமணாலாம் கிண்டல் பண்ணுவா, வேதம் படிக்கிறது துப்பு இல்ல, தோட்டக்காரனாலேயே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. பெருசா சில பேர் என்ன சொல்றா, வேதம் சொல்ல வரலன்னா கூட மாலை என்னமா கட்டுறா அப்படின்றா. நிறைய பேருக்கு இவர் கட்டுற மாலையில பெருமாளுக்கு சாத்தி பாக்குறதே ஒரு சந்தோஷம். எப்படாப்பா விஷ்ணு சித்தர் வருவார், அவர் மாலை எப்படாப்பா சாத்துவான்னே ஜனங்கள் காத்துட்டு இருப்பான். அவர் மாலையை சாத்துக்கணும்னு பெருமாளே பலபலவான்னு ஜொலிப்பாராம். வை ஜெயந்தி வனவாளி எல்லாம் சாத்துவாராம். விதவிதமான மாலைகள் யோசிச்சு யோசிச்சு கட்டிகிட்டே இருப்பாராம். இந்த மாணிக்க மாலையெல்லாம் பத்மநாபர் கட்டுறாரு, ஒன்று எத்தனை வெரைட்டியா மாலை பத்மநாபருக்கு சில அவர் திருமேனி மேலே சாத்துறோம். அந்த மாதிரி வெரைட்டியா மாலை, இந்த பூவெல்லாம் காத்துட்டு இருக்கணும், எப்படாப்பா வருவார் இவர் பிரிப்பார்னு காத்துட்டு இருக்கா. செடியெல்லாம் காத்துட்டு இருக்கா, நீ நிறைய பூ பூக்கணும். அப்ப இந்த பூவெல்லாம் பெரிய ஆழ்வார் அழகா விஷ்ணு சித்தர் ஜோரா பெருமாளுக்கு மாலையா கட்டி போடுவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவா. செடியெல்லாம் சந்தோஷப்படும். ஒவ்வொரு நாளும் பூவை பறிக்கும் போதெல்லாம் பகவான் கிட்ட சொல்வார், எல்லாம் செடியில பூச்சி வந்துருக்குன்னா அதை செடி நல்லா பூ கொடுத்துட்டு இருக்கு, இதை அரிச்சு போயிடுதுன்னா உனக்குதான் பூ நஷ்டமாகும், செடியை பார்த்துக்கோன்னு பகவான் செடி ஜம்முன்னு வர வச்சுருவான். செடி வரைக்கும் பகவத் அனுகிரகத்தை கொண்டு போன ஒரு விஷ்ணு சித்தன். நமக்கெல்லாம் அப்படி தோன்றதா, நான் வளர்த்த செடி, நான் வச்ச செடி, இப்படிதானே தோன்றது. செடி முதற்கொண்டு எல்லாத்திலையுமே பகவத் தியானம், பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு ஒரு ஸ்மரணம். அவ்வளவு அழகா மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழகா, ஏதானும் ஒரு புதுசா செடியை கொண்டு நட்டுட்டு வரணும் அப்படின்னு தலைவி கொடுத்தா. நன்னா வளரணும் கேட்டியா, நன்னா ஜலம் குடிக்கணும் கேட்டியா, என்ன நீ எங்க தெரியுமா வந்திருக்காய், நீ பூ போத்து என்ன தெரியுமா பிரயோஜனம், வடபத்திரசாய் கழுத்துல ஏற போறது. நீ பத்திக்கிற எல்லா குழந்தையும் வடபத்திரசாய் கழுத்து தான் போற, அது குழந்தை தானே பூ, அத்தனை பூ வடபத்திரசாய் போற, நன்னா இருக்க வேண்டாமா? சில செடிகள்லாம் ஒழுங்கா ஜலம் சாப்பிடாது, உடனே சொல்லுவா ஜலம் நன்னா சாப்பிட வேண்டாமா, அப்பதான் கொழுக்கு கொழுக்குன்னு இருப்பா. நன்னா இருந்தா நிறைய பூ பூக்கலாமோ, அவ நான் டெய்லி கொண்டு வடபத்திரசாய் சாப்பிடுவேன், பூவே பூக்க மாட்டேங்கிறாய், சமத்தா பூக்கணும் சரியா. செடியோட எல்லாம் பேசுற, ஏன்னா அந்த பக்தி. கோபிகள் பேசலையா, மாமரமே பலாமரமே கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே. துளசிய பார்த்தாலே கண்கள் ஆனந்த கண்கள், என்ன வேணா சொல்லுமா, ஓம் பாக்யம் பாக்யம் தான். ஒன்னு என்ன பெருமாள் எப்பயும் தலைக்கு மேலதான் தூக்கி வச்சிருக்க, ஏன் நான் எப்பயும் அவன் திருவடியே கதின்னு கிடக்கல, அதனால தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்க. நம்மளையே கதின்னு ஏதாவது தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு போக முடியா? அந்த மாதிரி அழகா இந்த விஷ்ணு சித்த இந்த செடி கொடிகள் எல்லாம் பேசி பேசி அதுகளுக்கெல்லாம் கூட அந்த பக்தியில் அப்படி வாழும்படியாக ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டார். எல்லாம் நன்னா பூத்து குழுங்கிறது, டெய்லி அழகா பிரிக்கிறது, மாலை கொடுக்கறது, ரொம்ப சௌக்கியம். யாரா வேத வித்வான்கள்லாம் வேத சதஸ்துக்கு வருவா, ஒரு வேதம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா, நிறைய பேர் அவ வீதியிலே உட்காந்து சின்ன உட்காந்து வேதம் ஜபிச்சுட்டு இருப்பார். ஒரு பாடு ஒரு கும்பிடு போடுவா போயிட்டே இருப்பார், அதான் கூட வாங்க விஷயத்துல உட்காருவோம் வேண்டிய பரிகாசம் பண்ணுவா. அது நீங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு வர்றது மாலை போட மட்டும்தான், நான் போறேன் அப்படின்னு போயிடுவேன். அதனால் வேண்டிய பேர் பரிகாசம் பண்ணுவோம், அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. வடபத்திர சாயிக்கு மாலை கட்டி போடுறது தன் ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம். ஏதோ ஒரு கைங்கிரியத்தை இடுக்கி பிடிச்சுக்கணும். பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. அவர் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா அப்படின்றார் நம்மாழ்வார். அந்த மாதிரி அழகா பண்ணிட்டு இருக்கா, சௌக்கியமா. அவர் ஒன்னும் தெரியல, வெளி உலகம் எங்கேயும் தெரியாது, யாராவது கல்யாணம் கூப்பிட்டா கூட வர முடியாது, பெருமாளுக்கு மாலை கட்டி போடணும், கைங்கரியும் தடப்படும், வரமாட்டேன்னுடுவா, சொந்த பந்தங்கள்லாம் திட்டுவா, கோச்சுப்பா, கண்டுக்காம போவா, எதை பத்தியும் கவலை இல்லை. அவள்லாம் வந்தா வரட்டும், கண்டுண்டா கண்டுக்கட்டும், நம்மளை கேவலப்படுத்தினா படிச்சுட்டு போகட்டும். நமக்கு ஒரே லட்சியம், ஆயுசு முடிகிற வரைக்கும் வடபத்திர சாய்க்கு மாலை கட்டி கைங்கரியம் பண்ணணும். இதுல மாற்றமே கிடையாது. இந்த மாலா கைங்கரியம் அப்பாடா, தன் கையே ரொம்ப ஜாகிரதையா வச்சிருப்பாங்க. பகவானுக்கு மாலை கட்டுறதுன்றதுனால ரொம்ப சர்வ ஜாகிரதையா வச்சுட்டு இருப்பார். பூவை பிரிச்சு பிரிச்சு கையும் மிருதுவா இருக்கான். அந்த கைகள்லாம் கூட எப்பொழுதுமே பகவான் அந்த மாலையுடைய வாசனை வந்துட்டே இருக்கும் அவருக்கு ஆச்சரியமா அதிவிசேஷமா அந்த மாலையுடைய மனம் அமக்கலமா எப்பொழுதும் வந்துட்டே இருக்கா. அப்படி ஒரு பகவத் கைங்கரியம் விடாம பண்ணிட்டு இருக்கா. ஒரு குறை இல்ல. கோவில பிரசாதம் கொடுப்பா, சாப்பிடுவா, தோட்டத்துல வேலை பண்ணுவா, அந்த பூக்கள் எல்லாம் நினைச்சு பாருங்களா எவ்வளவு பாக்கியம். ஒவ்வொரு நாளும் பகவான் திருமேனில ஏறு, உங்க வாசனையெல்லாம் பகவான் கிட்ட கொடுத்துடுற, அவன் வாசனைய வாங்கிக்கிற, உசிரை விட்டுடு. நமக்கு நிறைய வாசனை இருக்கு, கொடுக்க மாட்டேங்கிறோமே. என்னுடைய வாசனையெல்லாம் பிரபு எடுத்துக்கோப்பா, உன் வாசனைய கொடுப்பா அப்படின்னு வாங்கிக்கணும். உன் வாசனையெல்லாம் நீ கொடுக்குற, சர்வகந்தக சர்வரசக வாசனைய கொடுத்துட்டு வாசனைய வாங்கிக்கிறியே அப்படின்றா. ஒவ்வொரு பூவா பார்த்து பிரமிச்சு போற, நிறைய பூக்கள் உண்டு. நிறைய பூக்களோட பேர் கூட நமக்கு தெரியாது, வெரைட்டி கூட நமக்கு தெரியாது. இந்த மதர அரபிந்தோன்னு உண்டு, அதான் நிறைய அந்த பூக்களை பத்தி நிறைய பேசியிருக்கா. ஆச்சரியம், கிருஷ்ண பீடம்னே ஒரு பூ உண்டு, எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியல. நூறு இது இருக்கும், அது நூறு குட்டி 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 குட்டியா மகரந்தமா இருக்கும். நூறு கவரவர்கள் நடுவில் ஒரு அஞ்சு இருக்கும், பாண்டவர்கள் நடுவில் அவர்கள் ப்ளூ கலர்ல பீடமா இருக்கும். கிருஷ்ண பீடம்னே அந்த பூக்கு பேர். ரொம்ப மிருதுவா இருக்கும், தொடவே வருத்தமா இருக்கும். அச்சு அவ்வளவு அழகா இருக்கு. நாகலிங்க பூ இருக்கு, அந்த மாதிரி அவ்வளவு பெருசு இல்ல, சின்னது. நாகலிங்க பூட உள்ள இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கொச கொச்சுன்னு இருக்கும். நூறு இது இருக்கும், அந்த அஞ்சு இருக்கும், நடுவில் ஒரு சின்னதா இருக்கும், கிருஷ்ண பீடம்னு பேர். நிறைய பூக்கள் உண்டு உலகத்துல, பார்க்காத பூவெல்லாம் நிறைய உண்டு. குறுக்கத்தின் ஒரு பூ உண்டு, ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல தான் இருக்கு. நான் பாத்திருக்கேன், குருஜி நான் காட்டிருக்கேன், நானே செடி வளர்த்திருக்கேன் பகவானுக்கு பேர். இப்ப அந்த செடி நான் தேடிக்கிட்டு கிடைக்க மாட்டேங்குது. குறுக்கத்தின்னு பேர் இருக்கு. இத்தோடு தோடு சேவை சேப்பா இருக்கும். எந்த பெருமாள் கோயிலையும் அந்த சாதி கூட நான் பார்த்ததில்லை. ஆனா ஆழ்வார் ரொம்ப உகந்த ஒரு பூ அந்த குறுக்கத்தி பூ அப்படின்னு பல இடங்கள்ல காண கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜோரா அந்த மாதிரி பூக்களோட வாழ்ந்துட்டு இருக்கார் பெரியாழ்வார் சௌக்கியமா விஷ்ணு சித்தர். அப்பதான் மதுரையில வல்லபதேவன்ற ராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான், பாண்டிய மன்னன். பாண்டியர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். பாண்டிய மன்னனுக்காகத்தான் பகவான் மத்திய அவதாரம் எடுத்தான். அதுதான் பாண்டியர்கள் கொடியே மீன் கொடி. ஒவ்வொரு கொடிக்கும் அர்த்தம் உண்டு. பாண்டியர்கள் கொடி மீன் கொடினா மத்திய அவதாரம் தான் அவளுக்கு குலதெய்வம். மத்தியமூர்த்தி தான் குலதெய்வம் பாண்டியர்களுக்கு. பாண்டியராஜன் தான் கஜேந்திரனா வந்தான். ஆதி மூலமேனு கத்தினதும் பாண்டியராஜன் தான். கஜேந்திரனா வந்தது பாண்டியராஜன் தான். பாகவதே சொல்றது கிருதமாலா பயஸ்வினின்னு அவ்வளவு அழகா வைகை நதிக்கெல்லாம் ரொம்ப வசத்தினே காண கிடைக்கிறது. வைகில தானே கல்லழகர் இடங்கள் ஜம்னு பாக்கிறதுக்கு கூட்டம் அலமோதர்தான். அந்த ராஜன் வல்லபதேவன்ற ராஜன் ஆச்சரியமா ஒரு நாள் அவன் ராத்திரி மாறு வேஷம் போட்டு தன்னுடைய நகரத்தை அப்படி வளம் வந்துட்டு இருக்கான். அப்ப ஒரு வீட்டு வாசல் திண்ணையில ஒரு பிராமணர் அப்பா தான் வந்து உக்காந்து இருக்கான். ராஜா அப்படி பார்த்தான், யாரோ வெளியூர் பிராமணன் தெரிஞ்சுடுச்சு. பாதுகாடம் யாரு நீங்க எதுக்கு இந்த திண்ணையில உக்காந்து இருக்கள் அப்படின்னு. அதுக்காக அந்த காலத்துல திண்ணை எல்லாம் வச்சிருந்தா, யாரா யாத்திரிகர்கள் எல்லாம் வந்தா சௌகரியமா படுத்துக்கிட்டோம். இப்பதான் திருவரைக்கும் வீடு கட்டிட்டோமே, இங்க திண்ணை வைக்கிறது. திண்ணையில ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு கிராமத்து வீடுகள்லாம் போனா திண்ணை ரொம்ப சௌகரியமா அவ்வளவா உக்காந்து. திண்ணையில எல்லாம் நிறைய பெரிய உக்காந்து சத்சங்கம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தெல்லாம் அந்தந்த பெரியவாள்லாம் திண்ணையில உட்காந்து சத்சங்கம் பண்ணுவா. ரோட்ல அப்படியே அவ்வளோ உட்காந்து கேட்டுருப்பா. நிறைய உண்டு. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா பாக்கலாம். அவள் வாது திண்ணையில உட்காந்துட்டு எல்லாரும் பகவான் வர்றதை சேவிப்பா. ரொம்ப சௌக்கியமா இருக்கும். பாகவதம் வேத கிளாஸ் நாராயணன் திண்ணையில உட்காந்து அப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நிறைய அக்ரஹாரங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனோம்னா அந்த மாதிரி காண கிடைக்க. அந்த மாதிரி திண்ணையில உட்கான இருக்க பிராமணர் பார்த்து யார் நீர் என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், அப்பா நான் கங்கா யாத்திரை போயிட்டு வரேன், கங்கையை சேவை திருப்பி என் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படியா? உடனே ராஜா கேட்டான், உங்களுக்கு சமயம் இருக்கு முடியும்னா ஏதான ஒரு விஷயம் சொல்லுங்களேன், எனக்கு நல்லதா ஹிதம் சொல்லுங்களேன்னு. வருடராத்திரி தூங்க போறவரை பார்த்து உடனே அழகா அந்த பிராமணர் சொன்ன, மழைக்காலம் நாலு மாசம் வர்றது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி. அந்த வருஷா காலம் நாலு மாசம் சுகப்படணும் அப்படின்னா நீதி எட்டு மாசம் உழைக்கணும். உழைச்சோம்னா நாலு மாசம் சௌகரியமா இருக்கலாம். அதனாலதான் கர்க்கடக மாசம் இல்ல ராமாயண மாசம்னு வச்சா. அந்த மத்த மாசம் உழைச்சுட்டு நல்லா மழை பெய்யறதா நல்லா கஞ்சியை குடிச்சுட்டு சௌக்கியமா உடம்பு மசாஜ் பண்ணிட்டு ராமாயணத்தை பாட்டு தானே வச்சிருக்கா. அப்பயும் ஓடிக்கிட்டு தான் பண்ண முடியும். அட்லீஸ்ட் பகவானுக்காக கொஞ்சம் இது பண்ணுவோம். உடம்புக்கு ரெஸ்ட் ஆச்சு, மசாஜும் ஆயிடுது, கஞ்சியும் குடிச்சாச்சு. அப்ப ஜீரணமாகறதுக்கு ராமாயணம் பாடுங்க, அவ்வளவுதான். ரொம்ப அழகா வச்சிருக்கா பெரியவன். நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். பிரிட்டிஷார் வந்து எல்லாத்தையும் கெடுத்ததுதான் மிச்சம். அழகா அந்த நாலு மாசம் சுகமா இருக்கிற எட்டு மாசம் சௌக்கியமா வேலை பண்ணாதான் கஷ்டப்பட்டாலும் நாலு மாசம் நல்லா இருக்க முடியும். ராத்திரி சுகமா இருக்கணும் அப்படின்னா பகல்ல ஓடி உழைக்கணும். வயசான காலத்துல சௌக்கியமா இருக்கணும்னா இளமையா இருக்கும் பொழுது அதற்குரிய பிரயத்தனம் பண்ணி தனம் சேமிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி அப்பா ஆச்சரியமா அடுத்த ஜென்மாவுக்கு ஒரு நல்ல கதி அடையணும், அடுத்த ஜென்மா வரப்படாதுன்னா அதுக்கு இப்பொழுதே முயற்சி பண்ணும். அப்போதைக்கு இப்போதே நம்ம எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். சின்ன வயசு இப்பயே படுறா, ஒழுங்கா படிச்சாதா பின்னாடி நன்னா இருக்கலாம் எல்லாரும் சொல்றோம். இப்பயே பக்தி பண்ணா பின்னாடி நன்னா இருக்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். டென்ஷன் வருமா பக்தி பண்ணா போதும் வச்சுட்டோம். அவசரம் ஆத்திர அவசரத்துக்கு தான் பக்தி, சாஸ்வதமா பக்தியா இல்ல ஆத்திர அவசரம். கல்யாணம் ஆகலையா இந்த கோவிலுக்கு போ, குழந்தை பிறக்கலையா அந்த கோவிலுக்கு போ, வேலை வேணுமா அந்த கோவிலுக்கு போ, இது வேணுமா இந்த மந்திரம் சொல்லு, இப்படிதானே கமர்ஷியல் ஆகிட்டோம். சதா சர்வதா ஸ்மரண ஆரம்பத்தையே பக்தி பண்ணி ஆச்சுன்னா ரொம்ப சௌக்கியம். துருவன மாதிரி துருவன் முதல்ல பகவானை தான் படிச்சு அப்புறம் தான் பள்ளிக்கூடமே போனான். அஞ்சு வயசுல முதல்ல பகவானை படிச்சு முடிச்சுட்டான், அதுல எம்பிஏ வாங்கிட்டான், பிஎஸ்சி தான் முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஆனா அவனா ஏபிசிடி எல்லாம் சௌக்கியமா கத்துண்டு அதுக்கப்புறம் 36 வருஷம் நன்னா இருந்தான். நம்ம இதை கொண்டு கடைசியில் வச்சுக்கோம், இது முதல்லயோ அதை கொண்டு கடைசி வச்சாச்சு இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆதியே ஆதி மூலம் அப்படியே தெரிய வேண்டாம், ஆதி மூலம் முதல்ல ஆதியை பிடிச்சுக்கணும். நன்னா இதை நன்னா பிடிச்சுண்டு, இதை நன்னா இறுக்கி அணைச்சுண்டு, நன்னா விஷயத்தை கிரகிச்சுடணும். அப்புறம் மற்ற விஷயங்கள் சாதாரணமா கத்துக்கலாம், அவனே சொல்லி கொடுத்துருவான். நம்ம இந்த உலகத்தோட விஷயங்கள்லாம் கத்து முடிச்சுட்டு இதை ஜெயிச்சுட்டு அப்புறம் பக்தி பண்ணான்னு நினைக்கிறோம், நடக்காது. முதல்ல இதை பண்ணிட்டானா அதெல்லாம் சுலபம். பிரகலாதன் துருவன் இவாள் ஆரம்பத்திலேயே பக்தி பண்ணா அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்தாள். அந்த மாதிரிதான் இருக்கணும். அழகா சொல்லிட்டாள், பிராமணர் ராஜா சேவிச்சான், சந்தோஷமா கிளம்பி போயிட்டான். ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சு. பிராமணா கிட்ட ஏதாவது கேட்டோம்னா ராத்திரி தூக்கம் போயிடும், எதையானு சொல்லி விட்டுடுவான். அதனால ஆச்சாரிய புருஷால பாத்திரம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற கொஞ்சம் இந்த தூக்கத்தையும் கெடுத்து விட்டுடுவான். அந்த மாதிரி இவனுக்கு தூக்கம் போச்சு. இப்படி பார்த்தா யோசிச்சுட்டே இருக்கான் ஜோரா. நமக்கு ஒண்ணும் வருஷா காலத்துக்கு ஒண்ணும் குறை கிடையாது, ராத்திரிக்கும் குறை கிடையாது, வயசான காலத்துக்கும் குறை கிடையாது. மத்த மூணு கரெக்டா அது பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். மறுமைக்கு இம்மையிலேயே முயற்சிக்கணும். இது ஒண்ணுதான் நம்ம பண்ணல, இத பண்ணணும். இத பண்ணணும் அப்படின்னா பரபிரம்மத்தை அறியணும். பரபிரம்மத்தை அறியணும் அப்படின்னா அது தெரிஞ்சுட்டோம்னா அதை பிடிச்சிட்டோம்னா போதும் தீர்மானம் பண்ணிட்டான். அடுத்த நாள் அவனுடைய மந்திரி வந்தார், செல்வ நம்பி அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்தா ராஜா சொன்னா நேற்று மாதிரி ஒரு பிராமணனை பார்த்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னா முதல் மூணுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது, இந்த கடைசியா சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் குறைவா இருக்கு. அதனால பரதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். எது பரபிரம்மம் சொல்லுங்கோ அப்படின்னா செல்வ நம்பி இப்படி யாரு இறங்க பார்த்த கேட்கிற முறைப்படி கேட்டாதானே சொல்ற முறைப்படி சொல்லுவான். உன் டைம் இருக்கா அதான் கதை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவோமா, நீங்க சும்மா தானே இருக்காது கதை சொல்லுங்க அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு போறோம் இல்லையே. நாங்க பிரியமான்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய தன்மை, விஷயத்தினோட தன்மை தான். மற்றபடி சொல்றதால கேண்டா மரியாதனா சொல்லக்கூடிய விஷயத்தை உத்தேசிச்சுதானே. திருவிழா யாராவது பொலிட்டீஷியன் கத்தி நடக்கிறா, கேரளா கத்தின்ண்டே இருக்காள், ஒண்ணும் நிறுத்தி நிதானமா ரெண்டு மணி நேரம் கேட்டுடா போரு, அவனுக்கு வேற வேலை ஏதோ கத்தின் இருக்கான் வரவாள் இல்லை அப்படின்னு. அதே பகவத் விஷயம்னா உட்காந்து கேட்கிறோம் ஏண்டா அப்படின்னா சொல்றவாள விட அவ சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தானே மகத்துவம். அதனால செல்வ நம்பி பார்த்தா இப்படி எல்லாம் கேட்டா யார் சொன்னா புரியாது, அந்த ஒரு பக்குவம் இல்லைன்னா. அழகா பக்குவத்தோட கேட்டா தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார் அப்படின்றான் பகவான். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. பணிந்தும் பணிவிடை செய்யுந்தும் கேட்கிற முறைப்படி கேட்டா உனக்கு உபதேசம் பண்ணுவார்கள் அப்படின்றார். எத்தனையோ மகாத்மாக்கள், எத்தனை பேர் தெரியுமா, ஜோரா ரைக்வர்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு ராஜா அழகா ஒரு நாள் பால்கன்ல உட்கார்ந்து இருக்கா, அவன் பெருமையை ரெண்டு பறவைகள் பேசிட்டு போகிறது. ஒன்னு சொல்றது, ஆஹா இவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா இவன் அப்படின்னு பறவைகளோட பாஷையெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இன்னொரு பறவை ஒண்ணுமே இல்ல, ரைக்வர் வசத்தின்னு ரைக்வரை தேடு தேடுறான். யாரோ பெரியவர் அப்படின்னா கடைசியில ஒரு மாட்டு வண்டி கீழே ஒருத்தர் உட்காந்துருக்க பாவமா, அவர் தான் ரைவரே சதாசிவ பிரம்மேந்திர மாதிரி. உடனே அவர் உபதேசம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய தட்டுல நிறைய தனம் நவரத்னங்கள் எல்லாம் வச்சு கொண்டு போய் போடா சூத்ரான்னு சொல்லிட்டு, என்ன பணத்தை கொடுத்து ஞானத்தை வாங்கலான்னு பாக்குறியோ, போ போ வரட்டா வரட்ட வரணும் வரட்டா. அப்புறம் எல்லாத்தையும் விட கை கூப்பின்னு வந்து சத்குருநாதா பாகிமான்னு பாடா சிஷ்யான் கூப்பிட்டு உட்கார வச்சு உபதேசம் பண்ணுவார். தனத்தை கொடுத்து வாங்க முடியாது ஞானத்தை, தனத்தினால கிடையாது. பாரத தேசத்து அந்த காலத்துல குருகுல வாசத்திலேயே முதல்ல பீச கட்டு டொனேஷன் கட்டு, அப்புறம் கல்வி கிடையாது. முதல்ல எல்லாம் கத்து கொடுத்துருவா, அப்புறம் எதா சக்தி உனக்கு என்ன முடியுமோ கொடு அப்படின்னா காண கிடைக்காது. பிரிட்டிஷ்காரன் வந்து கெடுத்துட்டான் எல்லாத்தையும். ஃப்ரீ எஜுகேஷன் சாதாரண விஷயம் சனாதனமான தர்மத்துல. இன்னைக்கு வேத பாடசாலை யாரும் எனக்கு தெரிஞ்சு பணம் வாங்குறது இல்லையா, அங்கேயும் தான் கொடுக்கணும். இந்த பக்கம் படிச்சுட்டே சம்பாதிக்கணும், வேத பாடசாலை மட்டும்தான் அங்கே தெரிஞ்சு. அவதான் அங்கே இந்த பக்கம் கொடுக்கலான்னு காண கிடைக்கிறது. அப்ப அத்தனை வசதி. இந்த குருவிடத்திலே தத்துவ ஞானம்ன்றது பணிந்து பணிவிட செஞ்சு கேட்டா தான் கிடைக்கும். பகவான் நேரடியா அர்ஜுன் சொல்லப்படாத பகவத்கீதைய ஃப்ரெண்டா சொன்னா எடுபடாதான். ஏய் ஹனடா கிருஷ்ணா, சாதாரணமாவே கீதையிலே அங்கங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசணும் அர்ஜுன். போடா கிருஷ்ணா பொய் சொல்லாதேடா, சூரியன் எப்ப வந்தா நீ எப்ப வந்தாய், நம்ம நீ சொன்னேன்ற இமம் விவஸ்வான் யோகம்லாம் சொல்லிட்டு என்னடா நினைச்சிருக்காய் போற அப்படின்ற. அப்பதான் பகவான் சொன்னே உனக்கு எனக்கு பல ஜென்மம் ஆயிடுத்துடா, உனக்கு எல்லாம் தெரியும்டா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா அப்படியா அப்படின்றான். அப்படிதான் அப்படின்ற சுவாமி. அப்ப இதை கேட்கிற முறைப்படி கேட்டால் சொல்ற முறைப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்ன. அதனால செல்வ நம்பி பார்த்தார் இப்படி எல்லாம் நம்ப சொன்னோம்னா அவர் ஏறாது. மந்திரி சொன்னார் அப்படின்னு ஏற்றுன்னு போயிடுவார் அவ்வளவு, அதுக்கு மேல ஒரு வேலை இருக்காது. ஒரு குருவிடத்துல கேட்டோம், விஷயம் தெரிஞ்சவா இடத்துல கேட்டோம்னா அதை நம்ம புத்தியில எப்படி உரைக்குமோ அப்படி ஏற்றி விட்டுடுவோம். அதுதான் பெரியவாளுடைய மகாபலம். மகாபெரியவா இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணும் புரியல சுவாமி, ஒண்ணுமே புரியல, என்னமோ ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணும் புரியல அப்படின்னார். ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அப்படின்னா மகாபெரியவா கேட்டா, குழம்புக்கும் ரசத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படி திரு திரும்ப முடிச்சான். இப்படி பார்த்தா மகாபெரியவாடே, தான் இருந்தா குழம்புடா, தான் இல்லைன்னா ரசம்டான்னு புரிஞ்சு கொடுத்து சுவாமின்னு அவ்வளவுதான். ஏன் எப்ப குழம்பு ரசம் உள்ள தான் இருக்கு, குழம்பு தான் சொல்றோம் இல்லையா, உள்ள தான் ரகம்தான் இருக்கிறவரை எல்லாம் குழப்பம்தான். இந்த தான் போயிட்டு வெறும் ரசம் தான், பக்தி ரசம் ஒண்ணுதான் புரிஞ்சு கொடுத்து சுவாமின்னுட்டான். தான் இருந்தா குழம்பு, தான் இல்லைன்னா ரசம். ஒரு குழம்பு ரசத்தை வச்சு ஒரு பிரம்மத்தத்தை யாராவது சொல்ல முடியுமா? அதனால்தான் பணிந்தும் பணிவிடை செய்து மகாத்மாக்களிடத்துல கேட்கணும், தத்வித்தி பிரணிபாகேன. அப்படிப்பட்ட ஒரு பிம்ப விஷயத்தை போய் சாதாரணமா சொல்லுவோம், அது காய்கறி விஷயம் மாதிரி. சரி அந்த பேங்க்ல போட எத்தனை ரூபாய் வட்டி வருமா, எப்படி இந்த இன்சூரன்ஸ் காரெல்லாம் இருப்பா, நான் ஒரு பிளான் சொன்னா சொல்லுவோம், நம்மளும் எஸ்டி கேட்போம், நம்ம டைம் பாஸ் ஆனால் கேட்போம், எல்லாம் கேட்கும். அப்புறம் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னும், அப்புறம் ஒரு வழியாக முடிவு பண்ணி சொல்லுவோம், திருப்பி முதல்லே சொல்லுவோம். அக்கறையோட கேட்கல, ஒரு அறகுறையா கேட்டு வச்சிருக்கோம், சரி மூணு நாலு தடவை கேட்டு அப்புறம் நாலஞ்சு பேர் வெரிஃபை பண்ணி. அப்ப நம்ம வந்து நம்ம பெரியாள் நினைச்சிட்டு கேட்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுல ஏறது இல்லை. நம்ம ஒன்னும் தெரியாதவா நினைச்சு கேட்கும்போது அந்த விஷயம் மனசுல ஏறது, அதெல்லாம் மனசுல ஏறும். முதல் தடவையே நீங்க பாகவதமோ நாராயணியமோ பகவத்கீதையோ கத்துக்கணும், எவ்வளவு சமத்தா இருந்தது. அதுக்கப்புறம் உங்க கதை நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். நீங்க பத்து பேர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு காசு எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஆரம்பிக்கும் போது பத்து கிளா பத்து காசு முடிச்சு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். நிறைய நடக்கிறது கிளாஸ்னா பொதுவா சொல்றேன் நான். இப்ப அவன் நாமஜபம் பண்ணியே ஒரு வருஷம் தான் இருக்கும், அப்பதான் அவள் நாமஜபம் ருச்சியே தெரிஞ்சிருக்கும். நாமஜபத்தினால சில பல காரியங்கள் நடந்திருக்கும், உடனே நீ நாமஜபம் பண்ணு அப்படின்னு. இப்படிப்பா நாங்களும் அதிசயமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம் எனக்கு தெரியாம போயிடும். மகாத்மாக்களா எதுக்கு இருக்கான்னு தெரியறது இல்லை. மகாத்மா பெரிய பெரிய வாழ்லாம் இருக்காள். அதாவது கொஞ்சம் விஷயத்தை கிரகிச்சுண்டு இந்த குருபீடத்தை போய் உக்காந்துட்டோம் அப்படின்னா கஷ்டம். அந்த லெவல் பக்குவம் வரணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மகாத்மாக்களுடைய வைபவங்கள்லாம். அதனாலே செல்வ நம்பி பார்த்தா நாம எப்படி சொன்னாலும் ராஜாவுக்கு புத்தியில ஏறாது. ஏன்னா அவரை விட நான் ஒரு தாழ்வான பொசிஷன்ல இருக்கேன். செல்வ நம்பின்னு மந்திரின்னு குருவா இருந்தா சொல்லுவேன்னு அவர் சொல்லல. ராஜா இது பெரிய ஆச்சரியமான விஷயம், இது சுலபமா எல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நீங்க ஒரு வித்வத் சபை ஏற்பாடு பண்ணுங்க, திருவனந்தபுரத்தில் பார்ப்ப வித்வத் சபை உண்டு, ஆனா ஒன்றும் புரியாது. அது சொல்லிடுறேன், நீங்க எத்தனை வித்வத் சபை பண்ணணும் அவா பாட்டுக்கு பேசிடுவா, நீங்க பாட்டு உட்கார ஏதோ பேசுறா, சம்ஸ்கிருதத்திலேயே பேசுவா, சம்ஸ்கிருதத்திலேயே பிரம்ம விசாரங்கள்லாம் பேசுவா, எனக்கு இந்த பிரம்மன்ற வார்த்தை ஒன்றும் புரியல, ஏதோ ஓடிட்டு இருக்கும். அப்ப அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே பெரிய ரசமா இருக்கு. அது மாதிரி வித்வத் சபையை ஏற்பாடு பண்ணுங்கோ, அப்ப எல்லாரும் வந்து பர தத்துவ நிர்ணயம் பண்ணுவா, யார் பரபிரம்மம் நிரூபணம் பண்ணுவா, அப்படி பரபிரம்ம நிரூபணமான பிறகு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க, அப்பதான் தெளிவா இருக்கும். இல்லாட்டி இன்னைக்கு ஒரு பிரம்மம், நாளைக்கு ஒரு பிரம்மம், நாளைக்கு ஒரு பிரம்மம், அடுத்த நாள் ஒரு பிரம்மம், இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். இருக்கிறது ஒரு பிரம்மம் தான். அதனால வித்வத் சபை ஏற்பாடு பண்ணுங்கோன்னுட்டான். உடனே ராஜாவும் பார்த்தா இது நியாயம்தான் சொல்லி ஒரு வித்வத் சபை நல்லா பொற்கிழி நிறைய தங்க நாணயங்கள்லாம் போட்டு நவரத்னங்கள்லாம் போட்டு ஒரு துணியில கட்டி அப்படி சபையிடலோடு தொங்க விட்டுட்டான். யார் பரதத்துவம் நிர்ணயம் பண்றாலோ அதுக்கு தானா அது கீழே இறங்கணும், அந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான். அழகா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஊர் முழுக்க தண்டோரா போடலாம், பரதத்துவ நிர்ணயம் பண்ண வித்வத் சபைக்கு வாருங்கோ அப்படின்னு. அப்புறம் நிறைய பிராமணா பண்டிதாலாம் அந்த காலத்துல உண்டு. நான் நிரூபணம் பண்றேன், எங்க ஊர்ல அத்தனை பேர் என்ன பார்த்தா அப்படி மதிப்பா, அவாவாளுக்கு அவாவா ஊர்ல பெரிய ஆள் ஒரு மதிப்பு இருக்குமோ, அந்த கணக்கு தவளன்றது இதுதான். அவாவா ஊர்ல அவாவா பெரிய ஆள், அவாவா தெருவில் அவாவா பெரிய ஆள், அவாவா குடும்பத்துக்கு அவாவா பெரிய ஆள். ஸ்கூல்ல எல்லாம் பாக்கணும், லார்ட் ஆஃப் லாஸ்ட் பெஞ்ச்னு ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு அஞ்சாறு பேர் வெட்டியாவே இருப்பா, தண்டமா இருப்பா, செல்ல பண்ணே இருப்பா, அதுல ஒருத்தன் லீடரா இருப்பான், என் கூட நான் தான் தலைவன், அது உருப்படாது கூட புத்திர குத்திச்சிருக்கான், அதுக்கு ஒரு தலைவன் உண்டு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் உண்டு, ஒரு தலைவர் உண்டு, ஒரு கோஷ்டி உண்டு, எல்லாருக்கும் கேரளா சொல்ல மாட்ட, 1000 யூனியன் இருக்கணும், அதான நான் தான் தலைவன்றான். தலைவர் தேமேனு படுத்துருக்காரு, சைனர் படுத்துருக்காரு, தேமேனு 1,50,000 கோடி வச்சு அவர் சும்மா படுத்துருக்காரு, ஒண்ணு இல்ல அவர் உள்ள கொடியை பிடிச்சி நடந்துட்டு இருக்கான், வச்சுருக்கவர் சும்மா இருக்கார் தேமேனு, அந்த 1,50,000 கோடி வச்சு அவன் கதை பண்ணிட்டு இருக்கான், அவர் தேமேனு இருக்கா. ஆச்சரியம், அவாவா கிளம்பிட்டாள், நிறைய பிராமணர்கள் வேதம் தெரிஞ்சவா, நான் சுதிர்வேதி, நான் திரிவேதி, நான் திவேதி, நான் சாமவேதி, நான் ரிக்வேதி, நான் யஜுர்வேதி, நான் பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன், நான் பல இடங்கள்ல சதஸ்தெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு அவாவா இப்ப சாலையெல்லாம் போட்டுட்டு அந்த டாலர் எல்லாம் போட்டுட்டு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு நிறைய பிராமணர்லாம் வந்துட்டாளாம் ராஜசபைக்கு. பெருசா நடக்கிறது, பெரிய சண்டையே நடக்கிறது வித்வான்களுக்குள்ள, யார் பிரம்மம் அப்படின்னு. அவாவா ஏதோ உபாசனம் பண்றாளோ அதை பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்க, இந்திரன் தான் பிரம்மம்னுட்டான், அழுகியே வந்துட்டு ஒருத்தருக்கு இந்திரனாவே யாரோ பிரம்மம் சொல்லுவாளா, என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு விட்டாரு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தான், இப்பெல்லாம் பூசா அந்த பிரத்யங்கரா தேவி வாராகினா ஒண்ணு பூசா வந்துருக்கு பாருங்க, இதெல்லாம் பிரம்மலிஸ்ட கொண்டு சேர்த்துட்டான், அதெல்லாம் பாவம் தூண்டுது, அதெல்லாம் ஆதி காலத்துல இருந்தது, சங்கரை ஒழிச்சு கட்டினா எல்லாத்தையும். இந்த மாதிரி 72 விதமா இருந்ததா ஒழிச்சு கட்டி சண்மதம் மட்டும்தான் சிரேஷ்டம்னு சங்கரை கொண்டு வந்தார். நல்ல வேலை சந்தோஷப்படுங்க, சங்கருக்கு அப்புறம் வந்தோம், முன்னாடி வந்ததும் ரொம்ப குழம்பி போயிருக்கும். 72 மதங்கள் இருந்ததுன்னு காண கிடைக்கிறது, பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், நிறைய மதம் உண்டு, இண்டிவிஜுவலா சைவ மதம் வைஷ்ணவ மதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய உண்டு. சங்கர மதம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி சண்மதம் அவ்வளவுதான், வைஷ்ணவம் சைவம் சாக்தம் காந்தம் கானபத்தியம் சௌரம் இந்த ஆறு தான் கொண்டு வச்சுட்டார், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, இந்த ஆறுல எல்லாம் அடங்கிடும் அப்படின்னு சங்கர நிரூபணம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாதிரி எல்லாரும் பெரிய வித்வத் சபை நடக்கிறது, அடிச்சுக்கிறா இன்னியான அணியான ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, எல்லாம் வாதம் பண்ணும் போதே பொற்கை கீழே வருதா கீழே வருதான் பாக்குறாரு, அங்கேயேதான் நிக்கிறது எல்லாருக்கும், அந்த பொற்கை தான் லட்சியமா இருந்தது. அப்படியே பண்ணிட்டு இருக்கு வல்லபதேவன் பார்த்தான், அவன் பார்த்தா முன்னாடி சும்மா திம்மதியா இருந்து அதுவும் போச்சு, இப்ப கொஞ்சமா நாஸ்திகத்தனம் வந்துருக்கோம், ரொம்ப கேட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு நாஸ்திகவாதி மாதிரி ஆயிடும், ரொம்ப குழம்பி போயிடும். விவேகானந்தரே அப்படி ஆனாரு காண கிடைக்கிறது, நிறைய சாஸ்திர விஷயம் தெரிஞ்சிருந்தாலோ நிறைய வேத விஷயம் தெரிஞ்சிருந்தாலோ ஒன்னும் புரியாது, கடைசியில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாலேஜும் போயிட்டு நம்மளையும் கஷ்டப்பட்டு அடுத்த வாழையும் கஷ்டப்படுத்தும், அதுதான் நீ லோகத்தை தான் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே புரிய, ராஜா ரொம்ப பயந்து போயிட்டான், யார் பரபிரம்மோ என்ன ரட்சியுங்கோன்னு பிரார்த்திச்சுன்னா, பாதா இத்தனை நடந்து இருக்கு, ஒருத்தருக்கு இதை பத்தி கவலையே இல்லாம வரபத்திர சாயிக்கு பூ கட்டி போட்டு இருக்கார். பகவான் பார்த்தான், பரபிரம்மம் தெரிஞ்சவன் சும்மா இருக்கான், படிச்சவாள் எல்லாம் பேசிட்டு இருக்கான், அனுபவஸ்தம் பேச மாட்டேங்கிறான், படித்தவாள்லாம் பேசிட்டு பெரிய கஷ்டம், கேட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது. அந்த குழந்தைகள்லாம் படிச்சுட்டு வந்து பண்றாங்க, அட்டகாசம் தாங்க முடியாது தெரியுமா. அது இப்ப இந்த கூகுள் வேற வந்துடுத்தா, எதை எடுத்தாலும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அது ஓகே சொன்னா நம்ம சொன்னா ஓகேன்றா, இல்லாது இது பொய்யன்னு விடுறா. அது மனுஷன் உருவாக்கினது தானே, அதுக்கு மேல அது என்ன சொல்ல முடியும்னு தோன்றது கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் அவன் விக்கிபீடியா போயிடும், எல்லாத்தையும் பாவிடும், அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு, சுய அனுபவம் தான். அன்னைக்கு எதோ குழந்தை கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தான், நான் சொன்னேன் அடுத்த கார்ட்டூன் பார்த்தா அப்புறம் ஆத்திரியை கிட்ட கதை சொல்ல சொன்ன அவர் கதை சொன்னேன், ஆத்திரியை கதையோ ஏதோ கதை, அப்பா யூ ஆர் ராங் அப்படின்னு என்னடா குழந்தைன்னா கார்ட்டூன்ல அப்படிதான் காமிச்சா அதான் ரைட்டு விட்டான். நான் அப்புறம் 20 வருஷமா கதை சொல்லிட்டு இருக்கேன் அவன் நம்புறா, 9 வருஷமா கதை சொல்லிட்டு இருக்கேன் நான் குழந்தை பெரியவாடிலாம் கேட்டிருக்கேன்டா சத்தியம்டா. அப்புறம் நான் சொன்ன குழந்தை அதுலதான்டா ராங்கா காட்டுற அப்பா சரியா சொல்லுவோம், அப்படியா சரிப்பா ஏதோ நம்பிட்டா வச்சுப்பாங்க என் பாக்கியம். அப்புறம் அடுத்த நானும் அதே சீடியை திருப்பி போட்டு பார்த்தோம் சாப்பிட்டு இப்படி நான் பார்த்து அப்பா அது ராங் நீங்க சொன்னதான் ரைட்டு நான் அப்பாடா பகவான் என்ன காப்பாத்திட்டார் பத்மநாபா ரட்சிக்கணும்னு காலில் விழுந்து அந்த குழந்தைகள் அதுல பார்த்துட்டு அதுதான் சரின்னு தீர்மானிச்சுட்டது. பல இடங்கள்ல அப்படி ஆயிடுச்சு, பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன், அதை நேரடியாக அங்கிட்ட கேட்டுட்டேன் அவ்வளவுதான் குழந்தை. அந்த மாதிரி அனுபவத்தன் தேமையான இருக்கான், வெறும வேதத்தினுடைய சப்தத்தை படிச்சிருக்கான். ரெண்டு விஷயம் உண்டு, வேதத்தை சாரத்தை கிரகிக்கிறதும் உண்டு, வேத சப்தத்தை படிச்சவானும் உண்டு. நிறைய பேர் வேத சப்தத்தை படிச்சுட்டு புரோகிதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதே வேதத்தை படிச்சுட்டு சாரத்தை கிரகிச்சுட்டு அந்த அனுபவத்தை இருக்கிறவாள்லாம் இருக்கா. ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியார் நம்ம பார்த்தோம், நிறைய பேர் வேதமும் தெரிஞ்சு விஷயமும் தெரிஞ்சவா சேஷயங்கார்லாம் இருந்தாரு திருவனந்தபுரத்துல, வேதமும் தெரியும் சாஸ்திரமும் தெரியும் பிரம்மமும் தெரியும் அப்படி இருந்தா அவங்க என்ன கண்கொண்டா நான் பார்த்த ஒருத்தர் திருவனந்தபுரம். நிறைய பேர் இருக்கா வச்சுக்கோங்களேன், வெறும சாஸ்திரம் மட்டுமே தெரிஞ்சுட்டு சாஸ்திரத்தை மட்டுமே பேசுற ஆளும் கிடையாது, வெறும வேத வாக்கியம் மட்டுமே சொல்றவர்கள், பக்தியும் வேணும் ரசமும் வேணும் எல்லாம் வேணும். அந்த மாதிரி பகவான் பார்த்த அனுபவத்தன் சும்மா இருக்கானே, இவன் அல்லவா போய் பேசணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இவர்கிட்ட நோட்டீஸ் வந்தது. அவர் எப்படி சிரிச்சா, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, இந்த அவங்க குடுத்துட்டு நோட்டீஸ். பகவான் சம்மணத்தை வந்தான், வடபத்திர சாயி நாளை காத்தால நீ மதுரைக்கு போ அப்படின்னா, எதுக்கு சுவாமி அப்படின்னா, இங்க ராஜா ஒரு பொறுக்கி கட்டி தொங்க விட்டுருக்கான் நீ அடுத்துட்டு வா அப்படின்னா. விஸ்வசீதர் சிரிச்சார், அதனால சும்மா மாங்காய் பிடிக்கிற மாதிரியா வேத தத்துவம் எல்லாம் சொல்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் கிழி தாழ்ந்து அதுக்கப்புறம் அடுத்துட்டு வரணும், நானும் மழைக்கு கூட வேத பாடசாலை பக்கம் போகாதவன், எழுத்தறிவே இல்லாதவன், நீ என்னடா என்ன அடுத்துட்டு வர சொல்றியா அப்படின்னா. பகவான் சிரிச்சான், பரதத்துவம் யார் அப்படின்னா, விஷ்ணுஜிட்ட சொன்னார் நீ தான் எனக்கு தெரிஞ்சு வேற யார் என்றார், நான் தானே அதை போய் சொல்லேன்றார். அது நீ நானும் பேசிக்கிற மாதிரி நடக்குமா, நீ நானும் பேசிக்கிற மாதிரி சொன்னா ஒத்துருவாளா அப்படின்னா. சரி நான் பரதத்துவம் எதை கொண்டு நிரூபணம் பண்ணணும், வேதம் இதிகாசம் புராணம் அதெல்லாம் என் ஸ்வரூபம் தானே. ஆமா அது எனக்கு தெரியும் இல்லையா, ஆமா உனக்கு என்ன தெரியும் இல்லையா, ஆமா போய் அடுத்துட்டு வா. பிரபு நீ என்ன நினைச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது, அதெல்லாம் வேத மந்திரங்கள்லாம் சொல்லணும், அந்த உபநிஷதங்கள்லாம் சொல்லணும், இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி கொட்டேஷன் சொல்லி நிரூபணம் பண்ணணும், அதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா. அப்ப அழகா பகவான் சொல்ற, அது என் பொறுப்பு, ஓம் பொறுப்பு இல்லையே, அது ஓம் பொறுப்பு இல்லை, அங்க போக வேண்டிய வரைக்கும் ஓம் பொறுப்பு, பேச வேண்டியது என் பொறுப்புன்றா சத்தியம். இது துளி கூட எனக்கு சந்தேகமே கிடையாது. குருஜி அம்மன் உபன்யாசம் என்னடா அப்படின்னா, நான் சொன்ன அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம், நமக்கு சம்ஸ்கிருத விஷயமே தெரியாது, பிரபந்த விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது, பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, நான் என்னத்தை போய் சொல்றது அப்படின்னு, அது அவன் பொறுப்புடா அப்படின்னு கோவந்து எல்லாத்தையும் அவன் பொறுப்புன்னா என்னது அப்படின்னா, நீ கதை பண்ணுடா உபன்யாசம் பண்ணுடா அப்படின்னுட்டான். நான் திருப்பி சண்டை போட்டேன், உன்ன யாரா உபன்யாசம் பேச சொன்னா நான் அழுதுட்டேன், உபன்யாசம் பண்ணுண்டு பேசாதேன்னு, எது உண்மைங்க பேசாதே அவன் பேசுவான் சத்தியமா இன்னி வரைக்கும் அதான் நடந்துட்டு. அந்த மாதிரி பகவான் சொல்றான், என் பொறுப்புடா நான் சாத்துக்கிறேன் நீ போட்டா, கண்ணை முடிச்சு பார்க்கற பொழுது விடிஞ்சிடுச்சு பார்த்தா நன்னா தெரியறது, வடபத்திர சாயி தான் வந்து சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, பிரத்யக்ஷமா பிரம்மம் வந்து பேசுறத கேட்டிருக்கா, பிரம்ம சப்தம் பிரம்மசப்தம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லுவான் எல்லாரும், அப்படிதான் வியாக்கியானம் பண்ணுவான். இங்க பிரம்ம சப்தத்தையே காதால கேட்டுட்டா ஆழ்வார் விஷ்ணு சித்தர். உடனே பார்த்தார் எப்பொழுதும் போல காதல் இருந்தார், மாலை கட்டி எல்லாம் போட்டார், இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம். பெருமாளை பார்த்து கேட்டார், பிரபு நேத்ராதி சொப்பனத்தை நீதானே வந்தாய் அப்படின்னு. பகவான், நானே தான் வந்தேன், தைரியமா கிளம்பு ஜெய விஜய் பவ அப்படின்னு தைரியமா கிளம்பிட்ட. ஆத்துல சொன்னார், நான் மதுரைக்கு போறேன், என்ன விஷயம் வித்வத் சபைக்கு. உடனே பகதாதி பிராமணெல்லாம் கேட்ட, வேடிக்கை பார்க்கவான்னு இல்ல வாதம் பண்ண. அவெல்லாம் சிரிச்சா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பேரை கெடுத்துறாரு போய், ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கு, உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, ஏதோ மாலை கட்டி போட்டுருக்கேன்னு இருக்கு, அந்த பேரை கெடுத்துக்க வேண்டாமே அப்படின்னா. நானும் சொன்னேன் வடபத்ரசாயி கேட்க மாட்டேன்னுட்டான், போ 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 நிர்பந்திக்கிறான், என்ன பண்றது, அதனால போறேன். அங்க போய் என்ன சொல்லுவீர், ஏதாவது ரெண்டு சொல்லி காட்டுவோம் சொன்னார். அங்க போய் சொல்லிக்கிறேன்னு முதல்ல இங்க சொல்லுங்க, போய் நாங்க சொல்றோம் அப்படின்னா. நாங்க எல்லாமே போயிட்டு தோத்து போயிடு, நீங்க போனோமா அப்படின்னா. எனக்கு தெரியாது அவன் போச்சுன்னா, அவன் போச்சுன்னா அவன் போச்சுனா யார் பேசுவான், அவன் பேசுவான். எல்லாரும் ஒரு பைத்தியம்னா திட்டினா போச்சுண்டா கேவலப்படுத்தினா, அவர் கவலையே படல. சுவாமி சொல்லிட்ட, அவர் பொறுப்பு, என்னுடைய அவமானம் அவனுடைய அவமானம், என்னுடைய பெருமை அவனுடைய பெருமை. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கு. மனசுல பாரம் ஏற்றிக்காதீங்க, அவன் இருக்கான் விட்டுடும். அழகா நேரம் போயிட்டார், பெரிய வித்வசம நடக்கிறது. உள்ள நுழையிறார் ஸ்ரீ பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர், உள்ள நுழையிறார், பல 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 பலான்னு இருக்கார். வடபத்ர சாயியுடைய தியானம் அதுவெல்லாம் டெய்லி வேதம் எல்லாம் ஜெபிச்சுருக்கு, அதற்குரிய ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையேன்னு சொல்லல. ஆனா பிரம்மானுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பிரம்மானந்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இவர் அது தவிர எதையுமே பார்த்ததே கிடையாது, அதே ஸ்மரணையிலே இருக்கார் இந்த விஷ்ணு சித்தர். அதனால அவர் உள்ள நுழைஞ்சவன அப்படியே பல 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 ஜொலிக்கிற. அவரை பார்த்த உடனே ராஜா செல்வ நம்பி ரெண்டு பேரும் எழுந்து கை கூப்பிட்டா, கை கூப்பி வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து உக்காருங்கோ அப்படின்ட்டா. மற்றவாள்லாம் அப்படி பார்த்தா, இவரை பார்த்தாலே தெரியறது வேத பாடசால பக்கம் போகாதவர் நன்னா தெரியுது. விஜயமேனு இருக்க புள்ளியா அப்படி ஜெயமேனு உக்காந்து இருக்க. எல்லாரும் பரிகாசம் பண்றா, ராஜா நீங்க யார் யாரையோ பெரியவர் நினைச்சிருக்கள், ஒரு பெரியவர்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றான். இப்ப ராஜா பார்த்த அவனுக்கு என்னமோ மனசுல தோண்டி போயிடுச்சு, இவர் பகவானை அனுப்பிச்சு வச்சவர், இவர் பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கை கூப்பிட்டு தயவு செஞ்சு பரதத்துவ நிர்ணயம் பண்ணுங்க. என் ஆத்மா படுற பாடு தாங்க முடியல, என் ஜென்மா நஷ்டமாகறதுக்கு முன்னாடி எனக்கு பர தத்துவத்தை சொல்லுங்கோ, பரபிரம்மத்தை காட்டி கொடுங்கோன்னு கதறினான். விஷ்ணு சித்தர் எழுந்தார், படபத்ர சாயிய தியானம் பண்ணார். ஹே பிரபோ, ஜீவன் ஏங்கறதான் தான், ஜீவனுக்கு வழிகாட்ட வேண்டியது உன் தர்மம் தானே. சன்மாயையா மோகிதமான சசிய உன்னுடைய மாயையில மோகிச்சு கிடக்கிற ஒரு ஜீவன் தான், நீதானே ரட்சிக்கணும் ஹே பிரபோ அப்படின்னு படபத்ர சாயி அப்படியே தியானம் பண்றார். நாராயண 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 தியானம் பண்ணிட்டே இருக்க. அப்படியே தியானம் பண்ணா உள்ளுக்குள்ளே பகவான் பிரத்யக்ஷமா தெரிஞ்சார். துருவனுடைய ஹிருதயத்துல எப்படி பகவான் பிரத்யக்ஷமா தெரிஞ்சானோ அதுபோல விஷ்ணு சித்தருடைய ஹிருதயத்திலே விஷ்ணு தெரிஞ்சுட்டார். சங்க சக்கர கதா பத்ம பாணியாக நீலமேக சியாமளனாக சிந்தாமரை பாதங்கள் சிந்தாமரை கைகள் சிந்தாமரை கண்கள் செங்கனிவாயோட சாட்சாத் மன்மத மன்மதனாக அப்படியே உள்ள பார்த்தார். பிரபோ சொல்லுப்பா அப்படின்னுட்டார். அவர் உள்ளுக்குள்ள அப்படி பகவான பார்த்தார், கண்ணை திறந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். கட 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 கடன்னு வேத வாக்கியங்கள், இதிகாச வாக்கியங்கள், புராண வாக்கியங்கள், உபனிஷத வாக்கியங்கள் இதெல்லாம் சொல்லி 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 நிரூபணம் பண்றார். ஹரி தான் சாட்சா பிரம்மம் அப்படின்னு. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்யதா ஹரி ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான் நிரூபணம் பண்றா. சத்தியம் சத்தியம் புன சத்தியம் திரும்ப திரும்ப சொல்றேன், சத்தியம் பண்ணே சொல்றேன், கை வயசு வசதிக்கு சத்தியம் பண்றேன். ந தெய்வாத் கேசவாத் பரம், கேசவனை காட்டிலும் மேலான தெய்வம் எதுவும் இல்லை. ஜோர் அவேத வாக்கியங்கள்லாம் ச ஹரி ச இந்திர ச சிவ சொல்றோம், புருஷருக்கு அந்தரத்துல சகசீருஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத், அதனால வர்ணிக்கக்கூடிய பிரம்மம் ஹரி. ஜன்மாத்யோன்வயாத் இத்தரத்சாத்தேஷ்வபிஜ்ஞஹஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்திய சூரய தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. அந்த பரம் பகவான் வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பராமகாஹ வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாஹ வாசுதேவ பரஞ்ஞானம் வாசுதேவ பரந்தமஹ. சொல்றதான பாகவதம், வாசுதேவன் தான் மேலான தம், வாசுதேவன் தான் மேலான யோகம், வாசுதேவன் தான் மேலான வேதம், வாசுதேவன் தான் மேலான தனம், வாசுதேவனுக்கு மேலானது எதுவும் இல்லை. அத்தனை விசேஷம் வேத வேத்யே புரே பும் பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசாத் ஆசீஸ் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனஹ. வேத புருஷனான பகவான் ராமனா வந்தான், அதனாலே வேதம் ராமாயணமா வந்தது. அவன் வேத புருஷனா இருக்கிறதுனால சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமியே தத் வ்ரதம் மம. அவனை காட்டில் மேல இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதானே ஒருமுறை என்னை சேர்ந்தவன் சரணாகதி அடைந்து விட்டால் அவனை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு சொல்றான். ஸ்வயம் பரபிரமமான ஹரியா இருக்கிறதுனால தானே அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதி, அந்த என்னுடைய பக்தனை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதியான வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு வராகம் ஊட்டி பிரம்மமா இருந்தா தானே சொல்ல முடியும், இல்லடி சொல்ல முடியாது இல்லையா. கிருஷ்ணன் பிரம்மமா இருக்கிறதுனால தானே வாயில சமஸ்த லோகத்தையும் காட்டான், பகவான் பிரம்மமா இருக்கிறதுனால தானே ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தினவுடனே எல்லா தேவர்களும் ஒதுங்கினுடா சுவாமி ஓடி வந்தார்னு காண கிடைக்கிறது. பூமிக்கு கஷ்டம் வந்தா நேர பூதேவி திருப்பார்கடலுக்கு அழகா போறா, எப்படி போறா, பிரம்மதேவர் மற்ற தேவர்கள்லாம் கூட்டிட்டு அங்க போறா. தத்ர கத்வா ஜெகநாதம் தேவ தேவ விருஷா கபிம் புருஷம் புருஷ சுக்தேன உபதஸ்த சமாஹித. பகவான் வந்துட்டான் காண கிடைக்கிறதோனும் அவன் தான் பரபிரம்மம். பகவான் சொல்றான் பயம் தியஜத பத்ரம் வஹ, ஏ தேவர்களே பயத்தை விடுங்கோ, உங்களை அனுகிரகம் பண்றேன்றான் ராமாவதாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்றான், நான் நரனா வரேன், நீங்க எல்லாம் வானவங்களா வாங்குவோன்றார். எல்லாரும் கைங்கரியம் பண்றது, அத்தனை பேரும் ஓடி வர. வேத இதிகாச புராணம் எல்லாத்திலையும் பிரம்மம் ஹரி அப்படின்னு தீர்மானமா தெரியும். ஹரிக்கிட்டதான் எல்லாம் முடியறது, எல்லா எந்த தேவதை நமஸ்காரம் பண்ணாலும் கடைசியில ஹரி இடத்துலதான் போய் சேர்றதுன்றா பெரியவன். எப்படி எல்லா ஜலங்களும் கிளம்பி சமுத்திரத்தை நோக்கி அடையிறதோ அந்த மாதிரி எல்லா தேவர்களும் ஹரின்ற சமுத்திரத்தை தான் போய் கலக்கிறான். அதனாலதான் எல்லாருமே அச்சுதாயன மகானம் தாயனம கோவிந்தாயன மகதானே பண்றோம். சம்பிரதாயம் வேறுபடுறது, அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் நிறைய மாறுபடுறது, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா யாரா இருந்தாலும் அச்சுதாயனமக அனந்தாயனமக கோவிந்தாயனமகதானே, காயேன வாசா மனசேந்திரிய இருவா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா இது சமர்ப்பயாமி தானே. அத்தனை பேருமே எல்லா யஜ்யம் இருக்கிறது சர்வம் கிருஷ்ணார்பண வஸ்து தானே, இதுல மாற்றம் இல்லையே. அப்ப எல்லா விதத்திலையுமே ஹரி பிரம்மம் அப்படின்றது தீர்மானமா தெரிகிறது. அதனாலே மற்ற தேவர்கள் இழப்பம்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய அங்கங்கள்னு அப்படிதான் மத்வ சம்பிரதாயம் அழகா சொல்றது. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா அப்படின்றது, தேவர்கள்ல உத்தமன் ஹரி அப்படின்றான், ஜீவர்கள்ல உத்தமன் வாயு, ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம். அத்தனை அழகா எல்லாரும் ஹரி நடத்தினானே போற, பத்மநாபர் கோவில்ல பார்த்தா தெரியும் ஹரிதானே பெருசா இருக்கு, பதினெட்டு அடிக்கு ஹரி மட்டும் தானே இருக்க, மற்றவாழ்லாம் தீமேன் தானே இருக்கா. அப்ப ஹரி 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 ஹரி, அத்தனை வசதி எல்லா இடங்கள்லையும், எல்லா விஷயங்கள்லையும் நிரூபணமாகிறது ஹரி. அதனாலதான ருத்ரகீதம் பாடுற சிவபெருமான் ஹரி வசத்தின் அகம் சயேவ அச்சுத பிரிய அப்படின்னு பிரம்மதேவர் பிரம்ம மோகனம் வந்துடுறதோனும் பாகவத பிரம்ம மோகனத்துல பிரம்ம எழுதி கொண்டு ஒழிச்சு வச்சுட்டார். ஹரி தன்னை தானே எல்லா தானே சிருஷ்டிச்சுக்கிறான் இல்லையா, ஆத்மானம் சுஜாமி அகம் அம்பழகா காமிக்கானோ நான் எல்லாத்தையும் சிருஷ்டிப்பேன் அப்படின்றானோ. பிரம்மதேவர் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது நிறைய ஹரி நிறைய பிரம்மதேவர் எல்லாரும் அவனை ஸ்ரோத்தம் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் எல்லா ஹரியும் ஒன்னாயிரம் எல்லா கிருஷ்ணனும் ஒன்னாயிரம் அவ்வளவு பிரம்மதேவர்கள் இருக்கான்னு பாக்குறான். ஓ இத்தனை பிரம்மாக்குள்ள நானும் ஒருத்தனா, அப்பதான் அவர் கண்டுபிடிச்சுக்கிறார் நான் ரொம்ப பெரிய நினைச்சேன் ஒண்ணுமில்லையே அப்படின்னு. அப்ப எல்லா தேவர்களும் அவனுடைய சரீரத்தில் இருக்கா. சிவபெருமானுக்கு தட்சிண பாகுன்னு பேர், பகவானுடைய வலதுகையிலேருந்து வலதுகையிலேருந்து வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதனால எந்த விதத்திலையும் மற்ற தேவர்களை கேவலமா சொல்லணும் என்று நினைச்சிடப்படாது. அந்த அவசாரம் நாம் பண்ண மாட்டேன். அந்த அவசாரத்தை உண்மை தெரிஞ்ச பெரியவா யாருமே பண்ண மாட்டேன். அவனுக்குள்ள எல்லாரும் அங்கங்களா இருக்கா ஹரி. பிரளயத்தில் அவன் தானே இருக்கான்னு காண கிடைக்கிறது. எல்லாத்தையும் மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் எல்லாத்தையும் பிரளயத்தை அடைக்க சொல்லிக்கவன் மட்டும்தானே. பிரளயத்தை மார்க்கண்டைய தேடி பார்க்கும் பொழுது ஒரு வடவருஷம் அல்ல ஒரு இலை அல்லது தேவன் இவன் மட்டும்தானே இருக்கு. அது எல்லாரும் கிடாது, யாரையுமே காணலையே. இந்த பயலாவது கிடைச்சானேன்னு பக்கத்துல போறா, அது மூச்சு இழுக்கிறது மூச்சு காத்துற உள்ள போயிடுற உள்ள போயிடுவோமே பார்த்தா உள்ளுக்குள்ள எல்லாரும் இருக்காளா. ஓ எல்லாரும் இங்கதான் இருக்காளா. அப்ப ஒரு எறும்பு நேரம் ஓடி போய் பிரம்மதேவர் தலைமை தோல்ல ஏறி நீர் யார் அப்படின்னு எடுத்தான். பிரம்மதேவர் சொன்ன நேரம் உன்னை படைச்சவனே நான் தான். ஓ நீங்க தான் அந்த நாலு தலை பிரம்மாவா, கிளாட் டு மீட் யூ அப்படின்னு எடுத்தான். அப்ப பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரைக்கும் இவனுடைய இந்த குக்ஷி சொல்றோம் பத்மநாபர், பத்மநாபருடைய வயிற்றுலதான் நிக்கில புவன எல்லாத்தையும் ஆஸ்தானமா இருக்கிறது இவனுடைய நாபிக் கமலம் தான். அப்ப எல்லா தேவர்களும் இவனுக்குள்ளதா இருக்கான். இவன் தான் எல்லா தேவர்களையும் நிர்மாணம் பண்றான் அப்படின்னு காண கிடைக்கிற அத்தனை வசத்தியா அவ்வளவு தூரம். அதனாலதானே பகவான் அவ்வளவு அழகா பகவத்கீதையில ஒவ்வொன்னா சொல்றான், ருத்ராணாம் சங்கரஸ்தாஸ்மி சேனானி நாம் அகம் கந்தக, நானேதான் ருத்ரனா இருக்கேன் நானேதான் சந்தனா இருக்கேன் இவன் தான் அவனா இருக்கான் அப்படின்னு சார். பெரிய அப்படின்னா வியாக்கியானம் தான் சார். இப்படி எல்லாம் கடகட கடகட பெரியார்கள் சொல்ற வேத விஷயங்கள் புராண விஷயங்கள் இத்திஹாச விஷயங்கள் எல்லாம் சொல்ற கிருஷ்ணன் பரதத்துவமா இருக்கிறதுனால சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியம் மோக்ஷயிஷ்யாமி மா சுச அப்படின்னு சார். அத்தனா பகவான் அவ்வளவு அழகா இருக்கான்னு எல்லா தேவர்களுமே ஒத்துக்கிறான். அதே மற்ற தேவர்களை நம்ம கேவலப்படுத்தினோம்னா அந்த இடத்துக்கு பகவான் வரதில்ல, அதுவும் நிரூபணமாகிறது. தக்ஷன் சிவபெருமான கேவலப்படுத்திடுறான், தக்ஷ யஜ்ஞத்துக்கு பகவான் வர்றதே இல்லை. ரெண்டாவது தடவை திருந்தின பிறகு சிவபெருமானை கொண்டாடின பிறகுதான் தக்ஷ யஜ்ஞத்துக்கு நாராயணன் ஆவிர்வதிக்கிறார் கருடாருடனான் பாகவதம் சொல்றான். அப்ப மற்ற தேவர்கள் எல்லாம் இவருடைய அங்கங்கள், எல்லாரும் பாகவதர்கள். நம்ம காட்டுல ரொம்ப வசரத்துல இருக்கா, நம்ம லெவல்ல அவள்லாம் கேவலம்னு சொல்ற லெவல்ல அவளும் இல்லை நம்மளும் இல்லை, அத்தனை வசரத்துல அவ இருக்கா. ஹரி பிரம்மம் அப்படின்றது பூரணமான தத்துவமா வர்ணிக்கப்படுறது. அந்த மாதிரி ஆச்சரியமா எல்லாம் தெரியாது வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணு கூட படிச்சதே இல்லை. அதான் அதிசயம், ஒண்ணு கூட படிச்சதில்லை யோசிச்சதில்லை. பிரமாணம் கொண்டு வியாக்கியானம் பண்ணி நிரூபணம் பண்ணவரே கிடையாது, சதஸ்ல பேசினவரே கிடையாது. முதல் தடவையா சதஸ்ல பேசுற இந்த சதஸ்ல சம்ஸ்கிருதம் தெரியாதவர், வேத பாடம் தெரியாதவர், சதஸ்ல பேசாதவர், என்னென்ன பிரமாணங்கள்னு தெரியாது. ஒவ்வொரு பிரமாணமா சொல்லி 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 பேசுற, என்ன பேசினது ஹரி. சரி ஹரி தன்னைத்தானே நிரூபணம் பண்ணிட்டான் அவ்வளவுதான். இவர் மூலமா வச்சிருந்து இவர் பேச 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 அந்த பொற்கிழி அப்படி கீழே இறங்கிச்சு, தானா இறங்கிச்சு. எல்லாரும் பாத்துறே உள்ள புடிச்சு கட்டுங்கப்பா கீழே இறங்கிறதுப்பா அப்படின்றான். அவளுக்கா பயம் அறுத்தும் போயிடுவாரோன் விரைந்து கிழி அறுத்தார். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தார். எல்லா வேதமும் சொன்னா சின்ன போடும், என்னென்ன வேதம் உண்டோ அதெல்லாம் சொல்றார் அழகா. வேதம் நிறைய உண்டு, வேத வாக்கியம் அபேத வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் நிறைய உண்டு. எல்லா வாக்கியத்தையும் சொல்லி இது 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 இப்படின்னு சொல்லி 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 அழகா ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கிறார். தானாகவே அந்த பொற்கிழி கட்டி தொங்கிட்டு இருக்கா கீழ் இறங்கர். பகவத் பக்தி பண்ணல்னா எல்லாம் கிருஷ்ணன் சொல்லி கொடுப்பான். அவசியமா போட்டு மனசை போட்டு அலட்டிக்கிறேன், சமையல் பண்ற வரைக்கும் அழகா சொல்லிக் கொடுப்பான், மனுஷாயிட பழகிற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பான், கண்டதையும் போட்டு மனசு அழகிய குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லிக் கொடுப்பான், அடங்காத பண்ணாரு எப்படி அடக்கணும்னு சொல்லிக் கொடுப்பான், உருப்படாத ஆட்டுக்கார எப்படி உருப்பட வைப்பான் சொல்லிக் கொடுப்பான், சொல் பேசிக்கிறத குழந்தைங்க எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பான், பாஸ்கெட் எப்படி பழகணும்னு சொல்லிக் கொடுப்பான், யார் யார்கிட்ட எப்படி ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், கரெக்டா எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும், கரெக்டா அந்த நூலை கட்டி இந்த குழந்தைய இழுப்போம் தெரியுமா கீழே விழாம, அந்த மாதிரி ஒரு பிடிச்சு இழுப்போம், இந்த பக்தி பண்ண வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாமலே ஒரு கயிறு கட்டிட்டு இருக்கோம் உங்களை, அவன் தாமோதரன் நம்மளும் தாமோதரன் தான், இந்த நாய்க்கெல்லாம் சங்கிலி போட்டு வச்சிருக்காங்கன்னு அப்படி போகும், அது இங்கேயாவது மேய போச்சு ஒரு இழு இழுப்பான், அந்த மாதிரி நம்மளே ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கிறான் இருக்கிறான், அதனாலதான் இன்னைக்கு உருப்படியா இருக்கும், இல்லாட்டி எத்தனை பேரை பார்த்தா வெட்டி போட்டா தேவையான்னு சொல்லியிருக்கு, வெட்டி போட முடியலையோன்னு ஒரு கை இருக்கிறது, வேண்டாம் 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 பொறாம வந்துடும், அப்புறம் பொறாம கொண்டு தப்பு பண்ணிட்டோம், எங்க உள்ளே ஒரு கையில் இழுக்கிறது, கோச்சின பிறகு ஏன் கோச்சின அவசியம் இல்லையே கையில் இழுக்கிறது, ஏன் இப்படி பண்றாய், காப்பாத்தின் இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாம் தெரிஞ்சுட்டு பக்தி பண்ணணும்னு நினைச்சதுனா கஷ்டம், பக்தி பண்ணுங்க எல்லாம் தெரியும், இது ரொம்ப ஈஸியான வழி, ராசபாட்டை ஒரே வழி உள்ள நுழைஞ்சா என்எஸ் தான் போயிட்டே இருக்கலாம், யூடானே பண்ண வேண்டாம் தடுத்து மாறிட்டு யாரையும் கேட்க வேண்டாம், உள்ள நுழைஞ்சா தானா கட 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 எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், துருவன் அவ்வளோ அழகா எல்லாத்தையும் ஜெயிக்கிறான், ஏண்டானா ஹரிபக்தியை பிடிச்சிருட்டான், ஹரிபக்தி வேற ஒண்ணுமே வேண்டாம், சூர்தாசர் கண்ணையே தெரியாது ஆனா அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார், எப்படி வர்ணிக்கிறான்னு நமக்கு புரிய மாட்டேங்கிறது, கண்ணு தெரிஞ்சதுன்னா கலர் தெரியும், ஒரு டெபினேஷன் தெரியும், குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா கண்ணே தெரியல வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, கண் தெரியாமல் இருந்தால் உலகம் எப்படி இருக்கு, நீங்க இருட்டா இருக்கிற கண்ண முடிதா இருட்டு அது வேற, இப்ப கண்ண முடிஞ்ச மனுஷாலாம் தெரியாதோ அதுதான் உலகம், கண்ணே தெரியாம ஒரு உலகத்தை எப்படி பார்க்கறதுன்னா தெரியாது, நமக்கு அந்த அனுபவமே கிடையாது, அப்படிப்பட்ட சூரதாசர் பகவானை பார்த்து வர்ணிக்கிறது, எப்படி அவருக்கு இந்த புற கண்ணே கிடையாது, மாம்ச கண்ணே கிடையாது, உள்ளுக்குள்ளே திவ்யம் ததாமி தே சக்ஷு, அர்ஜுனன் பார்க்கிறான் இல்லையா, விஸ்வரூப தரிசனம் பார்க்கிறான், சமஸ்த தேவர்களும் இவன் சரீரத்தில் இருக்கிறத பார்க்கிறான், அதான் விஸ்வரூப தரிசனம், அத்தனை தேவர்களும் இவன் சரீரத்தை அப்படியே இருக்கா, அழகாக அஷ்டதிக் பாலர்கள் முதற்கொண்டு எல்லாம் ஒரு வாயிலிருந்து அக்னி வருது, கண்ணில் சூரியன் இருக்கு, ஒரு கண்ணில் சந்திரன் இருக்கு, இது ஒரு பக்கம் வாயில ஜனனமாயின் இருக்கு, இன்னொரு பக்கம் யமதர்மராஜா முகத்தோட எல்லாத்தையும் கபலீகான்னு உள்ள சீகரிக்கிறது, அர்ஜுனன் பிரத்யட்சமா பாக்குறான், இந்த யுத்தத்தை சண்டை போடுறவா லடகடம் உள்ள போற பகவான் வாய்ப்பு லட்டு போற மாதிரி லைனா ஒவ்வொன்றா உள்ள போயிட்டு இருக்கு, போற 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 அதான்டா நானும் சொல்றேன் போறாடா, நாலு அம்ப போட்டு நீ பேர் வாங்கிட்டோடா பயல, நீ ஒண்ணுமே பண்ண போதாண்டா போறா, அட்லீஸ்ட் நீ சண்டை போட்டு அந்த பெருமையால் வாங்கிக்கோ, பிரத்யமா பகவான் காட்டி கொடுக்கிறார், ஜனன மதரம் மதரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறான், மார்கண்டியர்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறார், என்ன பழையம்னா என்ன மாயினா என்ன எல்லாம் காட்டி கொடுக்கிறார், அவர்கிட்ட கேட்டாசன எல்லாம் காட்டி கொடுப்பார், எனக்கு ஒண்ணும் தெரியாது பிரபோன்னு அவன் காலில் விழுந்திருக்கும், உங்களுக்கு பிரத்யக்ஷ பிரம்மம் பத்மநாபன் தான், வேற பிரம்மத்தை நிரூபணம் பண்ணவே வேண்டாம், 12 அடி ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கோம், 1,00,000 கோடிக்கே பிரம்மம்னு ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான் ஒண்ணுமே வேண்டாம், அப்புறம் ஆச்சரியம் அந்த பிரம்ம உபாசனை டெய்லி பத்மநாபர் தியானம் பண்ணிட்டே இருக்கும், தீனமானு பாத யுக்மம் பாதையே பாவையே தே முராரி திரும்பி வந்தா சுவாமி அவர் இருக்கா பண்டன்று பட்டினம் காப்பே அவாரான் இருக்கலாம், பக்தி 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 நாராயண பட்டத்திரியோட விபக்தியை விட பூந்தானத்துடைய பக்தி தானே சிரேஷ்டம், பக்தி தான் இப்ப விஷ்ணுசுவர் எவ்வளவு ஜெயிச்சாரு, உள்ளுக்குள்ள வடபத்திர சாயுடைய தியானம், அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பகவான தியானம் பண்ணி பாருங்க, எல்லாம் தெரியும், எல்லாம் கத்துக்கலாம், எல்லாம் கத்துக்கலாம், குருஜி அம்மா சன்ஸ்கிருத் எல்லாம் தெரியாது, நிறைய விஷயங்கள் சொல்லுவா, பகவத் அனுபவங்களை பார்த்து இந்த மாதிரிதான் இருக்குடா இப்படிலாம் இருக்குடா, நான் கேட்டேன் என்னமா ப்ரூஃப், அதெல்லாம் தெரியாது இப்படிலாம் அனுபவங்கள் வச்சு வந்திருக்கடா அப்படின்வா, அதுக்கப்புறம் நான் படிச்சு படிச்சு அம்மா இந்த இடத்த இந்த மாதிரி சொல்லு, ஓ அப்படியாடா இதுக்கு இந்த மாதிரியா அப்படின்னு அம்மா, அந்த அனுபவத்துக்கு ஒரு டெக்னிக்கலா வார்த்தையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தெரியாது, ஆனால் எங்கெல்லாம் சொல்லிருக்கேன் அந்த அத்தனை அனுபவங்களும் அம்மா எனக்கு சொல்லியிருக்கேன், நான் கேட்டிருக்கேன், பிரமிச்சு போயிருக்கேன். அந்த விஷயம் எல்லாம் அழகா சொல்லுவாள், இப்படிடா இப்படிடா உடம்பே தெரியாதுடா, உள்ளுக்கு ஒண்ணு தெரியும்டா அப்படின்ற. நீல தோயத மத்தியஸ்தா வித்துல்லே கேவ பாசுர பகவான் பேசுவான்டாங்க. நான் கேட்டு பகவான் எப்படி பேசுவான், பேசுவான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும், எப்படிதான் தெரியாது அப்படின்னு. நாமஜபம் பண்ணிடுவா பேசுவான், பகவான் வழிகாட்டுவா எப்படி காட்டுவான், நாமஜபம் பண்ணிடுவா காட்டுவான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்புறமா நம்ம அடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி, ஓ அப்படியாடா சரி சரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன், பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன். அப்ப இந்த பக்தி 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 பக்தி, அந்த பக்தி அவ்வளவு அழகா நிரூபணம் பண்ண வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். அழகா அப்படி கிழி அப்படி அறுத்தார், சொல்ல 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 அப்படி தேஜஸ், அப்படி தேஜமயமா இருக்காது குரல், காம்பீரியமா இருக்கு குரலே மாறி போயிருக்கு, காம்பீரியமா பேசுறார் திருவாழ்வார் பரதத்துவ நிர்ணயத்தை, மாமேகம் சரணம் ரத அப்படின்னு பார்த்தார். கிழி அறுத்தவொடனே அப்படி தேஜமயமா ஜுலிக்கிறார், உடனே அத்தனை பேரும் அவர் காலில் விழுந்துட்டா, இது பிரம்மம்னு தெரிஞ்சு போயிடுதான், இன்னும் பேச முடியல. உடனே ராஜா பாதம் ஓடி வந்தான், திருவடிகளில் விழுந்தான், எனக்கு பிரம்ம தத்துவம் புரிஞ்சுடுத்து புரிஞ்சுடுத்து புரிஞ்சுடுத்துன்னு கதறினான். உடனே சங்கநாதன் முழங்கட்டம்னா சங்கம் முழங்கின்றே இருந்தால, இந்திய சங்கம் எடுத்தூத பாண்டியன் கொண்டாட பட்டர் பீரான், அவர் தான் அவருக்கு பட்டர் பீரான்னு பேர் வைக்கிறான். அவர் பார்த்தா விஷ்ணு சித்தர்ல பட்டர், ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து எம்பிரான் பேசிட்டாங்க, பட்டர் பீரான் பாண்டியன் கொண்டாட பட்டர் பீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத, சங்கத்தை கூட நல்லா முழங்கினாலாம், வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று, அவருடைய பாத கமலங்களே எங்களுக்கு பற்றுகள், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்ப அவரே தியானம் பண்ணா பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணுவாரா, அவர் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண மாட்டாரா, அவர் குழந்தைகளை சரியா வச்சுக்க மாட்டாரா, உங்க உடம்ப பாத்துக்க மாட்டாரா, உங்க எதிர்காலத்தை கவனிக்க மாட்டாரா, நிச்சயமா பாத்துப்பார். வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், பக்தி தானா, எல்லாரும் வந்து சேவிச்சாச்சு, ராஜா அவர் காலில் வளரா, எல்லாரும் வந்து சேவிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி பெரியார் பாக்குறார் விஷ்ணு சித்தர், என்ன நடக்கிறது, அப்பதான் அவருக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் ஏன் என் காலில் வளரா, கையில பார்த்தா பொருக்கு, ஐயோ நான் எங்க அறுத்தேன், சுய பிரஜையே இல்லை, ஏன் தானா உள்ளுக்குள்ள சாமி இறங்கிட்டு சொல்றேன், சாமி வந்துருக்கு, சாமி வந்துருக்கு தான், சாமி வந்து ஆடாது பேசவும் பேசும், ஞாபகம் சாமி ஆடுறதுன்னு இல்ல, சாமி பேசவும் பேசும், சுய அனுபவத்துல சொல்றேன், உள்ளே இருந்து சுவாமி பேசும், உள்ளே இருந்து பேசி கொடுத்து சுவாமி, வடபத்திர சுவாமி கிருஷ்ண சுவாமி பேசி கொடுத்து, கடகட 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 கடன் பேசி கொடுத்து பாசா, அப்புறம் தான் அவர் தெரியறது கொஞ்ச நேரம் என்னெல்லாம் யாரோ பேசியிருக்கா உள்ளேந்து அப்படின்னு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். கண்கள்ல கண்ணீர், கையில பொற்கிழி, கால்கள்ல ராஜா. ஹே வடபத்திர சாயி, உன நிரூபணம் பண்ணிட்டியா நீ அப்படின்ற பகவான் அழகா சிரிச்சுனே சொன்னான், எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு, நான் தான் கிழி அறுத்து கொடுத்தேன் வச்சுக்கோ, இவர் அறுக்கவே இல்லை, பகவானை அறுத்து கையில கொடுத்தேன் தான் வச்சுக்கோன்னு. ராஜா பாசான் இது ஒரு நல்ல நாள் மதுரைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யானையை ஏற்பாடு பண்ணி, யானை கலங்காரம் எல்லாம் பண்ணி, யானை மேல ஒரு உட்கார வச்சு, இந்த பொற்கிழியை வச்சு, யானை மேல வச்சு நகர்பலம் மதுரையில ஜம்முனு மதுரையில வீதிகள்ல ஜோரா பட்டர் பீரான் வந்தார், விஷ்ணு சித்தர் வந்தார், பரதத்துவம் நிர்ணயம் செய்த பெரியார் வந்தார், ஜெய விஜய் பவ அப்படின்னு கட்டியம் சொல்றார். அவரு பெரியாழ்வர் மயங்கிறார் விஷ்ணு சித்தர், ஆஹா பிரபு எல்லாரும் என்ன கொண்டாடுறாளே, நீதானே பண்ணாய், நான் ஒண்ணுமே பண்ணல, எதையுமே உட்கார்ந்துருக்கா, எல்லாரையும் பார்த்து நான் அப்படி எல்லாம் பண்ணலையா, நான் எங்க நிர்ணயம் பண்ணேன், நிர்ணயம் பண்ணது அவன் தானே, எனக்குள்ளே பேசணும் அவன் தானேன்னு அப்படியே பயந்து இருக்கா. வீதிகளில் ஜனங்கள்லாம் அப்படி புஷ்பங்கள் எல்லாம் வாரி அறுத்து அவளை கொண்டாடுற, அவளோட தேஜஸை பார்த்து மயங்கி போறா. பகவான் பார்த்தான், ஐயோ என் பிள்ளை ஜெயிச்சுட்டு வரானே, வைபவத்தை பார்க்கணும், நாட்டுக்கு சர்டிபிகேட் வாங்கறது கான்வெகேஷன் அப்படின்னா உடனே போவோம், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிடுச்சு, அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது நம்ப, அதுவா தானா கஷ்டப்பட்டு தானா சம்பாதிச்சு தானா பீஸ் கட்டி தானா ஒன்றும் பண்ணலை சரியா, எல்லா சகாயமும் அப்பா அம்மா பண்ணிட்டா அது தன் வேலையை ஒழுங்கா பண்ணிடுச்சு. உடனே அதுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா அப்பா அம்மா சந்தோஷமா பார்க்க வருவா இல்லையா, அதோட பகவான் பார்த்தான் என் பிள்ளை ஜெயிச்சுட்டான், அவன் ஜெயிச்சவனுடைய அந்த வைபவத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி கருடன் மேல பிரத்யட்சமா வந்துட்டான், கருடாரூடனா வந்துட்டான், பல 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 பலான்னு வந்துட்டான். பெரியாழ்வார் கருடாழ்வாருடைய அம்சம், அதனாலே அவர் பேசினார். அம்சம் எல்லாம் ஒரு பக்கம், பக்தி பண்ண யார் வேணா தானா எல்லாம் பண்ண முடியும், பக்திக்கு அது ஒரு பலம் உண்டு. ரொம்ப சேஃபா நீங்க தப்பிச்சு அவள்லாம் பெரியவா, அவளுக்குலாம் பிராரப்த கர்மா இருக்கு, பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கு, உங்களுக்கும் சுகிருதம் இருக்கு, அதனாலதான் திருவனந்தபுரத்தை வச்சுட்டு இருக்கு. சுகிருதம் இருக்கிறதுனாலதான் கண் இருக்கு பத்மநாபர் பார்த்துட்டு இருக்கு, சுகிருதம் இருக்கிறதுனால கால் இருக்கு பத்மநாபர் பார்க்க போகுது, சுகிருதம் இருக்கிறதுனாலதான் கை இருக்கு பத்மநாபர் கோவில போய் பூஜை பண்றதுக்கு கை கூப்பிடுறதுக்கு, சுகிருதம் இருக்கிறதுனாலதான் காது இருக்கு சத்சங்கம் எல்லாம் கேட்கு, சுகிருதம் இருக்கிறதுனாலதான் வாய் இருக்கு பகவான் நாமத்தை ஜபிக்கிறதுக்கு, சுகிருதம் இருக்கிறதுனாலதான் புத்தி இருக்கு பாகவதத்தையோ ராமாயணத்தையோ சிந்தனம் பண்றது, சுகிருதம் இருக்கிறதுனாலதான் குரு கிடைக்கிறார், சுகிருதம் இருக்கிறதுனாலதான் மகாத்மாக்களுடைய தரிசனம் கிடைக்கிறது, சுகிருதம் இருக்கிறதுனாலதான் பல திவ்ய தேசங்கள் யாத்திரையை போறது. நீ கூட அழகா பாரகோவில் கிருஷ்ணா பார்த்துட்டு வந்து சுகிருதம் இருக்கிறதுனாலதானே, சுகிருதம் இல்லாம போயிட முடியுமா, சுகிருதம் இருக்கு, ஆனா எனக்கு சுகிருதம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், எல்லா சுகிருதமும் இருக்கு. அழகா பகவான் ஜோடன் மேல வந்துட்டார், ஜம்மனு தாயோட கூட்டிட்டு வாடி பிள்ளையாண்டான் ஜெயிச்சுட்டான் பாக்கலாமான்னு கூட்டிட்டு வந்துட்டான். இப்படி பாக்கிறார், ஆகாசத்தை பார்த்தா ஜோடன் மேல பெருமாள் பக்கத்தா நிக்கிறார், மேல திடீர்னு மேல பாக்கிற மேல பார்க்க வேண்டாம், பத்தியோட மேல பார்த்தா பெருமாள் தெரியவ பார்த்தா ஜோடன் மேல பிரபு, இந்த கால் அப்படி தொங்க போட்டு இருக்கா சிக்கச்சவே தாமரை பாதங்கள் வேற தெரியறது, ஐயோ எல்லாரும் பார்க்கற மாதிரி கலியுகத்தை வந்துட்டாரு, ஜனங்கள்லாம் கண்டு வச்சிருவாளே பயம் வந்துடுத்தான், நம்ம மேல அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வருது, எல்லாரும் கண் வச்சிருவாளே அப்படின்னு பார்த்தார். உடனே பிரபோவை மறைச்சிக்குவோம்னு சொல்லலான்னு பார்த்தார், இவர் பேசினா மத்தவாளு கேட்டுருமே அப்படின்னு சொல்லி யானை மேல மணி கட்டிருப்பா பாருங்க, அந்த மணி எடுத்து தாள மாதிரி இப்படி அடிச்சுட்டா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னா பகவான் இப்படி சிரிச்சா, தெரிஞ்சு போயிடுது என்னுடைய காவலுடைய காலுடைய சிவப்புக்கு தான் மங்களாசாசனம் பண்றார், பல்லாண்டு பாடுறாரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் எவ்வளவு பாருங்க கணக்கு, 1,00,000 கோடி விட பெருசா இருக்கு. பகவான் எப்படி பிரிச்சாங்க, காலுக்கு ஒன்னாகாதுரா அண்ணா தின் தோல்ட்டான், எனக்கு சவணூரன் முஷ்டிகள்லாம் வதம் பண்ண பலவாண்டானான்னு எனக்கு யாரும் அடா பண்ண முடியும், மல்லாண்ட தின் தோல் மணிவண்ணா மணிவண்ணான்ற இந்திரநீல மணி மாதிரி ஒரு வண்ணமா பகவானுக்கு, நல்ல நீல மணி வண்ண, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய சிவந்த அந்த பாதங்களுடைய சிவப்புக்கு திருஷ்டி பட்டு நன்னார், ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம், ஜயத்து ஜயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீப, ஜயத்து ஜயத்து மேகஷ்யாமல கோமலாங்கு, ஜயத்து ஜயத்து பிருத்விபாரநாசோ முகுந்த, ஆராமம் குணசஞ்சய சந்திரன். எல்லாரும் நீ அண்ணாரு நீ அண்ணாரு திசத்து நக ரொம்ப அழகா சொல்ற கோபால சூடாமணி எல்லாம் அப்படிதான் திரும்பி 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 ஆச்சரியமா, நீ அண்ணாரு நீ அண்ணாரு நீ அண்ணாரு ஆரம்பிச்சது பெரியாழ்வார் தான், நீ நன்னாருன்னுட்டா அப்படியே பகவான் பார்த்து சொல்றாரு, தாமரை பாதம் இப்படி கீழே தொங்கிட்டு இருக்கான், ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு, தாமரை பாதம் சிறப்புக்கு ஒரு திருஷ்டி வந்துடப்படாதே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்ட சிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, பகவான் பார்த்தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. உடனே சொல்லிட்டார், அடியோ மோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, என்ன மறந்துடாதுப்பா, நீ நன்னா இருக்கணும் என்ன மறக்காம ஞாபகம், நான் மறந்துடுவேன் நீ ஞாபகம் சரியா, அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, உடனே தாயார் பாதா ஏண்டா நானு அழகா சொல்றார், அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, அந்த தாயாரும் நன்னா இருக்கட்டும், வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, உன்னுடைய சுரசன சக்கரத்தாள் தான் நன்னா இருக்கட்டும், படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சங்கியமும் பல்லாண்டு. இந்த பாஞ்சலி ஆழ்வாரும் நல்லா இருக்கு, சங்கமும் நல்லா இருக்கு, தமிழ்கிட்ட வேற எதுவுமே தெரிய வேண்டாம். டெய்லி இதை சொல்லி ஒரு துளசிய போட்டதுனால உங்க ஆத்து பெருமாள் பிரசன்னமா இல்ல. வேற ஒரு பெரிய பூஜா முறை தெரியுதே, கவலையே பண்ண வேண்டாம். பார்த்த சால கிராமம் இருக்கு, பூஜை பண்ண தெரியலையே, திருவாராதன கிராமம் தெரியல, கவலையே பட வேண்டாம். டெய்லி பல்லாண்ட சொல்லி ஒரு துளசிய போட்டு ஒரு பழத்தையோ பாலையோ அம்சம் பண்ணால், நிவேதனம் பண்ணாலே பெருமாள் பிரசன்னமா இருக்கும். அதுக்கு அவ்வளவு பலம் உண்டு இந்த பல்லாண்டுக்கு. பெரிய சம்ஸ்கிருதமே தெரியலன்னா கூட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பகவானுடைய பாதத்தை ஞாபகிச்சுக்கோங்க, உங்களையும் பகவானையும் ஞாபகிச்சுக்கோங்க, பகவானோட வலது பக்கத்தில் ஒரு தாயார் ஞாபகிச்சுக்கோங்க, பகவான வலது கையில் இருக்க சக்கரத்தாவை ஞாபகிச்சுக்கோங்க, இடது கையில் இருக்க பாஞ்சன்யம் சங்கர் ஞாபகம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. ஃபுல்லா பாசுரம்னா கூட இதெல்லாம் நினைச்சிட்டு பல்லாண்டு 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 ஒரு தொலைசியை போட்டுருக்கு. பல்லாண்டு பல்லாண்டு நன்னார் பல்லாண்டு கூறுதுமே அப்படின்ட்டு திருப்பல்லாண்டுனே பேர். இதுக்கப்புறம் லைனா பத்து பாசனம் ரொம்ப அழகா இருக்கும். பல்லாண்டு கூறுதுமே திரும்பி திரும்பி பகவான் நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாரு. பொங்கும் பரிவினாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் திருநாள். அது வரைக்கும் விஷ்ணு சித்தன் தான் பேரு. பகவான் எல்லாரும் பகவானை பார்த்து என்ன நன்னாவைன்னு சொன்ன சமயத்துல நீ நன்னாருன்னு சொன்ன ஒரே ஆழ்வார் இவர் தான். அதனால பெரிய ஆழ்வார், ஆழ்வார்கள்ல பெரிய ஆழ்வார் இவர் தான். விஷ்ணு சித்த ஆழ்வார்னு சொல்லியிருக்கணும். ஆனா பெரிய ஆழ்வார் பகவான நீ பகவானோட பிரியவனா போய் பகவான் என்னாருன்னு யார் சொல்லணும், பிரியவனா தான் சொல்ல முடியும். அதனால அவ்வளவு பெரிய ஆழ்வார் ஆயிட்டாரா பகவான் பார்த்தா அசந்து போயிட்டான். என்ன ஒரு மங்களா சாசனம் இது ஜோர் அப்படின்னு விட்டான். இன்னைக்கும் எல்லா திவ்ய தேசங்கள்லயும் இந்த ரெண்டு பாசுரங்கள் சொல்லிட்டோம். சரியா இந்த பல்லாண்டு பாடினது கூடலூர் பெருமாளுக்கு தான். ஆசிரியா மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்காரு பாருங்க, கூடல் அழகர்னு பேர் அவருக்கு. ரொம்ப ஈஸியா சிட்டிக்குள்ளேயே இருக்கு பெருமாள் அவர்தான். கல்லழகர் கூட தள்ளி போகணும், மதுரை ஸ்டேஷன்ல இறங்கினா நடக்கிறது வரும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிறது வரும். சிட்டிக்குள்ள ரொம்ப பிஸியா இருக்கு ஒரு பெருமாள் அவர்தான். 9:30 எழுந்துருவார், உள்ள போய் நல்லா சேரிக்கலாம், எப்பயுமே கூட்டம் இருக்கும் அவருக்கு. பல்லாண்டு பெருமாள்னா அவர் தான், அவருக்கு தான் பல்லாண்டு பாடினார். அந்த பல்லாண்டு தான் இன்னைக்கு 108 திவ்ய தேசத்திலையும் பாடிட்டு இருக்கா, வைகுண்டம் வரைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பாடிட்டு இருக்கா, திருவனந்தபுரத்தில் ரகசியமா பாடிட்டு இருக்கா. ஐயங்காரனால ஒரு பயம், திருவனந்தபுரத்துக்கு ஆதியிலேருந்து ஆதி செய்யற அனந்தபுரத்துல வைஷ்ணவான்னா ஒரு பயம் உண்டு, அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயம் உண்டு. ஆனாலும் பல்லாண்டு பல்லாண்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பெரிய வைஷ்ணவெல்லாம் வருவான். ஏதோ ஒரு மூலையில் நின்று பல்லாண்டு நடமினோ நமர்களும் இல்லைன்னு சொல்லிட்டு பாடிட்டு தான் போயிடுறான். பத்மநாபன் ரகசியமா கேட்டுட்டு தான் இருக்கான். ஆச்சரியமா அவ்வளவு விசேஷமானவன் ஸ்ரீ பத்மநாபன். ஆழ்வார்களுடைய மங்களா சாசன பாசுர பலம் தெரியல. நீங்களே டெய்லி பத்மநாபன் நினைச்சிருந்து இந்த பல்லாண்டு பாடிட்டே வாங்கோல கோவில் நன்னா இருக்கும். 1,00,000 கோடி ஜாகிரதையா இருக்கும். பத்மநாபர் ஜோரா இருப்பார் டெய்லி சொல்லி பாருங்க. எத்தனையோ கோவில்கள்லாம் ரொம்ப பாவமா இருக்கும் பாருங்க. இந்த கோவில்கள்லாம் நினைச்சிட்டு பல்லாண்டு சொல்லி பாருங்க, கட கட கடன் கோவில் எல்லா மாற்றங்களும் கண்கூடா பார்த்துருக்கேன். நவதிருப்பதியெல்லாம் ஒரு காலத்துல ஆள் போகமாட்டான், அதே எட்ட திருப்பதினா போகமாட்டான், புதர்மண்டி கடந்த இடங்கள். ஆனா அந்த பட்டர் சில பக்தா அந்த ஊருக்காரெல்லாம் டெய்லி பல்லாண்டு மட்டும் பாடிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் டிவிஎஸ் காரர்களுக்கு பகவத் சங்கல்பம் வந்து கட கட கடன் புனருத்தாரம் பண்ணிட்டான். பல்லாண்டு பாசுரம் கண் கொண்டு நான் பார்த்திருக்கேன். நன்மை பயக்கும், குடும்பத்திலேயே மாறுதலை உண்டாக்கும். நம்ம பேரன் பேத்தியோ குழந்தைகளோ எல்லா விஷயத்திலுமே பகவான் நன்னாருக்கு நம்ம நன்னா இருக்கோம் இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். அத்தனை வசதி அந்த பல்லாண்டு பாடிண்டே இருந்தோம்னா போதும். எல்லாத்தையும் சொல்லிடுவோமா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. திரும்பி சொல்ற சில பேர் தெரியாது பல்லாண்டு போனா மழை கொட்டுறது பாருங்க. மழை இப்ப தான் தெரிஞ்சதுதான் இருக்கு, ஆனா பல்லாண்டு சொல்லும்போது பெய்யறது பார்த்தேடா. பூர்ண பகவான் வரைக்கும் உகந்து போவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன்னுடைய சிவந்த செவ்வடியுடைய சிவப்புக்கு மங்களாசாசனம் உனக்கு திருஷ்டி பலப்படா இருப்பா நன்னார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழல் ஆழியும் பல்லாண்டு படை போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே பல்லாண்டு பாடினா மேகங்கள்லாம் கூட கர்ஜிக்கிறது பாத்தீங்களா மந்தம் மந்தம் ஜலதரம் சதீனு சொல்லிடுவாங்க போல நல்ல வித்தியாசம் என்னடானா உங்களுக்குள்ள ஒரு அந்தரியாமி இருக்கான் பாத்தேடா அவனுக்கு ஒரு பல்லாண்டு பாடுற மாதிரி நீ நன்னாரு அதான் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அந்த சுவாமிக்கு நமக்கும் அந்த பிரிவே இல்லாத ஒரு பல்லாண்டு இப்ப சொல்லிட்டே வர 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 உங்க அந்தரியாமி சந்தோஷப்படுவோம் இப்ப நீங்க சந்தோஷமாடுவீள் அப்ப உடம்பு நன்னாரு பண்டன்று பட்டினம் காப்பி இப்ப உடம்பு நன்னாருந்தா டெய்லி போய் தினமனு பதயுக்மம் பாவையே தேமுற மாதிரி அவ்வளவுதான் பல்லாண்டு அப்படியே இங்க கொண்டு கூட இங்கே கொண்டு போய் பெரியாழ்வாரை கொண்டு அத்தனை வசத்தையும் இந்த பல்லாண்டு பெரியாழ்வார் அன்னைக்கு பாடினாரோ மங்களாசாசன பாசுரங்கள்னு பேர் பகவான நன்னாருன்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி மங்களாசாசனம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணலாமான்னா கிருஷ்ணன் பரதன் அன்னைக்கு யசோதா நந்தகோபுர கால விழுவானா என்ன அவடா குழந்த மகராஜனா இருவாளா ராமச்சந்திரமூர்த்தி அப்பா குழந்தை பத்து வயசு ஆயிருக்காடா குழந்த பதினோரு வயசு வந்துருத்தியாடா இப்பதான் பிறந்தாமா இருக்க வளர்ந்துட்டியாடா நன்னா இருந்தா மகராஜனா தசரதர் சக்கரவர்த்தி கௌசல்யா தேவி கபிலர் தேவகூதி கர்ணமரை சேவிக்கிறார் நன்னா இருடா குழந்த ஆசீர்வாதம் பண்றாங்க அதனால பண்ணலாம் தப்பு இல்லை இத்தனை விரிவா பண்ணிருக்கான்னு ப்ரூஃப் இருக்கு வேதத்துல இதிகாசங்கள்ல புராணங்கள்ல இவ்வளவு யுதிஷ்டன்கால கிருஷ்ணன் வேறாம் அண்ணா எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நன்னா இருடா கிருஷ்ணான்ற யுதிஷ்டர் எல்லா குழம்பி போய் கிடக்கிறவரே நன்னாருன்றா கிருஷ்ணனை பார்த்து பகவான் எத்தனை தடவை நம்ம பீஷ்மரை சேவிச்சிருக்கான் இந்த அக்ர பூஜை விஷ்ணு சகஸ்ரநாம சமயத்தை மட்டும்தான் பகவான் சேவிக்கிறார் மற்ற எல்லா சமயத்துலயும் தாத்தா ஏண்டா சேவிக்கிறாய் நன்னா அருள் வரும் இதுக்குதான் நன்னாரு சொல்றதுக்கு ஆள் வேண்டாமா என் தர நானும் எசிரி போட்டு சதமானம் பௌதியும் போட்டு நன்னா இருக்கு யாராவது சொல்றது என்ன நன்னா இருக்கும் அப்படின்னு பீஷ்மர்லாம் அழகா பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு அதனாலதான் அவருடைய அந்திம காலத்துக்கு அவரை ஆசீர்வாதம் பண்றதுக்கு பகவான் வந்துட்டான் ஆச்சரியமா ஜோர பகவான் வந்துட்டான் ஆச்சரியமா அப்ப அந்த பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டின் தோல் மணிவண்ணா உன் சேவடி சொல்லி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் தொற்று முழங்கும் அப்பாண்டதன் நியமம் பல்லாண்டு. கோவிலதான் முதல்ல சொல்லுவா, நமக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அப்படின்னு ஏதோ சொல்றா பாவம் நினைச்சுக்கோம். இதுதான் சொல்றான், அது உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். ஆனா அப்படிதான் சொல்லணும்னு முறை நாதமுனிகள் அப்படி பகிர்ந்து வச்சிருக்காரு. அதாவது ஒரு ராகம் போட்டுருவாள், அப்புறம் அதாவது இதுதான் சரி சண்டை ஒன்று. அதனால நாதமுனிகள் இப்படிதான் பாசுரம் சேரிக்கணும்னு முறை வச்சிருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டு தான் அரையர்கள்லாம் பகவான் முன்னாடி அரையர் சேவையெல்லாம் பண்ணுவான். ரொம்ப அழகா இருக்கும், கையில ஜால்ரா வச்சுட்டு பெரியாழ்வார் மாதிரி நின்றுட்டு தாளம் போட்டு தலையை கீழே வச்சுட்டு தான் அரையர் சேவை பண்ணுவோம். அது மாதிரி பெரியாழ்வார் பாடுறா பகவான், இவர் பாடுறது மணி ஆடுறது நிறைய பேர் பார்த்துட்டா பகவான் எனக்கு மணி ஆடி மணி ஆடி மேல பாக்கிறாரு பார்த்தா அவ்வளோ சுவாமி 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 எல்லாரும் இவரே காமிச்சு கொடுத்தது எல்லாருக்கும். சத்சங்கத்துவே ஜீவன் முக்தி. இவர் மணி அடிச்சுட்டு மேலே பார்த்தா எல்லாரும் என்னமோ மேலே பாக்கிறாரு, நம்ம தான் எல்லாரும் மேலே பார்ப்போம் இல்லையா உடனே அந்த கூட்டமாச்சு. பார்த்ததுல நிறைய பேருக்கு பிரத்யட்சமா கருடாருடனா பெருமானுடைய தரிசனம் கிடைச்சிடும். அதுதான் பெரியவாளோட கூட இருக்கணும். அவ பார்க்கும்போது நம்மளும் பார்த்துவோம், பகவான் யாரோ பார்க்கணும் அவனும் எல்லாரையும் பார்த்துட்டான். அவன் ஒரு பார்வை பார்த்துட்டான், என்ன யாரோ பார்க்கற மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டான். அத்தனை பேரு கண்கள் ஆனந்த பாஷ்பம், அத்தனை வசதியான இந்த பெரியாழ்வார பெரியாழ்வாறு பேர் வந்துருச்சு. அழகா எல்லாரும் கொண்டாடினா ராஜா அங்கேயே இருந்தோ அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நாளைக்கு காதால மாலை கட்டி போடணும், கிளம்புறேன் எப்படி கிளம்பிட்டாரான். காதால மாலை கட்டி போட்டாச்சு, நாளைக்கு மாலை இருக்கு, கிளம்புறேன் கிளம்பிட்டாராம். பகவான் கிட்ட போனார், நேர வடபத்திர சாய் கிட்ட போனார். இந்தா ஓய் அப்படின்னு கொடுத்தார். வடபத்திர சாய் வச்சுக்கோடா, நீ தானே ஜெயிச்சான்னு வச்சிருச்சா, நான் ஜெயிச்சேன், நான் என்னத்த பேசினேன், நான் பேசுறேன்னா இப்ப நான் பேசுறேன் உங்ககிட்ட, அதான் நான் பேசுறது. என்ன போனா நீ பேசிருக்க போற அவ்வளோ சொன்னா எனக்கு ஒண்ணு ஞாபகமே இல்லப்பா, ஏதோ நீ பேசி உன்னை நிரூபணம் பண்ணிட்டா சந்தோஷம். இந்த தனத்தை வச்சுக்கோடா, எனக்கு வேண்டாம், அது உன்னுடைய தனம், நீ நடத்துக்கோ, இது எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. என்ன மனசு பாருங்க, நம்ம சம்பாதிச்சோம்னா என் பணம்னு ஒரு அபிமானம் வருது பாருங்க. அந்த அபிமானத்தை விட்டதுனாலே உங்க பணம் ஜாகிரதையா இருக்கும். என் பணம் என்னுடையது, அபிமானம் வைக்கிறக்க நஷ்டமாகிறது. இது அவனுடைய சொத்துன்னு வச்சுட்டேன்னா நஷ்டமாகாது, நஷ்டமானாலும் அவன் பொறுப்புன்னு விட்டுடலாம். கவலையே பட வேண்டாம், அவன் இஷ்டம், அவன் பொறுப்பு, அவனுடைய சொத்து. குழந்தையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பகவான் கிட்ட கொடுத்துருங்க. உன்னுடையது உன்னுடையது உன்னுடைய, அப்ப உங்களுக்கு டென்ஷனே கிடையாது. அவன் பக்குவப்படுத்திப்பான். நம்ம எத்தனை நாள் பக்குவப்படுத்த முடியும்? நம்ம சொல்லி பக்குவம் அடைஞ்சிருவாளோ, நம்ம சொல்லி கேட்டுருவாளோ, அவ சொல்லி கேட்கிறான்னா நம்ம இருக்கோம். பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டா அவன் பார்த்துப்பான், அவன் எல்லாத்தையும் நடத்துவான். ஆனால் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க, எல்லா தனத்தையும் ஒப்படைச்சுட்டா பகவானே சொன்னா கோவில்னா புனருத்தாரணம் பண்ணுவோம்ட்ட. அந்த தனத்தை கொண்டு வடபத்திர சாய் கோவில் எல்லாம் புனருத்தாரணம் பண்ண, எல்லாரும் பெரியாழ்வாரை கொண்டாடுற எல்லாம் அவன் தானம், அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான். நினைவேஷன் நான் ஒன்றும் பண்ணல. ரொம்ப ஜோரா பார்த்தா இதுக்கப்புறம் நிறைய பாசனம் வர ஆரம்பிச்சிரு. இதையே அடையாளமா வச்சுட்டு பகவான் ஒரு நல்லா பாசனம் வருதுன்னு சொல்லி கொஞ்சமா கிருஷ்ணகிரியெல்லாம் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அழகா திருக்கோசி ஒரு தடவை போனா கிருஷ்ண ஜெயந்தி விழாவை பார்த்தா ஜோரா கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினின் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளவாயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்ப பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியேன்னு ஆரம்பிச்சுட்டார் கிருஷ்ணலீலை. கிருஷ்ண ஜனம் பிரத்யக்ஷமா பகவான் காட்டி கொடுக்கிறான். ஆய்பாடி அம்பாடின்றோம் இல்லையா, இந்த கோகுல லீலைகள்லாம் காட்டி கொடுக்கிறான். பார்த்து 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 பாட ஆரம்பிச்சுட்டார். அப்படியே கிருஷ்ணலீலை பிரத்யக்ஷமா பகவான் ஒவ்வொரு ரீலையா காட்டுவது அழக காட்டுறான். சீத கடலுள் நமுதன் தேவகி போதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்துச்சு வைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே முத்தும் மணியும் வைரமும் நன் பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவன் நண்பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒண்ணுதலி வந்து காணீரே. இப்படி 21 பாசம் பகவானுடைய பாதாதிகேசம். பகவானுக்கு தாளாட்டெல்லாம் பாடுறார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆடி கொண்டால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேலி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாளேலோ வைய மலந்தானே தாளேலோ. அதுல ஒவ்வொரு தேவனும் என்ன கொண்டு வந்து கொடுத்தான்னு வேற சொல்ற, அவெல்லாம் கொடுக்கவே இல்லை, அவெல்லாம் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிறாங்களாம். பகவான் சொல்றார், பாரு நீங்க எல்லாம் கொடுத்தாலும் இல்லையோ பாவம், உங்க பேரை சொல்லி 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 அவருக்கு சம்பாவனை ஓதி விடுறார். சமயத்துல அவர்த்த ரொம்ப வேண்டப்பட்டவா இருப்பா, அவ அதான ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மாட்டான், சபையில அவள் எங்கன்னு கேட்பா, இல்ல வரல நமக்கு ஏதோ மனஸ்தாபமா இருக்கும், நம்மளே ஒரு 100 ரூபாய் கொடுத்து மாமா சம்பாவனை மாமா 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 மாமான் ஓதி விடுவோம். லட்சம் கட்டி வராகன் அப்படின்னு நம்ம அபிமானம் வச்சிருக்கவாள். அந்த மாதிரி பிரம்மன் கொடுத்த மாதிரி தெரியல, குபேரன் கொடுத்த மாதிரி தெரியல, இந்திரன் கொடுக்கவே மாட்டேன் நல்லவன். நமக்கு அவருக்கு என்னமோ தெரியல, ஒரு 7 அப்படி ஒரு 7 கொடுத்த எனக்கு அவருக்கு. திருவனந்தபுரம் வந்தாலும் நிறைய மாற்றுறாரு எங்கிட்ட, அதுவும் நான் பார்த்துட்டேன். அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார், எல்லாம் இவரே தான் கொடுக்கிறார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி மல்டி மில்லியனர் ரேஞ்சுக்கு ஒரு தொட்டில், உங்க கையில பணமே வேண்டாம், இந்த பாத்திரம் சொன்னாலே பத்மநாபருக்கு தொட்டில் போட்ட மாதிரி ஆயிடும். உள்ள தொட்டில் கொண்டோம் அவையோட ஆட ஆடிட்டு, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி கொண்டால் செய்த வண்ண சிறு தொட்டில் தேனி உனக்கு பிரமன் விடுதந்தானே. பிரம்மா சொல்லணும் தொட்டிலுக்கு, ஏன் பிரம்மாவை சொல்லணும்னா, பகவானுடைய நாபிக்கவலத்தை தொட்டிலாசன் இவர் ஆடி இருக்காரோன்னு இவர் ஆடி ஆடி விடுறாராம், அதுக்கு திரும்பியும் பிரம்மதேவ பகவான் குழந்தையா வந்திருக்கார், நான் தொட்டில தரேன்னு கொடுத்தாராம். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பகவான் கேட்டானா, ஏண்டா பெரிய தொட்டிலா பண்ணப்படாதா, ஆழ்வா சிரிச்சாரா, நீ உலகளந்த உத்தமன், அவ்வளவு பெரிய தொட்டில் அதனால பண்ண முடியாது, அவ்வளவு பெருசு தொழில் பண்ணணும்னா ஒண்ணுமே கிடைக்காது, அதனால நான் போடுற தொழிலுக்கு நீ செய்யிச்சுக்குவா, என் தண்டம் செய்யிச்சுக்குவான்னு சொல்றாரோன்னு திவாகர முனி. 18 மைல் வேலைக்காகாது, 18 அடியா வாங்கிட்டாரோன்னு, இதெல்லாம் பத்மநாபர் படுத்துன இடம் தான், இவதான் சுருங்கி 18 அடி ஆயிட்டா. மாணி குரலனே தாளேலோ வையமலந்தானே தாளேலோ, ஏ வாமன பயிரே தாளேலோ, அப்ப இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படுத்துக்கணுமா, நீ இறங்கும் போது வைய மலம் தானே தாளேலோ. பெருமாளுக்கு தாளாட்டு பாடி தூங்கி வைக்கிற ஒவ்வொன்னா அழகா வர்ணிக்கிற, மஞ்சனமாட நீ வாராய் உன்ன கனிகள் தருவன் ஒளிகடலோதன் நீ வண்ணம் போல் அழகிய நம்பி, மஞ்சனமாட நீ வாராய் அழகா புழுதி அலைந்த பொன்மேனிடா, உடம்பு முழுக்க அழுக்கழுக்கா இருக்காடா குளிச்சுடுறா, அதான் திருமஞ்சனம்னே பேரு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாளுக்கு திருமஞ்சனம் அப்படின்னு அபிஷேகத்தை, ஏன்னா ஆழ்வார் சொல்ற மஞ்சனமாட நீ வாராய். பகவானுக்கு காதெல்லாம் குத்துறார், பயலே காது குத்திக்கோடா, காது குத்திட்டா அப்புறம் ஒரு நாள் இதுவரை கைதி இருக்கா, என்ன தேய்ச்சி விடுவோம், யசோத கைதி விட்டுட்டா, வைரக்கல்லாம் என்ன இறங்கிடுதுனா கஷ்டமாச்சுன்னு கைதி வச்சுட்டான், அதுக்கப்புறம் ஃப்ரீயா அமைஞ்சுட்டே இருக்கு, பயலே காது ஓட்டு சிரித்து போயிடுண்டா, ஒரு வேப்பங்குச்சியாவது குத்தி வைக்கிறேன்டா, டைம் இல்லையம்மா விளையாட போயிடுறேம்மா, அப்புறம் காடு அடைச்சிருந்தா திரும்பி ஓட்ட போகணும்டா, அப்படியா வேண்டா வந்துடுறேன், ஒரு வேப்பமுச்சி எல்லாம் போட்டு வைக்கிறாளாம் கிருஷ்ணன் காதுல, அம்மா நன்னா இருக்குமா, இந்த பொம்பளை குழந்தைகள் எவ்வளவு வேணா தங்கம் வாங்கி கொடுங்க, இந்த தீத்த புண்டாக்கு தானே போட்டு நிலையிறது, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கடகடையா ஏறி, அம்மா அப்பா பார்த்து பார்த்து 5 பவுன்ல பண்ணலாம் 10 பவுன்ல பண்ணலாம் எல்லாம் கடகடையா ஏறி இறங்கி வாங்கினா, இதுல ஒரு 100 ரூபாவை எடுத்துட்டு இந்த பிளாட்ஃபாரம் கடைகள்ல போய் 4 மணி நேரம் அலைஞ்சு ஒரு 4 காதை எடுத்துட்டு இந்த சுடிதாருக்கு இதை மேட்சு அதை போட்டு அடையிறது பாருங்கோ, தங்கத்தை கூட தூக்கி கண்டத்துல வைக்கிறது, இதை பத்திரமா வச்சுக்கிறது, அதான் அதிசயமே எங்களுக்கு எல்லாம் இவன் பண்ண வேலை தான், யாரையும் குத்தம் சொல்ல முடியல, எல்லாம் ஆரம்பிச்சது இந்த பயம் தான், பெரியாக எத்தனை அனுபவிக்கிறா, மம்மம் சாப்பிடுறா குழந்தை, காத்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எழுந்துக்கோடா, எதுவும் எழுப்புறாளாம் குழந்தை, ராத்திரி முழுக்க நீ சாப்பிடடா எழுந்துக்கோடா, ராத்திரி சாப்பிட்டு தான் தூங்கியிருக்கான், இப்ப தூங்குற நேரம் ஒண்ணும் சாப்பிடல, யசோதைக்கு மனசு கேட்கிறேன், வயிறு உள்ள போயிருந்தான் குழந்தை எழுந்து போடா, விளையாடி விளையாடி கலச்சுமே படுத்துட்டியடா, அம்மன் சாப்பிட எழுந்துடுறா, சரிம்மா அது வெண்ணைய காட்டினா எழுந்துக்கிடுமா, வெண்ணெய் அப்பம் புண்ணியப்பம்னா காட்டும், ஐ புண்ணியப்பம் காட்டி காட்டியே பல்தே கேட்கிறாளா, இந்த கையில அப்பத குடுத்துட்டாளாம், கேள்வி பல்தேக்கலாம், அம்மா நேதானமா பல்தேச்சேன், நம்ம கூட நீ மட்டும் தான் டெய்லியே பரிசேக்கிறாய், நீ யாரு மல்டிச்சுடுறா இத்தனை அனுபவிக்கிறார் பெரியார். பூச்சூட்டவாரா பகவானுக்கு ஒவ்வொரு பூவா சூட்ட, நீங்க அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு அதை பாத்திரம்லாம் சொல்லி பூச்சூட்டவாரான்னு கூட ஒரு நாள் குழந்தை ஓடி வருவான், காலில் கிங்கினி கட்டி ஓடி வரான், அவனுக்கு விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுக்கற பின்னாடி வந்து கட்டிக்கிறான் அம்மான் புறம் புல்குவா. ரொம்ப அழகா இருக்கும் பெரியார் பாசம், புறம் புல்குவா பின்னாடி இப்படி இறுக்கி கட்டிக்கிறான் அம்மா பச்சிக்கிறது கிச்சா மம்மம் தான் ஆடுறதா பெரியாழ்வாருடைய அனுபவம். இதெல்லாம் சதகாபத்துக்கா நடக்கிறதா ஜோர தளர் நடை நடவானோ காலை இப்படி வச்சு இப்படி வச்சு அப்படியே அப்படின்றார். தளர் நடை நடக்கிறது பிரத்யக்ஷமா பார்த்து 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 பாசுறங்க மயங்கி பகவானே மயங்கி போயிடுறாரு. ஐயோ எப்படி அனுபவிக்கிறார் என்ன ஆச்சரியம். தாயாரெல்லாம் இவரோட பாசுரம் கேட்டுட்டு வைகுண்டத்தை சொல்லணும் அந்த மாதிரி லீல பண்ணி காமிங்க உடனே நாராயண தரவானே நடக்காதான் இது தாத்தா நடக்கிற மாதிரி இருக்கு குழந்தையா நடந்து காட்டு மாட்டா. உடனே பெரியாழ்வார் காமிச்சா மாதிரி கிருஷ்ணலீலா வைகுண்டத்தை பகவான் காட்டி கொடுக்க தளர் நடை நடவானோ அப்படின்னு மங்களா சாத்தம் வைகுண்ட பொங்கல் ஒருத்தர் பாசுரம் பாடிப்பார் அவர்தான் பெரியாழ்வார். நல்லா பாத்துக்கோங்க வைகுண்ட பொங்கல் வேணும் இப்பெல்லாம் போவோம் மாத்தி மாத்தி யாரோட்டர் போவோம் எப்படியும் போவோம் நம்ம தலையே தவிர உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது வைகுண்டம் வரைக்கும் ஒழிக்க ஒழியாது. அங்க பாத்தா ஒருத்தருங்க கையில மணியை வச்சுட்டு பாடிட்டே இருக்காரு பெரியாழ்வார் கன்ஃபார்மா. ஒருத்தர் உட்காந்துட்டே பாடிட்டு இருக்கார் தலையில சாய கொண்டிருக்கா நம்ம ஆழ்வார். அவர் பக்கத்திலேயே ஒருத்தர் நிப்பா முதற்கவி ஆழ்வார். கையில ஒருத்தர் வாழ் வில்லெல்லாம் வச்சுட்டு இருப்பார் திருமங்கை ஆழ்வார். ராஜா மாதிரி இருப்பார் ஆனா தேமேன் இருப்பார் குலசேகர் ஆழ்வார். மூணு பேர் ஒன்னாவே நிப்பா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். ஒரு ஒருத்தர் அடையாளம் சொல்லிட்டேன் வைகுண்டம் போது பாத்துக்கிட்டு உங்க பொறுப்பு சரியா. ஒரே ஒரு ஸ்ரீ நிப்பா ஆண்டார் சரியா. ஒருத்தர் வீணை வச்சுட்டே இருப்பார் திருப்பான ஆழ்வார். இன்னொருத்தர் பக்கத்துல கை ஒரு பூக்குடைய மாட்டி வச்சுட்டு இருப்பார். நிறைய பேர் இருக்கு அந்த மாதிரி தொண்டடிப்படி ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டடிப்படி வகையில பூக்குடை உண்டு பூக்குடலை பெரியாழ்வாருக்கு இருக்க மாதிரி சில இடங்கள்ல உண்டு. ஏன்னா பூ பறிச்சிருந்து கல்யா ரெண்டு பேரும் தான் மாலாக்கார கைங்கரியம் வந்தா இப்படி எல்லாம் உண்டு லைனா ஆச்சரியமா பல 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 பலன். இப்படி அத்தனை ஆழ்வார்களும் இன்னைக்கும் வைகுண்டத்தில இருந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கா சுவாமி. எல்லாரும் பாசனம் பாடுவோம் அப்படின்னு வரா முதல்ல பெரியாழ்வார் தொடங்குவோம் பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பிப்பாரு. கிருஷ்ணலீலா பகவானே சொல்றான் கிருஷ்ணலீல இப்பதானா நான் நல்லா அனுபவிச்சேன் அப்படின்றாராம். பகவான் சொல்றாங்க கிருஷ்ணா இருந்து அவதாரம் பண்ணும் போது அனுபவிச்சதை விட நீ பாடி கேட்கும்போது இந்த அனுபவம் ஜாஸ்தி ஆகிறதுன்னு திருப்பதி பெருமாள் அப்படிதான் அன்னமாச்சாரியரை பார்த்து சொல்றார். அண்ணமையா பாடுபாடு சிங்கார ரசமா நிறைய பாடுபாடு இருக்கார் அன்னமாச்சாரியர் திருப்பதி பெருமாளை பத்தி. அப்போ ஒரு நாள் அன்னமாச்சாரியர் சொல்றார் பிரபு சரீரம் தளர்ந்துடுத்து அப்படி கூட்டணும்னா வைகுண்டம் போயிடலாம் அப்படின்றார். அதுக்குள்ள என்ன அவசரம்டா நீ சிங்கார ரசம் பாருனா எனக்கே எவனம் திரும்பறது அப்படின்னு இவர் சொன்ன உனக்கு எவனம் திரும்பறது எனக்கு வயசாயிட்டு இருக்கு அப்படின்றார். அத்தனை ஆச்சரிய மகாத்மாக்களுடைய வாக்கு சாதுரியம் அப்படி நிறைய அனுபவங்கள் நிறைய திவ்ய தேசங்கள் போறார் பெரியாழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு அப்புறமா நிறைய திவ்ய தேசங்கள் போனது பெரியாழ்வார் தான். கண்டம் என்னும் கடிநகர் இமாச்சலத்துக்கு இந்துக்கெல்லாம் போற அப்பெல்லாம் அவருடைய வம்சத்தார் மாலா கைங்கரியம் பண்ணார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அங்கேயும் மாலை கட்டி எங்க போனாலும் மாலை கட்டி போட்டுருவார். எங்க போனாலும் வடபத்திர நினைச்சுட்டே போட்டுருவார். எந்த ஊருக்கு போறாரோ எந்த திவ்யத்துக்கு போனாலும் அங்க எங்க நந்தவனம் இருக்குன்னு பாத்துப்பா அங்க போவா அங்கேயே படுத்துவா அங்கேயே போவ கேட்டுப்பா பிரிச்சுப்பா கேட்டு பிரிச்சுப்பாரு. யார் நந்தவனத்துல இருக்கோ அந்த பூவை கேட்டு பிரிச்சுப்பார் அழகா மாலை கட்டுவார் பெருமாளுக்கு பார்த்தார். எங்க போனார் ஆயுசு முடிகிற வரைக்கும் அந்த மாலா கைங்கரியத்தை விடவே இல்லை. பகவான் பார்த்தா இத்தனை கைங்கரியம் பண்றான்னு சொல்லியே பூமி பிராட்டிய இவர்கிட்ட கொடுத்துட்டான். இவருக்கு 51 வயசா இருக்கும்பொழுதுதான் ஆண்டாள் கிடைக்கிறான். இவர் கலி பிறந்த 47 இவரோட அவதாரம். 98 கலியுடைய 98 வருஷம் ஆண்டாளுடைய அவதாரம். இவர் 51 வயசுல இவர்கிட்ட ஆண்டாள் வரா. அதுபோல ஆண்டாளுக்கு பகவத் விஷயம் சொல்லி 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 வளர்த்து மாலை அந்த மாலையுடைய பரிமளத்தை இன்னும் கூட்டினா ஆண்டாள் தன் தோல்ல மாட்டிண்டு சூடி கொடுத்த சுடர்குடியாயி ஏண்டி ஆண்டாள் இப்படி பண்ணாயின்னு கதற பகவானே சொல்றாங்க சூடி கலந்த மாலை நன்னா இருக்குன்னு சொல்ல அத்தனை ஆச்சரியமா பகவானே பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுக்கறான். ஆண்டாளுக்கு இந்த திவ்ய தேச பெருமாள் யார கல்யாணம் பண்ணிக்க வரும்பொழுது 108 திவ்ய தேச பெருமாள் வைபவத்தை முதல் முதல்ல உபன்யாசம் பண்ணது பெரியாழ்வார் தான். 108 திவ்ய தேச பெருமாள் வைபவம் உபன்யாசம் 108 திவ்ய தேச பெருமாள் வைபவத்தை உபன்யாசம் பண்ணி அதுல ஆண்டாள் சுயம்பரமா இவருக்கு உபன்யாசம் பண்ண பண்ண 108 நிமிடம் பெருமாளும் வந்து நின்னாலாம், லைன்ல 14 கூட லைன் நின்று இருக்க, எல்லாரும் போய் நின்று இருக்காளாம், நீ ஆனானா நீ ஆனானான்னு. அதுல ரங்கன் என்னமோ பண்ணி மயக்கிட்டேன், அது என்ன பண்ணாரோ அவருக்கு தான் விழிச்சோம். பத்மநாபர் ஏன் கோட்டை விட்டாருன்னு ரொம்ப வருத்தம், ஒரே ஒரு வருத்தம் அதுதான். இருந்தாலும் நம்ம ஆண்டாலும் ஒரு பாட்டு பாடி இருந்தா ஏற்றம் எங்கேயோ போயிருக்கும் அவருக்கு, அந்த ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அதுதான் ஒரு வருத்தம். அவர் ஐயங்கார் இல்லையோன்னு அதனாலதான், ரங்கநாதன் நல்ல ஐயங்கார், அதனால ரங்கநாத ஐயங்கார் பத்மநாப போத்தி கிட்ட தோத்து போயிட்டார். ஐயங்கார போத்தி தானே, பத்மநாப போத்தி கிட்ட ஒன்னும் பண்ண முடியல, ரங்கநாத ஐயங்கார் பத்மநாப போத்தியை ஜெயிச்சுட்டா, சரி போகாம விட்டுடா ஹரிலட்சுமி வேற உனக்கு நானே போதும் உட்காந்து பெருமாள். அத்த ஆச்சரியம் ஜோரா பகவானே காசு கொடுத்து ஆண்டாள் ஐஷிண்டு வா அப்படின்னு. ஒரு பைசா செலவு இல்லாம கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பெண்ண பெத்த தோப்பனா எனக்கு தெரிஞ்சு இவர் தான். மாப்பிள்ளையே தேடி வந்த ரெண்டு தோப்பனார் உண்டு, ஒன்னு ஜனக மகாராஜா, ரெண்டாவது இவர். யாருக்கும் அப்படிலாம் கிடைக்கிறது இல்லை. ஆச்சரியமா பகவான் சொப்பனத்தை வந்து சொல்றான், நாளைக்கு கல்யாணம் ஓம் பொண்ணுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு நீ வந்து சொல்றிய, நான் தான் சொல்றேன், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணல, தாலிலாம் கூட இல்ல, தங்கம் கூட குழந்தைய வாங்கி சேர்க்கல, எல்லாம் சீடு வருது, ஒன்னும் கவலைப்படாது. ஒரு கூடப்படவையா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னுட்டேன். எல்லா ஸ்ரீரங்கத்திலையும் சீர் வரலாம், எல்லாரும் பாக்கிற பாருடி, இந்த உண்டக்கட்ட பிராமணன் வாழ்ந்த வாழ்க பாரு, ஜாக்பாட் அடிச்சு கொடுத்து பாரு, இவருக்கு கல்யாணத்துக்கு சீர் முதற்கொண்டு எல்லா ஸ்ரீரங்கத்திலேருந்து வர்றது, இவர் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறா அப்படின்னு எல்லாரும் அசந்து போறா. பொண்ணை கூட்டிட்டு பல்லக்கில் உட்கார வச்சுண்டு ஜோரா, அப்ப கூட ஆண்டாளுக்கு அப்படி மாலை சூடுறா. உடனே பெரிய வடபத்திர சாய் சொல்ற மாலையாவது எனக்கு குடிச்சிட்டு போமா, இவ்வளவு நாள் மாலை கிடைச்சது, மாலை கிடைச்சி நீயும் கிடைப்ப நினைச்சேன், போச்சு மாலையா, அப்புறம் போகும்போது கைடி குடிச்சு போனா. இந்தி வரைக்கும் அவர் சூடி கிளந்த மாலை முதல்ல அவருக்குதான், அதை கொண்டு அப்படியும் அப்படியும் பெருமூச்சு விட்டு இருக்கார் வடபத்திர சாய். அழகா ஆண்டாள் ஐஷன்ட்டு போறா, ஸ்ரீரங்கத்துக்கு போறார், பஜனை பண்ணிட்டே போறார், வேற ஒரு ஸ்மரணையுமே இல்லை, ஒரு ஸ்மரணை இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு பகவத் ஸ்மரணையோட போறா, ஆண்டாள் உள்ள நுழைய போறா, பெரியாழ்வாரை சேவிக்கிறான். திருமகள் தன்னையுடையேன் உலகம் நிறைத்த புகழால் திருமகள் போலே வளர்த்திட்டேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஒரே ஒரு பொண்ணுதான் இருந்தா அவளையும் வளர்த்தேன், செங்கன்மால் தூக்கிட்டு போயிட்டானே ரங்கராஜ், நாங்க பா தூக்கி போன பத்திரமா கொண்டு வந்திருக்க, மரியாதையா கொண்டு வந்திருக்க, ருக்மிணி மாரலாம் தூக்கிட்டு வரலப்பா அப்படின்றா. அழகா பெரியாழ்வாரை சேவிச்சுட்டா, ஆண்டாள் கிட்ட சொல்ல சமத்தாருமா ஒழுங்காரு எல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்றா. எல்லாம் கேட்டு ஆண்டாள் அழகா உள்ள நுழையிறது குழந்த, வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பான். திருபாவை முடிக்கும் போது வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் கோதை சொல்ற, அப்பா உங்க பொண்ணுன்ற ஒரு காரணத்தாலே ரங்கன் கிடைச்சான் தான், இல்லாட்டி எனக்கு எப்படி கிடைச்சிருப்பான், அதை வேண்டிய கிடைச்சிருப்பானோ அப்படின்னு. அது ஆச்சரியமா ஜோரா அழகா போனா ரங்கனுடைய அந்த ஆடிட்டேஷன் மேல ஏறினா, ரங்கன் திருவடிய பிடிச்சா, குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூரில் எழுகமல பூவழகர் என்ன ரங்கத்து இன்னமுதர்னு பகவான் திருவடியில உட்கார்ந்தா அப்படியே மறைஞ்சு போயிட்டா. கண் கொண்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, மயங்கி போயிட்டா. பெரியாழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷம், செங்கன்மால் தான் கொண்டு போனான், யசோத மாது பொண்ணுன்னு சொல்லி மரியாதை பண்ணுவாளோ தெரியலையோ தெரியலேன்னு பயப்படுற. அதுக்குள்ள ரங்கமன்னாரும் ஆச்சரியமா ஆண்டாளுமா காட்சி கொடுக்கலாம், காட்சி கொடுத்துட்டு சமுத்திரராஜன் போல நீயும் எனக்கு ஒரு மாமனார் அப்படின்னு பகவான் அசரீதியா சொல்றான். சொல்லிட்டு பகவான் சொல்றான், வடபெரும் கோயிலுடையானக்கே கைங்கரியம் என்று சௌக்கியமா இருங்கோன்னு அவர் சொல்றா. ஆண்டாள் பிரிஞ்சு அதை இருக்க முடியலையேன்னுட்டான். ஆண்டாள் சொன்னா, அப்பா பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, இவர் சொன்னா ஒன்ன பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அவன் ஊருக்கு போயிடலாம் கல்யாணம் பண்ணி ஊரோட மாப்பிளே செட்டில் ஆயிட்டார், வெக்கமே இல்லாம இன்னும் அங்கேயே இருக்க ரங்கராஜன் ரங்கமன்னா ஜம்முனு. இன்னைக்கும் வருஷா வருஷம் பங்குனி உத்தர தண்ணிக்கு தான் ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம், பங்குனி உத்தரவா சீதாராம கல்யாணம், நிறைய பங்குனி உத்தரம் தான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் எல்லாமே பார்த்தா பங்குனி உத்தரம் அத்தனை விசேஷமானது. அந்த பங்குனி உத்தரத்தை கல்யாணம் ஆயிடுத்து பெருமாளை கூட்டிட்டு வந்துட்டா அழகா, எல்லாரும் அர்த்தாவதார மூர்த்தியா வர, ஆண்டாளும் ரங்கமன்னாரும் அழகா கோவில்லாம் கட்டி, இப்ப தங்க விமானம் நடந்துட்டு இருக்கு ஆண்டாளுக்கு, சிவந்திபுரத்தோட ஆண்டாள் ரங்கமன்னார் கோவில் வந்ததுக்கு அப்புறம் வடபத்திர சாய் பாவமா போயிட்டார், சரியா ஊருடைய திவ்ய தேச பெருமாள் யாருன்னா வடபத்திர சாயி தான். ரொம்ப விவரம் தெரிஞ்சவாதான் முதல்லவே அவரை பாப்பா. எப்படி இந்த திருப்பதியில ஊரோட திவ்ய தேச பெருமாள் வராகமூர்த்தி வாடகைக்கு இருக்கிறவர் தான் திருப்பதி பெருமாள். ஆனா இவர் பெரிய ஆளாயிட்டாரும் அந்த மாதிரி ரங்கமன்னார் அப்பதான் வந்திருக்கார். ஆனா இன்னைக்கு பார்த்தா நேரம் முதல்ல ஆண்டாளுக்காக எல்லாரும் ரங்கமன்னார பாத்துருவா பாதுடு முதல்ல ஆண்டாளுடைய நந்தவனம் பாப்பா, அதுக்கப்புறம் ரங்கமன்னார பாப்பா, அப்புறமா தான் நான் அப்படிதான் பாப்பேன். வடபத்திர சாயி போய் பாப்பா, வடபத்திர சாயி சரி சரி ஏதோ பக்கம் நின்றுட்டாலும் சந்தோஷம் இருந்துருக்கார் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஆண்டாள் ரங்கமன்னார வச்சுண்டு கைங்கறி மண்ணுண்டு வாழ்ந்தா பெரியாழ்வா அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கு அவருடைய வம்சத்தார் இருக்கா, அவருடைய தம்பி எல்லாம் உண்டு, அவ வம்சத்தார் இருக்கா. இன்னைக்கும் அவ ஆத்துல பெரியாழ்வாருடைய பாதுகைகள் இருக்கு. நான் தொட்டு பார்த்திருக்கேன், ஆரத்தி காட்டிருக்கேன், அந்த பாக்கியம் உண்டு. பெரியாழ்வார் ஆராதனை பண்ண பெருமாள் எல்லாம் ஆத்துல உண்டு. கோவிலே உள்ள நுழைஞ்சோம்னா கீழே பார்த்தோம்னா பெரிய ஒரு நரசிம்மர் இருப்பார், லட்சுமி நாராயண பெருமாள்லாம் இருப்பார். அவர் சுவாமி எல்லாம் பெரியாழ்வார் தன் திருக்கைகள்னாலே ஆராதனம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவன் வம்சத்தார் பேரு வேதப்பிரான் பட்டர்னு தான் பேர் இன்னைக்கும் அவருக்கு. அவர் பிள்ளையெல்லாம் இன்னைக்கும் பகவத் கைங்கரியத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்துட்டு இருக்கா. ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கும் வருஷம் ஒரு தடவை மாப்பிள்ளையும் பொண்ணுமா ஆத்துக்கு வருவா, மணி பருப்புன்னு ஒரு சீர் கொடுப்பா, பச்சை பரத்துதல்னு பேரு. அவ வீடு எப்படி பெரோ ஹவுசஸ் தான், இந்த திருவனந்தபுரம் லைனா இருக்கணும், புத்தந்தரெல்லாம் லைனா இருக்கும், அந்த மாதிரி வீடுகள் தான். அதுல அவ வாச திண்ணையில பக்கம் பக்கத்துல இருக்க கிராமத்து ஜனங்கள்லாம் எங்க ஆண்டாளுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லி நிறைய பச்சை காய்கறிகளா கொண்டு வந்து கொடுப்பா. அது வீட்டு வாச திண்ணையில அப்படியே பரத்தி வைப்பா. மாப்பிள்ளையும் பொண்ணுமா ரங்கமன்னாரும் ஆண்டாளும் வருஷா வருஷம் அவங்க வீட்டு வாசலுக்கு வருவா, பெரியாழ்வார் வீட்டு வாசலுக்கு வருவா. மணி பருப்புன்னு ஒரு பதார்த்தம் பக்ஷணம் மாதிரி ஒன்று பண்ணுவா, அதை தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நிவேதனம் பண்ணுவா, அப்புறம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவா. ரொம்ப விசேஷம் அந்த பச்சை பரத்துதல்னு பேசும் கூட்டம் அலமோதும். வருஷா வருஷம் மாமனாவாதி வந்து சீர் வாங்கிட்டு ஒரே மாப்பிள்ள இவர் தான். ஏண்டான எல்லாம் நான் கொடுத்தேனோ வருஷ வருஷம் ஒரு மணிப்பருப்பு கொடுக்கப்படாதான் வந்துடுறாரு. இன்னி வரைக்கும் அத்தனை ஒரு அபிமானம் பெரியாழ்வார் வம்சத்தாரிடத்துல பகவான் அத்தனை வசத்தி. ரொம்ப வருஷம் இருந்து பகவத் கைங்கரியம் எல்லாம் பண்ணா நிறைய திவ்ய தேசங்கள்லாம் யாத்திரை பண்ணிருக்கா பெரியாழ்வார். ஆனா கடைசியில திருமால் இருந்தோலையில போய் முக்தி அடையல, கல்லலை கிடைக்கிட்டதான் போய் முக்தி அடையல. அதுதான் ஏன் தெரியல, ரங்கா ரங்கா ரங்கான் புலமின்னு இருந்தார் குலசேகர ஆழ்வார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, ஆனா கடைசியில் அம்பா சமுத்திரம் பக்கத்துல மன்னார் கோவில்ல போய் பரம குடிச்சுட்டார். திவ்ய தேசமே இல்லை. ஆனா மகாத்மாக்களுக்கு எல்லாம் திவ்ய தேசம் வேணும்னு அவசியம் இல்லை. கல்லழகர் கோவிலுக்கு போனார், அங்க பெருமாளை பார்த்தார், அப்படியே பகவானை பார்த்தார், அப்படியே சரீரத்தை விட்டார். இன்னைக்கும் இந்த திருமாலின் சோலையிலேருந்து பழமுதிரி சோலை போறதுக்கு வழி உண்டு, சைட்ல ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கும். ரோட்ல லெப்ட் சைட்ல பார்த்தோம்னா பெரியாழ்வார் திருவரசுன்னு போர்டு உண்டு. பெரியாழ்வாருடைய பிருந்தாவனம் சமாதி சொல்ல மாட்டா திரு அரசுன்னு பேர். அந்த இடத்துலதான் பெரியாழ்வாருடைய திருவரசு இன்னைக்கும் இருக்கு. திருமாலின் சோலையில தான் போய் அவர் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு குரு பரம்பரா பிரபாவம் சொன்ன வசத்தி. அந்த பெரியாழ்வார் அவருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் தான் பெரியாழ்வாரோட. நரசிம்மரை பார்க்கும்போது எல்லாம் பெரியாழ்வார் நினைச்சுக்கோங்க, நாதனை நரசிங்கனை நவிஞ்சு ஏத்த வல்லார்கள் அப்படின்னு நிறைய பாசனங்கள் சொல்ல பண்டன்று பட்டினம் காத்தே ரொம்ப அழகா இருக்கும். வாக்கு தூய்மை இல்லாமையாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், நிறைய ரொம்ப அழகா இருக்கும் பெரியாழ்வார் பாசனங்கள். குழந்தைக்கு பகவன் நாமத்தை வைங்கோ, அந்த நாமம் சொல்ற அம்மா நரகத்துக்கு போக மாட்டான், நாரணன் தம் அன்னை நரகம் புகாள், அப்புறமா சோர்விடத்து ரொம்ப அழகா உண்டு. நிறைய உண்டு சொல்ற அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சு விடுதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து எல்லாம் அந்திம கால ஸ்மிருதி. அந்திம காலத்தினுடைய கஷ்டத்தை வர்ணிக்கிறது இவர் தான். சோர்வினால் பொருள் சேர்த்தது உண்டாடில் சொல்லு சொல்லு என்று அப்படின்னா பாசுரங்கள். உடம்பு பகவானுடைய சொத்து நிரூபணம் பண்ண ஆழ்வார், கிருஷ்ண லீலைய ரசமா சொன்ன ஆழ்வார். கிட்டத்தட்ட ஒரு 440 பாசுரங்கள் மேல பாடியிருக்க, 400 மேல பாசுரங்கள் இவருடைய பெரியாழ்வாரோட, 400 பாசுரங்களுக்கு மேல பாடியிருக்க. அத்த நிறைய கிருஷ்ண லீலா பாசுரங்கள் தான் பெரியாழ்வாரோட. அத்தனை வசதி அந்த பெரிய ஆழ்வார். ஆண்டாளுடைய தோப்பனார், ரங்கராஜனுடைய மாமனார், பரபத்திர சாயுடைய பூக்காரர், வேதத்தை நிரூபணம் பண்ண ஆழ்வார், கருடாழ்வாருடைய அம்சம், ஆணி மாசம், சுவாதி நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை தான் அவதாரம் அவருடைய. ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி தான் அவரோட அவதாரம். ஆணி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துலதான் அவதாரம் பண்ணார். கலி பிறந்த 47வது நாள், 47வது வருஷம் அவதாரம் வசத்தி பெரியாழ்வார். நீங்க அந்த பெரியாழ்வார் திருநட்சத்திரம் அன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு பாக்யம் கிடைச்சது. அது நீ பெரிய பாக்யம் அந்த சாரகோவில் கிருஷ்ணனை பார்த்ததுதான். கிருஷ்ணன் வரைக்கும் படிச்சிருக்கேன் தெரியும், ஆனா இன்னைக்கு நூடு இருக்கு. நான் பெரியாழ்வார் தான் நினைச்சேன். அச்சோடிய பார்த்தா எத்தனை பல்லாண்டு பாடிப்பாரோ தெரியலையே. பெருமாளுடைய திருவடி செய்திக்குனா இருக்கு, தூண்டுதான் இருக்கு. பத்மநாபர் கால் செய்து கூட இருக்காங்க, இவ்வளவுதான் இருக்கு. கால் செய்தே இருக்குமான்னு டவுட் இது. இதுவும் இருக்கு குஞ்சலமா, நம்ம குழுபொம்மையில வைக்கிற மாதிரி ஒரு கிச்சா. அது உற்சவ மூர்த்தி தான். அதை சொல்றான் அங்க போகும்போது சரித்திரமா வா சொல்றான். பஞ்சமாண்டவர்கள் திரௌபதி எல்லாம் அங்க வந்தாளா, அவ ஆராதனை பண்ணிட்டு இருந்த மூர்த்தியா அங்க வச்சு ஆராதனை பண்ணிட்டு கிளம்பலான்னு எடுத்தா எடுக்க முடியலையா, அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க அந்த பையன். அதனால உற்சவ மூர்த்தி தனியா அந்த கோவில்ல கிடையாது, உற்சவ மூர்த்தியே மூலவரா இருக்கா. இதுவும் இருக்கு குஞ்சலமா இருக்கு, அச்சோடின்னு இருக்கு. இது வேற சதுர்பூஜை விஷ்ணுன்றா. அது இவ்வளவு தங்க நாலு கை இருந்தது, எந்த தங்கி சக்கர வச்சிருக்கும் தெரியல. பொம்மை மாதிரி இருக்கும் போல கையில, அதுவே பொம்மை மாதிரி தான் இருக்கு. பார்பி டால் மாதிரி தூண்டுதான் இருக்கு. இது மட்டும் குஞ்சலமா இருக்கு. அதுமாதிரி கண்மணி நிக்கலாம் பையன் பல 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 இன்னொன்று விளக்கு. இது மட்டும் குஞ்சலமா ஒரு கோவில். இந்த பாறை மேல ஜெயமே அது பாட்டுக்கு நின்று இருக்கு. நன்னா ஸ்கேட்டிங் எல்லாம் குழந்தைகள்லாம் அந்த வழுக்கு பாறைன்னு ஒண்ணு உண்டு. கோகுலம் பிருந்தாவனத்தான் கிருஷ்ணன் சறுக்கு மரம் விளையாடினான ஒரு பாறை உண்டு, வழுக்கு பாறை. இந்த இந்த குழந்தை காலத்து குழந்தைகள்லாம் அப்படி வரதோன்னு அழகா அந்த மாதிரி ஸ்லைடு தலைச்சோரா அந்த மாதிரி இந்த பாறையை பார்த்தா கிருஷ்ணன் சறுக்கு விளையாடுற மாதிரி தான் இருக்கு. இந்த பாறை இந்த பக்கம் நம்ம போன சாதாரண மாதிரி தான் இருக்கும். ஆச்சரியமா வழுக்கு பாறை தான் இந்த பாறை கோவில், வழுக்கு பாறை கோவில் தான் சொல்லணும். அது தேமையே நின்று அமக்கலமா சிஞ்சலமா நின்று இருக்கு ஆச்சரியமா. அந்த இடத்துல இருந்துதான் பாறையை வெட்டி கொண்டு வந்து பத்மநாபருடைய ஒற்றக்கல் மண்டலத்தை நம்ம நிக்கிற ஒற்றக்கல் அங்கிருந்தான் வந்தது. அத்தனை வசதி அதில் இன்னைக்கு இதெல்லாம் அனுபவிக்கிற ஒரு பாக்யம் நமக்கு கிடைச்சது. அதனால பெரியாழ்வார் ரொம்ப வசதி. பாதங்கள் யாமுடைய பற்று, பாண்டியன் கொண்டாட பட்டர்வீரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான். பாதங்கள் யாமுடைய பற்று, இதுல அவர் ஒவ்வொரு திவ்ய தேசம் போகும்போது அவருக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் சொல்ல ரொம்ப பெருசா போன்ற யசோதை மாதிரி அவருக்கு மார்பில பால் சுரக்கிறது. கிருஷ்ணனுக்கு பால் பால் கொடுத்திருக்கார் பெரியாழ்வார். கிருஷ்ணனை காலில் போட்டு யசோதை மாதிரி குளிப்பாட்டி விட்டுருக்கார் பெரியாழ்வார். எல்லாம் பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கார் பாசுரங்கள்னால். அதனால அவரை போல ஒரு கிருஷ்ண பக்தி நமக்கு உண்டாகட்டும். அவரை மாதிரியே கிருஷ்ண தியானம் பண்ணணும். ஒண்ணுமே தெரியாத ஆனா பக்தியினாலே பகவான பூரணமா அனுபவிச்சார். அதனால நாம ஜபம் பண்ணுங்க. இனிமேல் எங்க மாலைய பார்த்தாலும் பெரியாழ்வார், மாலைன்னா பெரியாழ்வார் தான். இன்னிலேருந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அழகா மாலை கட்டணும். நீங்க பாத்துக்கலாம் எல்லாம் பெரியாழ்வார் தொண்டடி பெரியாழ்வார் இவாளுடைய அந்த பலம் தான். இன்னைக்கு தமிழ்நாடு மாலையை பார்த்து தமிழ்நாட்டுக்காரர் கட்டணும் கேரண்டி அடிச்சு பேசலாம். இந்த உலகத்து எந்த மொழியில இருந்தாலும் அந்த மாலையுடைய நளினம் அது பிரிச்சு எங்க வேணா பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டுக்காரா கட்டின மாலை. அவ துபாய் போயிருந்தேன், அங்க ஒரு மாலாக்காரன் இருக்கார் துபாயில, ஃபர்ஸ்ட் கிளாஸா மாலை கட்டுறாரு. வெரைட்டி வெரைட்டியா ஆச்சரியமா இருக்கு. மலர் கீழமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு மாதிரியே பண்றாரு துபாயில. அத்தனை பேரும் அந்த மாலாக்காரன் தான் மாலை வாங்குறேன். அவர் நேரடியா பார்க்கல, கேள்விப்பட்டேன். அத்தனை ஆச்சரியமா இருக்கு. எத்தனை இடங்கள் தெரியுமா அந்த மாலை? சிங்கப்பூர்ல நான் பாத்துருக்கேன், மாலை தொங்கப்பட்டிருப்பான். ஏன்னா நம்ம ஊர் கோவில்கள் வாசல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். மறுபடியும் போயிட்டோம்னாலே சிங்கப்பூர் பெருமாள் கோவில்லாம் போனோம்னா. அப்ப எங்க மாலையை பார்த்தாலும் எங்க நந்தவனத்தை பார்த்தாலும் உடனே பெரியாழ்வார் நினைச்சுக்கோங்க. நிறைய பூ தோட்டத்தை பார்த்தடா பெரியாழ் நினைச்சுக்கோங்க. அந்த பூவெல்லாம் பறித்து பெரியாழ்வார்கிட்ட கொடுத்துருங்க, அவர் மாலை கட்டி போட்டுருவாங்க. மாலை கட்டுறதுனால பரவாயில்ல, அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கும். ஏன்னா ஆண்டால் அவருடைய அசிஸ்டண்டா இருந்து மா பூவெல்லாம் பறிச்சு கொடுத்தான்னு காண கிடைக்கிறது. எங்கேயாவது அட பூ பறிக்கிறத பார்த்தா பெரியாழ்வார் நினைச்சுக்கோங்க. மானசீகமா நீங்க அவருக்கு பூ பறிச்சு கொடுக்கறதா பாவிச்சுக்கோங்க. வாழ்க்கையில வித்தியாசம் சத்தியமா தெரியும். ஒரு நாள் பெரியாழ்வாரும் காட்சி கொடுப்பா, கூடவே ரங்கமன்னா நடபத்திர சாயி அவர் எந்த திவ்ய தேசங்கள்லாம் போனார், அத்தனை திவ்ய தேசங்கள் பத்மநாபரும் காட்சி கொடுப்பார். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.
Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe
पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभ राधे कृष्ण